நான் ஒரு விதமான நீண்ட நேர பிரசங்கி என்று நான் இருக்கிறேன். படிப்பில்லாத காரணத்தால் சிலருக்கு நான் ஒரு பிரசங்கியை போல கூட தென்படுவதில்லை என்று நான் இருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கி என்று கூட உரிமை கோருவதில்லை. நான் ஒரு விதமான ஒரு வாகன உதிரி சக்கரமாக இருக்கிறேன். ஆனால் நானோ தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை பெற்றிருப்பதாக உணர்கிறேன். அதை என் சொந்த வழியில் உலகத்திற்கு அளிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு வழியில் தான் அதை நான் அளிக்க வேண்டும். அந்த செய்தியில் நான் நிலைத்திராமல் போயிருந்தால் நான் தேவனுக்கு துரோகியாகவும் உங்களுக்கோ மாய்மாலக்காரனாகவும் இருப்பேன். ஒரு நபர் ஒரு காரியத்தை கூறி மற்றொரு காரியத்தை விசுவாசிப்பாரேயானால் அது மாய்மாலமாகும். நாம் எப்பொழுதுமே நம்முடைய இதயத்திலிருந்து சத்தியத்தை உரைக்க வேண்டும். அப்பொழுதோ ஜனங்கள் நம்மை காணும் போது அவர்கள் நம்முடன் இணங்காமல் போனாலும் கூட நம்முடைய இதயத்திலிருந்து, அதாவது நம்முடைய இதயங்களில் உள்ள சத்தியத்தை உரைத்த கௌரவம் உள்ள ஆண்களும் பெண்களுமாய் நாம் இருக்க விரும்புகிறோம். சென்ற ஆண்டு அல்லது அதற்கு முந்தின ஆண்டு ஒரு கிறிஸ்தவ மன்னிக்கவும் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை இங்கே ராமதாசத்திரத்தில் பேசும் சாத்தியம் எனக்கு கிடைத்தது. இங்கேயோ அல்லது ஃபீனிக்ஸிலோ நான் ஏன் சிறிய பெத்லகேம் என்னும் பொருளின் பேரில் பேசினேன் என்று நான் நினைக்கிறேன். கடந்த ஆண்டு இங்கு நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்பதன் பேரில் பேசுகிறேன் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நாம் வேதத்தை படிக்கையில் ஏன் என்ற வார்த்தைகளை கண்டு நாம் வியப்புறுகிறோம். இன்றிரவு நீங்கள் என்னை சிறிது நேரம் பொறுத்துக் கொண்டு என்னுடன் ஜெபம் செய்வீர்களேயானால் என் கிறிஸ்துமஸ் செய்தியை அளிக்க முயற்சிக்கலாம் என்று நான் எண்ணினேன். இதற்கு பிறகு அடுத்த கிறிஸ்துமஸ் ஒன்று இருக்குமானால் அடுத்த கிறிஸ்துமஸின் போது நாம் எங்கிருப்போம் என்பதை தேவன் மாத்திரமே அறிந்துள்ளார். எனவே நாம் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருப்பது இதுவே கடைசி கிறிஸ்துமஸாக இருக்கக்கூடும். அதன் பிறகோ நாம் வேறொரு மேஜையில் உட்காருவோம். அது எந்த விதமாக இருக்காது. ஆனால் நாம் பாதையின் முடிவில் பிதாவின் ராஜ்யத்தில் அவருடன் போஜனத்தை நவமாய் புசித்து குடிப்போம். ஆகையால் நாம் ஆழ்ந்த உத்தமத்துடன் இதை கடைசி கிறிஸ்துமஸ் செய்தியை போல் பாவித்து இன்றிரவு அதை அணுகுவோமாக. இன்றிரவு வழக்கத்திற்கு மாறான ஒரு பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் சில சமயங்களில் வழக்கத்திற்கு மாறான காரியத்தில் தான் நீங்கள் தேவனை கண்டுகொள்கிறீர்கள். அவர் வழக்கத்திற்கு மாறான வழியில் கிரியை செய்கிறார். வழக்கமான வழியில் அல்ல, வழக்கத்திற்கு மாறான வழியில், வழக்கத்திற்கு மாறான நேரங்களில், வழக்கத்திற்கு மாறான காட்சிகளில் அவர் வழக்கத்திற்கு மாறானவர். நான் இதை விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அது ஏன் மெய்ப்பொருளாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்னும் பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது நாம் வார்த்தையை அணுகும் முன்பு அது தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நாம் சென்ற வாரம் இல்லை, அதற்கு முந்தின வாரம் ஃபீனிக்ஸில் கூறினது போல இந்த உலகத்தின் பொருட்கள் ஜனங்கள் ஆகியோர் இக்கட்டிடத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. தொலைக்காட்சி அதை நிரூபித்திருக்கிறது. அது வேறொரு பரிமாணத்தில் உள்ளதால் நமது மாம்ச பிரகாரமான கண்களும் நமது ஐம்புலன்களும் அதை கிரகித்துக் கொள்ள முடிவதில்லை. தொலைக்காட்சியோ எதையுமே புதியதாக உற்பத்தி செய்வதில்லை. அது ஒளி அலைகளை மாத்திரமே வரிசைப்படுத்துகிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் விரல்களை அசைக்கும் போதும் கண்களை இமைக்கும் போதும் அவை என்றென்றைக்கும் பதிவு செய்யப்படுகின்றன என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நான் இங்கு நின்று கொண்டிருப்பது அல்லது ஆஸ்திரேலியாவில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தால் இங்கு ஒரு தொலைக்காட்சி திரை இருக்கும் பட்சத்தில் அவர் பேசுவதும் விரல்களை அசைப்பதும் கண்ணிமைப்பதும் அவர் உடுத்தியுள்ள உடைகளின் வண்ணமும் கூட அந்த திரையில் காணப்படும். அது ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, உலகின் எந்த பாகங்களில் இருந்தாலும் சரி, பாருங்கள், இயலுலக மின்காந்த அலைகளின் சுழற்சி ஒன்று உள்ளது. என்னால் அதை விளக்கிக் கூற முடியவில்லை. ஆனால் அதுவோ அங்கு உள்ளது என்று அறிவேன். அது உண்மையில் யாருமே விளக்க இயலாது என்று நான் நினைக்கிறேன். எனவே தொலைக்காட்சி சில எந்திரங்களின் மூலம் அதை உள்ளே இழுத்து அதை தத்ரூபமாக்கி திரையில் பிரதிபலிக்க செய்கிறது. இப்பொழுது ஆதாம் இந்த உலகில் இருந்த போதும் அதே காரியம் இங்கு இருந்தது. கர்மேல் பர்வதத்தின் மேல் எலியா இருந்த போதும் இந்த தொலைக்காட்சி இங்கே இருந்தது. அந்த வாலிப குருவானவராகிய லூத்தர் ராபோஜனத்தை தரையில் எரிந்து அது கோஷர் அப்பம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று உரைத்த போதும் அது இருந்தது. அப்பொழுது அது இருந்த போதிலும் இப்பொழுதுதான் அதை நாம் கண்டுபிடித்தோம். அவ்வாறே இன்றிரவு நமது சமூகத்தில் தேவன், தேவ தூதர்கள், இயற்கைக்கு மேம்பட்டவைகள் உள்ளன. நமது மாம்ச பார்வைக்கு அதை காண இயலவில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் இப்பொழுது தொலைக்காட்சி உள்ளது போல் அது தத்ரூபமாகவும் சாதாரண ஒன்றாகவும் அமைந்துவிடும். ஆகையால் தான் நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இயேசு எவராகிலும் இந்த வேதாகமத்துடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அவருடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கூறினார். எனவே நாம் வார்த்தையை படிப்பதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. மிகவும் பயபக்தியாயிருங்கள். சரீர பலனுள்ள எவனும் வேதாகமத்தின் பக்கங்களை திருப்ப முடியும். ஆனால் தேவன் மாத்திரமே அதை வெளிப்படுத்தி தர முடியும். நாம் எந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோமோ அந்த மண்ணை நோக்கி தலைவணங்கி என்றாவது ஒரு நாள் அந்த மண்ணுக்கே திரும்புவோம் என்னும் சிந்தையுடையவர்களாய் இருக்கையில், இந்த பயபக்தியான நேரத்தில், நாம் கிறிஸ்துமஸை அணுகி கொண்டிருக்கும் இந்நேரத்தில், யாருக்காகிலும் தாங்கள் அபாத்திரர் என்னும் உணர்வு ஏற்பட்டு இந்த ஜபத்தில் நினைவு கூறப்பட விரும்பினால், தலை நிமிராமல் உங்கள் கரங்களை மாத்திரம் தேவனிடம் உயர்த்தி இந்த கிறிஸ்துமஸின் போது என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று கூறுவீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஒரு நட்சத்திரமோ அல்லது ஒரு அணுவோ அல்லது ஒரு மூலக்கூறோ தோன்றுவதற்கு முன்பே ஆதியிலிருந்தே இருந்தவரே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவரில் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் இலவசமாய் அருளியிருக்கிறீர். கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் ஒன்று கூடி பரிசுத்த ஆவியினால் நாங்கள் எச்சரிக்கப்பட்டு போதிக்கப்பட எங்களுக்கு நீர் அருளிந்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உமது வார்த்தைகளை எடுத்து அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஏனெனில் இயேசுவோ சத்திய ஆவியாகி அவர் வரும்போது நான் கூறின இவைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று கூறினார். தேவரே, உமது வார்த்தையை வியாக்கியானப்படுத்த எங்கள் மத்தியிலோ அல்லது பூமியில் வேறெங்கிலும் யாருமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை தனிப்பட்ட விதத்தில் வியாக்கியானம் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றிரவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பங்கை அளித்து எங்கள் இருதயத்தில் உள்ள பசியை தீர்த்து உம்முடன் நெருங்கி நடக்க செய்வாராக. நாங்களோ தகுதியற்றவர்கள், அசுத்தமானவர்கள், அபாத்திரர். பெத்லகேமில் பிறந்த குழந்தை தாமே, அவர் ஒருவர் மாத்திரமே உலகில் மகா பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்து பரிபூர்ண மனிதனாக இருந்தார். அசுத்தம் நிறைந்த பாவிகளான எங்களை சுத்திகரித்து பிதாவினுடன் ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வர தம்மை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய பரிசுத்த ஆவிதாமே பிரசங்கிக்கப்படும் வார்த்தையின் மூலம் அதை எங்களுக்காக செய்யும்படி அருள்வீராக. தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு மருத்துவர்கள் கொடுக்கும் சிறந்த மருந்துகள், சிறந்த மருத்துவமனைகள் இருந்த போதிலும் இன்று தேசத்திலோ அநேகர் வியாதியாயிருக்கிறார்கள். நாங்கள் மகத்தான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பெற்றிருந்த போதிலும் இன்று உலகில் நாங்கள் முன்பு அறிந்திருந்ததை காட்டிலும் அதிக வியாதி நிலவி வருகிறது. இதற்கு காரணம் உலகம் இதுவரை அறிந்திராத அளவுக்கு பாவமும் அவிசுவாசமும் பெருகியுள்ளது. மகத்தான வைத்தியரே, இன்றிரவு எங்களுக்கு உதவி செய்து எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரை சுகப்படுத்துவீராக. எங்களுக்கு ஆவியை, கிறிஸ்துமஸின் உண்மையான ஆவியை தந்தருள்வீராக. கிறிஸ்துமஸ் மரங்களை வணங்குதல் போன்ற அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், சாண்டா கிளாஸ் என்னும் பெயருடைய மனிதன் இருந்ததான கட்டுக்கதைகள், எங்களுடைய ஈஸ்டர் முயல்கள், வெவ்வேறு நாகரிகங்கள் போன்றவைகளை வர்த்தக உலகமானது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில், தேவரே, அவைகளை நாங்கள் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்குள் பிரவேசிப்போமாக. இதை அவருடைய நாமத்தில், அவருடைய மகிமைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்காக என்னோடு கூட பரிசுத்த லூக்கா இரண்டாம் அதிகாரத்திற்கு திருப்பியுள்ளேயானால் நலமாயிருக்கும். நான் பேசுவது உங்களுக்கு நன்றாக கேட்கிறதா? ஒலிபெருக்கிகளில் இடமாற்றம் ஏதாகவும் உள்ளதா? நான் பேசுவது பின்னால் உள்ள உங்களுக்கு நன்றாக கேட்கிறதா? உங்களுக்கு கேட்கிறது என்றால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு நன்றி. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின்படி 2 அதிகாரம்.
And it came to pass in those days that there went out a decree from Caesar Augusta that all the world should be taxed.
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேரியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம்
நேரிட்டது.
அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே
கிடத்தினாள்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்திருந்தான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு
அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போற பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை
பண்ணினாள்.
மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வாசிப்பிற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது இந்த மகத்தான நிகழ்ச்சி மேய்ப்பர்களுக்கு ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? அது நமக்கு ஒரு விதமான ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். நான் சில வேத வாக்கியங்களையும் சில குறிப்புகளையும் இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். அதை வேகமாக பார்த்து எனக்கு தெரிந்த வரைக்கும் ஏன் என்று உங்களுக்கு விளக்கிக் கூற முயல்கிறேன். ஒரு கால இதற்கு பிறகு கர்த்தர் தமது கிருபையினால் இன்றிரவு இந்த ஏன் என்ற வார்த்தைகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவார். ஆனால் எல்லா காலங்களிலும் இருந்ததிலேயே இந்த மிகவும் மகத்தான நிகழ்ச்சி ஏன் மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று நம்மில் அநேகர் எப்பொழுதாவது ஒரு சமயம் வியந்ததுண்டு என்று நான் எண்ணுகிறேன். அது ஏன் அக்காலத்து வேதசாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தப்படாமல் மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? மேய்ப்பர்கள் தான் அதை குறித்து கேட்க பயிற்சி பெற்றிருந்தனர். அது ஏன் ஐஸ்வர்யவான்களை கடந்து ஏழைகளிடத்தில் வர
வேண்டும்?
அது ஏன் கல்விமான்களையும் ஞானிகளையும் கடந்து தாழ்மையுள்ளவர்களிடத்திலும் படிக்காதவர்களிடத்திலும் வர வேண்டும்? ஏனென்னும் சில கேள்விகள் இதில்
அடங்கியிருக்கின்றன.
நான் கூற விரும்பும் மற்றொரு காரணம் கவனியுங்கள். குழந்தை பெத்லகேமில் பிறந்தது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கூறினது போன்று பெத்லகேம் என்னும் எபிரேய சொல்லுக்கு தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று பொருளாம். நாமோ அதை வேத வாக்கியங்களில் நிரூபித்தோம். அவர் வேறெந்த இடத்திலும் பிறந்திருக்க முடியாது. பெத்லகேம் ராகாப் என்பவளாலும் அவளுடைய கணவனாலும் நிறுவப்பட்டது. ராகாப் ஒரு வேசியா இருந்தாள். இஸ்ரவேல் சேனை எரிகோவை கைப்பற்றின பிறகு அந்த சேனையின் தளபதி ஒருவன்
நேசித்தான்.
அவள் தன் நிலையில் தேவனுடைய செய்தியை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாள். அங்கிருந்து ஒவ்வொரு கோத்திரமும் எங்கிருக்க வேண்டும் என்று யோசுவா தேசத்தை பகிர்ந்து கொடுத்த போது, எபிரேய தாய்மார்கள் குழந்தைகளை பிரசவித்த போது, அதில் ஒரு பெரிய பாடமே அடங்கியுள்ளது. என்றாவது ஒரு நாள் அதை டூசானில் எடுத்துக் கூறுவேன் என்று நான் நம்புகிறேன். அவள் பிரசவ வேதனைப்பட்டு முடங்கின போது குழந்தைக்கு பெயர் வைத்தாள். அது அந்த குழந்தையை அந்த கோத்திரத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சரியாக பொருத்தினது. பெரிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை அனைத்துமே ஒன்றாக இணைகிறது. அது ஒன்றாக இணையாமல் தவறாக பொருந்தினால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. உங்கள் சிந்தனைதான் வார்த்தைக்கு பொருந்துவதாயில்லை, ஆனால் வார்த்தை அனைத்துமே ஒன்றாக இணைகிறது. எனவே நான் சென்ற வாரம் இல்லை, அதற்கு முந்தின வாரம் நான் ஃபீனிக்ஸில் போதித்தது போன்று, அவர் ஜீவ அப்பமாயிருந்தார். அவர் ஜீவ அப்பமாயிருந்ததால் அவர் தேவனுடைய அப்பத்தின் வீட்டை தவிர வேற எந்த இடத்திலும் வர முடியாது. அது ஏன் என்பதற்கு இதுவே பதிலாயிருந்தது. இப்பொழுது இங்கே இயேசு பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேமில் நிறைய யூத வழிபாட்டு ஸ்தலங்கள் இருந்தது. மார்க்க சம்பந்தமான தலைவர்கள் பெத்லகேமில் வாழ்ந்து வந்தனர்.
தாவீது, the great king shepherd, was born in Bethlehem.
அந்த பெரிய ராஜா மேய்ப்பனாகிய தாவீது பெத்லகேமில் பிறந்தார். அவனுடைய தகப்பன் ஈசாய் பெத்லகேமில் பிறந்தார். அவனுடைய பாட்டனார் ஓபேத் பெத்லகேமில் பிறந்தார். எனவே வழி வழியாக அவர்கள் பெத்லகேமில்
தோன்றினர்.
இங்கு தாவீதின் குமாரனாகிய இயேசு பெத்லகேமில் பெரிய தேவாலயங்களின் நிழலில் பிறந்தார். அந்த ஜனங்கள் பயிற்சி பெற்று அத்தனை ஆண்டுகளாக மேசியாவை எதிர்நோக்கி இருந்தனர். 4000 ஆண்டுகளுக்கு முன்பே மேசியா தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனம்
உரைக்கப்பட்டது.
மேசியா தேவாலயத்தின் நிழலில் பிறந்த அந்த பெரிய செய்தியை தேவதூதன் ஏன் மலையிலிருந்த படிப்பில்லாத பயிற்சி பெற்றிராத மேய்ப்பர்களுக்கு அறிவித்து அவர்கள் அந்த முதல் செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்? மற்றவர்களுக்கு அறிவிக்க அனுப்பப்பட்ட மேய்ப்பர்கள் ஞானிகளும் பயிற்சி பெற்றவர்களும் அல்ல, ஆனால் மேய்ப்பர்கள். அது வினோதமான செயல் அல்லவா? ஆனால் அந்த ஏன் என்னும் கேள்வி எங்காவது இருக்க வேண்டும். ஏன் என்னும் கேள்வி இருந்தால் அதற்கு ஒரு பதில் இருந்தாக வேண்டும். தேவரை தவிர வேறு யாருக்கும் பதில் தெரியாது. அவர் ஒருவருக்கு மாத்திரமே பதில் தெரியும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், மேசியா ஏற்கனவே ஊரில் இருந்தார். அந்த ஊரில் முன்னணியில் பிறந்திருந்தார். அந்த பெரிய ஆலயங்களின் அருகில் அங்கு பிரதான ஆசாரியன், பெரிய ஆசாரியர்களும், வேத சாஸ்திரிகளும், ஞானிகளும், சாஸ்திரிகளும், பயிற்சி பெற்றவர்களும் மேசியாவுக்காக காத்திருந்தனர். அவரோ அதோ அவர்களுக்கு மத்தியில் இருந்தாரே. ஆனால் தேவதூதர்கள் ஏன் யூதேயாவின் மலைகளில் இருந்த படிப்பில்லாத, பயிற்சி பெற்றிராத, நாகரிகமற்ற எல்லோரை காட்டிலும் ஏழைகளாய் இருந்தவரிடத்தில் செல்ல வேண்டும்? இந்த செய்தி வெளிப்படுவதற்கும் அவர்கள் சென்று அந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அவர்கள் மிகவும் தகுதியற்றவர்களாக காணப்பட்டனர். என் கருத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அது அவ்வளவு முக்கியமாக தென்படாமல் இருக்கலாம், ஆனால் நான் என் கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். ஞானிகள் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அது அளிக்கப்பட்ட விதமாகவே ஏற்றுக்கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் என்பதை தேவனுடைய ஞானம் அறிந்திருந்தது என்று நான் நினைக்கிறேன். அது அவர்களுடைய படிப்பிற்கு ஒத்ததாக அமைந்திருக்கவில்லை. அது வித்தியாசமாயிருந்தது. அவர் எப்படி இருப்பார் என்று தங்கள் வேதசாஸ்திர பயிற்சியின் மூலம் அவர்கள் கொண்டிருந்த கருத்துக்கு மாறாக அமைந்திருந்தது. அவர்களுடைய பயிற்சி அனைத்தும், அவர்களுடைய எல்லா வேதசாஸ்திர படிப்பும் தள்ளி வைக்கப்பட்டு அது ஒன்றுமற்றதாய் போனது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தேவ ஞானம் அறிந்திருந்தது என்று நான் நினைக்கிறேன். மேசியா அங்கிருந்தார். அதை யாராகிலும் ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வேதசாஸ்திரத்தின் மூலம் குழப்பமடையாதவர்கள் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தங்கள் சொந்த வழிகளில் சென்று குழப்பமடைந்து எதுவுமே, அதாவது தேவனுடைய வார்த்தையும் கூட அவர்களை மாற்ற முடியாது என்னும் நிலையிலிருந்த இவர்களை காட்டிலும் படிப்பறிவில்லாத கூட்டத்தினருக்கு தமது செய்தியை அறிவிப்பது அவருக்கு எளிதாயிருந்தது. இப்பொழுது கிறிஸ்தவ நண்பனே, முழு உத்தமத்தோடும் அன்போடும் உன்னிடத்தில் நான் இந்த கேள்வியை கேட்கட்டும். அவர் இன்றிரவு அதே விதமான ஒரு செயலை புரிந்து இந்த சந்ததிக்கென்று வாக்களிக்கப்பட்டுள்ள வார்த்தையை இந்த சந்ததியில் உள்ள நமக்கு அனுப்புவாரானால், நமது வேத சாஸ்திரிகளும் கல்வி கற்றவர்களும் ஞானிகளும் அவர்கள் அன்று செய்தது போலவே செய்தியை புறக்கணிக்க மாட்டார்களா என்று வியப்புறுகிறேன். மனிதன் மாறுகிறதில்லை, தேவனுடைய வார்த்தையும் மாறாதாய் உள்ளது. அவர் மாறாத தேவன், அவர் மாறுவதில்லை. கவனியுங்கள், தேவ தூதர்கள் தோன்றி இந்த எளிய படிப்பில்லாத மேய்ப்பர்களை காட்டிலும் தகுதி வாய்ந்த மனிதர் இருந்தபோது உலக பிரகாரமாக நினைத்து பார்க்கும்போது தேவ தூதர்கள் வந்து தங்கள் செய்தியை மிகவும் தாழ்வான இந்த மனிதர்களுக்கு அறிவித்தனர். மேய்ப்பன் எல்லோரை காட்டிலும் மிகவும் படிப்பில்லாதவன். அவனுடைய ஆடுகளை தவிர வேறொன்றும் அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு கணிதம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அணுவை எப்படி பிளப்பது என்று அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு சிறந்த படிப்பு அவசியம் இல்லை. அவருக்கு அவனுடைய ஆடுகளை குறித்து தெரிய வேண்டும், அவ்வளவுதான் அவருக்கு தெரிய வேண்டும்.
Wisdom and the fountain and resource of all wisdom would
எல்லா ஞானத்துக்கும் மூச்சுக்கும் உறைவிடமாய் உள்ள தேவன் தமது பெரிதான ஞானத்தினால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு இந்த அரிய நன்கு பயிற்சி பெற்றிருந்த அறிவாளிகள் அனைவரையும் அசட்டை செய்து விட்டார். அவர்கள் தவறான துறையில் பயிற்சி பெற்றிருந்தனர் என்ற ஒரு காரியத்தையே அது காண்பிக்கிறது. தேசத்தில் இருந்த முக்கியமானவர்கள் எல்லோரையும் அவர் கடந்து, அவர் முக்கியமானவர்கள், சிறந்த போதகர்கள், பிரதான ஆசாரியனாகிய காய்பா, இன்னும் அநேக பெரிய மனிதர், இஸ்ரவேல் அனைத்திலும் அதிகம் படித்தவர்கள், ஸ்தாபனங்கள், பெருமையடித்துக் கொண்ட வேத சாஸ்திரிகள், இவர்கள் ஒருவரையாகிலும் தெரிந்து கொள்ளாமல் தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் கடந்து சென்று விட்டாரே, அதுவே தேவனுடைய ஞானமாய் உள்ளது. கவனியுங்கள், வானாதி வானங்கள் பூமியில் உள்ள மிகவும் தாழ்மையான படிப்பில்லாத ஜனங்களை கௌரவிக்க விரைந்து வருகிறது. வானாதி வானங்களில் பெரியவர் தம்மை வெளிப்படுத்த மற்றெல்லோரையும் கடந்து வந்து பூமியில் மிகவும் தாழ்வான சாதாரண ஆடுமை பொருளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த சாதாரண ஆடுமை பொருளுக்கு எல்லா காலங்களுக்கும் மிக பெரிதாக விளங்கின செய்தியை அளிக்க வருகிறார். அநேக பெரிய செய்தியாளர்கள் இருந்திருக்கின்றனர். நாம் நோவாவின் காலம், தீர்க்கதரிசிகள், கடந்த காலங்களின் மகத்தான ஆசாரியர்கள் போன்றவர்களை நினைத்து பார்க்க விரும்புகிறோம். அதிகம் படித்தவர்கள், ராஜாக்கள், அதிபதிகள், அரசர்கள் போன்றவர் இருந்திருக்கின்றனர். ஆனால் இதோ அவர் எல்லா செய்திகளை காட்டிலும் மிகவும் மகத்தான செய்தியுடன் வருகிறார். அந்த செய்தி என்ன? மேசியா இப்பொழுது இங்கிருக்கிறார். புரிகிறதா? அதை அறிவிக்க அவர் பயிற்சி பெற்ற அனைவரையும் தள்ளி வைத்துவிட்டு தாழ்மையுள்ள மேய்ப்பர்களுக்கு அதை அறிவிக்கிறார். இதை குறித்து யோசித்து பாருங்கள். எல்லா குருவானவர்களும், எல்லா சபையோர்களும், எல்லா போதகர்களும், படம் நிறைய செலவழித்து வேத சாஸ்திர பயிற்சி பெற்ற அனைவரும், எல்லா சபைகளும், உபதேசங்களும், ஸ்தாபனங்களும், இவை அனைத்துமே தள்ளி வைக்கப்பட்டன. வேத சாஸ்திரத்தை போதிப்பதற்கென அவர்கள் நிறைய பணம் செலவழித்து மிஷனரிமார்களை உருவாக்கி எல்லா மனமாறுதல் சபையகத்தினர்கள் தேவனை கனப்படுத்த அவர்கள் செய்வதாக எண்ணியிருந்த அனைத்தும், இருப்பினும் முக்கியமான செய்தி அவர்களிடத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது. விசித்திரமானது. ஏன்? புரிகிறதா? கவனியுங்கள், அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நேரிடக்கூடாத ஒரு இடம் அது. மேய்ப்பர்கள் தான் செய்தியை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தனர். அந்த செய்தி எங்கு அறிவிக்கப்பட்டது என்று கவனியுங்கள், அது நேரிடும் என்று யாருமே எதிர்பாராத இடத்திலாகும். அதுபோன்று இன்றிரவு நாம் கர்த்தராகிய இயேசுவின் உண்மையான செய்தியை எதிர்நோக்கிக் கொண்டிருப்பவர்களாக இருப்போமானால், அது இப்படிப்பட்ட எதிர்பாராத ஒரு குழுவில், ஒரு இடத்தில், அதாவது இன்றைய மிகுந்த நாகரிகமுள்ள உலகமும் சபையும் மத துரோகிகளின் கூட்டம் என்று கருதுபவர்களிடையே காணப்படுமா என்று வியப்புறுகிறேன். அதுதான் நாம் அவரை காணக்கூடிய இடமாக இருக்குமா என்று வியக்கின்றேன். மிகவும் நேரிடக்கூடாத இடத்தில் மிகவும் தகுதியற்ற பேச்சாளர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு பேசவே தெரியாது. அவர்களுக்கு ஆடுகளை கூப்பிட மாத்திரமே தெரியும். ஒருகால் அதன் காரணமாகத்தான் அந்த செய்தி அவர்களிடத்தில் வந்திருக்க கூடும். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையோ இருந்தது. அது மறுபடியும் அதையே செய்ய முடியும். அது தேசத்தில் இருந்த உயர் குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் ஒதுக்கிவிட்டது. அது பெருமக்கள் அனைவரையும் ஒதுக்கிவிட்டு ஒன்று மற்றவர்களுக்கு அதை
வெளிப்படுத்தினது.
தெய்வீகத்திலும் மனோதத்துவத்திலும் பெரிய பாண்டித்யம் பெற்றவர்கள், உயர்ந்த கல்வி பெற்றவர்கள் போன்ற பெருமக்களையும் பெரிய ஆலயங்களையும் அது ஒதுக்கிவிட்டு ஒன்று மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினது. சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஞானம், அளவற்ற ஞானம் இதை செய்து மேசியா இப்பொழுது பூமியில் இருக்கிறார் என்னும் மிக மகத்தான செய்தியை அவர்களுக்கு அறிவித்தது. என்ன ஒரு ஞானம்! ஞானத்தை அறிந்திருக்கும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே அது வர முடியும். உலக ஞானமும் பள்ளி படிப்பும் மற்றவைகளும் வீணாகி தேவனுடைய மகத்தான ஞானத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டது. இது ஆழமாய் பதிய வேண்டும் என்பதற்காகவே இதை திரும்ப திரும்ப கூறுகிறேன். எல்லாமே வீணாயிற்று. அது உபயோகமற்றதாகிவிட்டது. தேவனுடைய ஞானம், அதன் வழியின் உரிமையை கை கொண்டு இவை அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்று மற்றவர்களை தேவன் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகும்படி செய்கிறார். நாமோ இங்கு நிறுத்திக் கொண்டு யோவானை குறித்து பேசுவோம். நாம் இங்கு நிறுத்திக் கொண்டு எலியாவை குறித்து பேசுவோம். எலியா எங்கிருந்து வந்தான் என்று யாருக்குமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவன் காட்சியில் தோன்றினான் என்பதேயாகும். காலங்கள் தோறும் இருந்த தீர்க்கதரிசிகள் ஒன்று மற்றவர்களாய் இருந்தனர். ஆனால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு சபையின் பிரமாணங்களையும் போதங்களையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் தேவன் என்பதை காண்பித்தார். அவர் ஒன்று மற்ற ஒன்றை எடுத்து அதை கொண்டு ஏதாவது ஒன்றை செய்கிறார். அவர் ஒன்று மற்றதை தெரிந்து கொள்வதன் மூலம் அவருடைய ஞானத்தையும் தேவத்துவத்தையும் காண்பிக்கிறார். அவர் மனிதரை முதலில் உண்டாக்கிற போது அவரை ஒரு களிமண் உருண்டையை கொண்டு சிருஷ்டித்தார். அது வெறும் களிமண்ணாய் இருந்தது. ஆனால் அவர் அதை கொண்டு மனிதனை உண்டாக்கினார். இப்பொழுது தேவன் ஒன்று மற்றதை எடுத்து அதை கொண்டு ஏதாவது ஒன்றை செய்கிறார். நம்மை பெரியவர்களாக நாம் நினைத்துக் கொண்டால் தேவனுடைய கரம் நம்மை உபயோகிக்க முடியாது. நாம் அறிந்த அனைத்தும், படித்த அனைத்தும் விட்டுவிட வேண்டும். என்னை மன்னிக்கவும். அந்த மகத்தான பரிசுத்த பவுலைப் போல் அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தான் கற்ற அனைத்தையும் மறக்க வேண்டியதாக இருந்தது என்று கூறினான். அவர்களுடைய பள்ளி படிப்பு, அவர்களுடைய போதகங்கள் போன்ற அனைத்துமே அவர்களுக்கு மோசமாக முடிந்தது. முடிவில் அது அவரை மறுதளித்து விட்டது. அவருக்கென, அவரை விசுவாசிப்பதற்கென அவர்கள் பெற்ற பள்ளி படிப்பு அவரை குற்றம் காட்டும் சத்துருவாக மாறி அவரை சிலுவையில் அறைய காரணமாயிற்று. வரலாறு அடிக்கடி திரும்ப நிகழ்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது எவரும் அறிந்த உண்மை. அது மறுபடியும் நமது அருகிலேயே நிகழக்கூடும். நீங்களோ, ஓ அக்காலத்தில் நான் வாழ்ந்திருந்தால் என்று கூறலாம். அக்காலத்தில் வாழ்ந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று அறிய விரும்பினால் இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற நிலையை பாருங்கள். அக்காலத்தில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்பதை காணலாம். ஏனென்றால் அது நிச்சயமாகவே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க பயிற்சி பெற்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பு வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்ட போது, உறுதிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் மறுதளித்தனர். தேவன் என்ன செய்வார் என்பதை நிரூபித்த போது, அவர் செய்வதாக கூறியிருந்ததை செய்து நிரூபித்த போது, அவர்கள் அதை காணாமல் தங்கள் முதுகை திருப்பி அந்த மனிதனை பொல்லாத ஆவி என்று அழைத்தனர். அது அவர்களை சாபத்துக்குள் ஆக்கிவிட்டது. என்ன நடந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதற்கு காரணம் என்னவென்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் பெற்ற பயிற்சி, அவர்களுடைய நாளின் வார்த்தை மாம்சமானவரை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்க காரணமாயிருந்தது. மிகச் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு அவர்களுடைய பள்ளிகளில் அவர்கள் பெற்ற அதே பயிற்சி. நீங்களோ இன்றைக்கிறாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று கூறலாம். அக்காலத்து போதகர்கள் நம் காலத்தில் உள்ளவர்களை காட்டிலும் உன்னதமானவர்களாக, நம் போதகர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக இருந்த போதிலும் அவர்களும் தவறி போயினர். இன்றைக்கு நமக்குள்ளது போல் அவர்களுக்கு 996 வெவ்வேறு ஸ்தாபனங்கள் இருக்கவில்லை. அவர்களுக்கு 3 ஸ்தாபனங்கள் மாத்திரமே இருந்தன. அந்த 3 நீங்கள் கவனிப்பீர்களேயானால் 3 கூட அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. மனிதன் செய்வது தேவனுடைய பார்வையில் மூடத்தனமாக உள்ளது என்பதை அது காண்பிக்கிறது. புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ள தவறினர். அவர்கள் அதையே மறுபடியும் செய்வார்கள். மனிதன் நோக்கமோ நல்லதுதான், அது எப்பொழுதுமே நல்லது. மனிதன் தன் நிலையை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. அவன் தன் வழிகளை ஒருபோதும் அதிகமாய் மாற்றிக்கொள்வதில்லை. நான் உலக பிரகாரமான மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மனிதன், மத சம்பந்தமான மனிதன், முன்பு தேவன் செய்தவர்களுக்காக அவரை எப்பொழுதும் துதித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டி அவர் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அசட்டை செய்து விடுகிறார். புரிகிறதா? அது மனிதன். அவன் அபிதம் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதே விதமாகவே இருந்து வருகிறான். வேத வாசகர்களாகிய நீங்கள் அது வார்த்தையின்படி சரி என்பதை இன்றளவு அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் எப்பொழுதுமே தேவன் செய்துள்ளவற்றிற்காக அவரை துதித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எடுத்துக் கூறி அவர் தற்பொழுது செய்கிறதை அசட்டை செய்கின்றார்கள். அதுவே மனிதனின் பழக்கமாய் உள்ளது. அந்த போதகர்கள் ஏன் அவ்வாறு செய்தனர் என்னும் என் அபிப்பிராயமோ, அவர்கள் வார்த்தைக்கு அர்த்தமுறைத்தனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் மேசியா வரப்போகிறார் என்பதை விசுவாசித்தனர். இஸ்ரவேல் அனைவரும் அதை விசுவாசித்தனர். அவர்கள் இன்றைக்கும்
விசுவாசிக்கின்றனர்.
ஆனால் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாததற்கு காரணம் அவருடைய செய்தியோ அவர்களுடைய மத சம்பந்தமான காரியங்களோடு பொருந்தவில்லை. அவர்கள் வார்த்தையை குறித்து கொண்டிருந்த தங்கள் வியாக்கியானப்படி மேசியா என்ன செய்வார் என்று அவர்கள் வியாக்கியானம் செய்த விதத்தில் வெளிப்படவில்லை. ஆகையால் அவர்களுடைய வியாக்கியானத்துடன் அது பொருந்தாத காரணத்தால் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. நான் முன்பு கூறினதையே திரும்பவும் கூறுகிறேன். தேவனுக்கு அவருடைய வார்த்தையை வியாக்கியானப்படுத்த யாரும் தேவையில்லை. அவரே அவருடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். இப்பொழுதோ வேதம் என்ன கூறுகிறது என்றால் அது சத்தியம் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு நிரூபிக்கட்டும். அது சம்பவிப்பதற்கு 715 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றான். அந்த காலத்திலிருந்து எல்லோருமே தங்கள் குமாரத்தில் அந்த ஸ்திரீயா இருப்பாள் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் ஏசாயா அதை கூறினார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது 700 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது. ஆனால் அதுவோ அவர் எப்பொழுது அதை செய்வார் அல்லது எப்படி அதை செய்வார் என்றெல்லாம் அவருடைய வார்த்தையை வியாக்கியானப்படுத்த தேவனுக்கு யாருமே அவசியமாக இருக்கவில்லை. அவர் அதை செய்வதாக கூறினார். அவர் அதை செய்து நிறைவேற்றிவிட்டார். தேவன் வாக்களித்தார். அவர் ஏசாயாவிலும் கூட அது 28:18 என்று நான் நினைக்கிறேன். யோவேல் 2:28 கூட அவர் கடைசி நாட்களில் கடைசி 2000 ஆண்டுகளில் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றுவதாக வாக்களித்தார். அவர் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்றார். அவர் செய்யப்போவதாக இருந்த காரியங்களை குறித்து ஏசாயா போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசிகளாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், இதுவே இழைப்பார்கள் என்றான். ஆனால் அவர்களோ அதை கேட்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய தலையை ஆட்டிவிட்டு போய்விட்டார்கள். அவன் போஜன பீடங்கள் எல்லாம் மாந்தியினால் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை என்றான். மேசியா வந்தபோது அதுவல்லவா எருசலேமின் நிலையும் அக்காலத்து சபையின் நிலையுமாயிருந்தது. இன்றுள்ள நிலையும் அதுவேயாகும். அதுதானே மறுபடியும் சம்பவிக்கிறது. இப்பொழுது தேவன் ஒரு காரியத்தை செய்வதாக கூறும்போது அவர் அதை செய்தே தீர்வார். அதை குறித்து யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது அவர் தாமே அந்த வார்த்தையை வியாக்கியானப்படுத்த கடமைப்பட்டவராயிருக்கிறார். வார்த்தையின் அவருடைய உபகாரப்படுத்தலே அவருடைய சொந்த வியாக்கியானமாயிருக்கிறது. கவனியுங்கள், அவருடைய மேசியாவின் செய்தியை உறுதிப்படுத்துதல். மேசியா வரும்போது என்ன செய்வார் என்று அவர் வாக்களித்தார். அவர் வந்தபோது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளும் கூட அவர்கள் இருந்த பாபிலோனிலிருந்து தென்மேற்கு திசையில் நோக்கி பார்த்தபோது அவர்கள் கம்பீரமான ஒரு நட்சத்திரத்தை கண்டனர். உங்களுக்கு தெரியுமா, எந்த வானிலை ஆராய்ச்சி நிலையமும் அதை கண்டதாக வரலாறு ஏதும் இல்லை. அங்கே அவர்களோ நட்சத்திரத்தின் மூலமே நேரத்தை கழித்தனர். அங்கு மேதைகள் நட்சத்திரங்களின் மேல் ஆராய்ச்சி செய்தனர். அவர்கள் யாருமே நட்சத்திரத்தை கண்டதாக சரித்திரம் எதுவுமே இல்லை. ஏன்? அது அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவர்கள் அப்படிப்பட்ட ஒன்றை எதிர்நோக்கி இருக்கவில்லை. ஆனால் இந்த சாஸ்திரிகளோ யாக்கோப்பில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்பதை அறிந்து அவர்கள் அதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். இயேசு பெத்லகேமில் பிறந்த அந்த நேரம் முதற்கொண்டு அது தோன்றி இப்பொழுது நமது கிறிஸ்தவ பாரம்பரியங்களை நான் அறிந்துள்ளேன். அது நம்முடைய சபைகளை போன்றே உள்ளது. அது காரியங்களை தலைகீழாக கொண்டுள்ளது. நீங்கள் இங்கிருந்து வெளியே சென்று பார்த்தால் சாஸ்திரிகள் வந்து ஒரு குழந்தையை பணிந்து கொள்வது போல் அலங்காரம் செய்துள்ளதை காண்பீர்கள். அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் வேதத்தில் இல்லை. அவர்கள் செமவெளிகளையும் டைகிரிஸ் நதியையும் கடந்து 2 ஆண்டுகள் கழித்து அந்த இடத்தை அடைந்தனர். அவர்கள் அங்கு வந்து ஒரு சிறு குழந்தையை பணிந்து கொள்ளவில்லை, ஏறக்குறைய 2 வயது சிறு பிள்ளையே பணிந்து கொண்டனர். அந்த சமயத்தில் ஏரோது ஏன் 2 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகளை கொண்டு போட வேண்டும்? அப்படி அவன் செய்தால் மேசியாவும் அகப்பட்டுக் கொள்வார் என்பதனால் பாருங்கள், அவர்கள் தேவன் தமது வார்த்தையினால் அதை ரூபகாரப்படுத்தினார். இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தபோது அந்த நட்சத்திரமானது அவர்களை உலகத்தின் மத தலைநகராக விளங்கிய எருசலேமுக்கு வழிநடத்தினது. அவர்கள் அதன் வாசல்களில் பிரவேசித்த மாத்திரத்தில் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தின இயற்கைக்கு மேம்பட்ட அது அவர்களுக்கு எதையுமே காண்பிக்க மறுத்தது. இந்த அருமையான மனிதர் ஐஸ்வர்யவான்கள் சிறந்த துணிகள் விற்கப்பட்டிருந்த ஒட்டகங்களுடன் தெருக்களில் இங்கும் அங்கும் சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்றனர். அந்த மகத்தான தலைநகரம் மேய்ப்பர்களின் செய்திக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் அதற்கான பதிலை பெற்றிருக்கவில்லை. அது குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. எல்லா ஸ்தாபனங்களுக்கும் தலைமையாய் விளங்கிய இடம் அதற்கு விடையளிக்க முடியாமல் போயிற்று. அது சனகரின் சங்கத்தை கலக்கிறது. அவர்கள் வேத பாடகரை வரவழைத்து படிக்க கூறினார்கள். அவர்கள் மீகா எழுதி வைத்திருந்த பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் மிகச்சிறியது, என் ஜனமாகிய சிறைவேலை ஆளப்போகிறவர் உள்ளத்திலிருந்து புறப்படுவார் என்னும் வரலாற்றை படித்து காண்பித்தனர்.
And after the scriptures being read and still
வேதவசனம் வாசிக்கப்பட்டு அது அவருடைய கண்களுக்கு முன்பாக உருவகப்படுத்தப்பட்ட பின்பும் வேதவசனம் அவ்வாறு முன்னுரைத்த போதிலும் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நாளுக்கென வாக்களிக்கப்பட்டுள்ள வேதவாக்கியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது அவர்களோ அதை இன்று ஏற்றுக்கொள்வார்களோ என்று நான் சந்தேகிக்கிறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு பிரசங்கம் செய்யாமல் போய்விடக்கூடும், ஆனால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் அப்பொழுதும் அதை விசுவாசிக்க மாட்டார்கள்.
The great wisdom of the Father makes man
பிதாவின் மகத்தான ஞானம் மனிதரின் ஞானத்தை மிகவும் பைத்தியமாக்குகிறபடியால் அது மனிதரை சிறுமைப்படுத்துகிறது. மனிதர் மிகவும் வெட்கப்படும்படியான நிலைக்கு அது அவனை கொண்டு வந்து விடுகிறது. அவன் தவறு என்னவென்பதை ஒத்துக்கொள்ள அவன் போதிய அளவுக்கு பெரியவனாகில்லை. பிதாவானவர் தம்முடைய வார்த்தை உண்மை என்றும் அவர் வாக்குத்தம் செய்து நிறைவேற்றி வருகிறார் என்றும் எவ்வளவாக நிரூபித்த போதிலும் மனிதனோ தன் கதையிலேயே நிலை கொண்டிருக்கிறான். மனிதன் தன் ஞானத்தை தேவனுடைய ஞானத்தை காட்டிலும் உயர்ந்ததாக பாவித்து அது அவருடைய ஞானத்தின்படி நடக்கவில்லை என்றால் ஏன் அப்படி என்று கேட்கிறான். அது ஒவ்வொரு காலத்துக்கும் உண்மையாயிருந்து வருகிறது. இப்பொழுதும் அப்படியே உள்ளது. இந்த முழு விஷயமும் இப்பொழுது எவ்வளவாக பொருந்துகிறது பார்த்தீர்களா? அது மேய்ப்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஆவியின் ஏவுதலாயிருந்தது. தூதர்கள் மேய்ப்பர்களிடத்தில் பேச இறங்கி வந்தனர். தேவ தூதர்கள் மேய்ப்பர்கள் கூட்டத்திடம் பேச வந்தனர். உங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு ஆடு மேய்ப்பவரிடம் சிறிது நேரம் பேசும் சாக்கியம் இருந்துள்ளதா, அல்லது அவனோடு சிறிது நேரம் தங்கினதுண்டா என்று நான்
வியப்புறுகிறேன்.
அப்படி நீங்கள் செய்திருப்பீர்களானால் நான் இன்னும் சிறிது நேரத்தில் குறிப்பிடப் போவதன் காரணமாக அதை கூற விரும்பவில்லை. ஆனால் மேய்ப்பன் ஆடுகளுடன் நீண்ட காலம் இருப்பதால் அவன் ஆட்டைப் போலவே சிரிக்கிறான், சத்தமிடுகிறான், ஆட்டைப் போலவே பேசுகிறான். ஆட்டின் மேலுள்ள மனத்தை போன்ற மனத்தை அவன் மேல் பெற்றிருக்கிறான். அது உண்மை. ஏனெனில் அவன் ஆடுகளின் கூடவே இருக்கிறான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவனுடைய ஆடுகள் மாத்திரமே. இப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்ட சத்திய வார்த்தை, இந்த மேய்ப்பர்கள் தாழ்மையுள்ள படிப்பில்லாத மனிதர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி புதிதாக பிறந்துள்ளது எனும் செய்தியை பெறுவது என்பது ஒரு மேய்ப்பருக்கு எவ்வளவு கனத்தை அளிக்கக்கூடியதாய் பொருத்தமாய் உள்ளது. அது மேய்ப்பரிடம் தவிர வேறு யாரிடமும் வர முடியாது. ஆகையால் தான் அவர் தொழுவத்தில் பிறந்தார், வீட்டிலோ பிறக்கவில்லை. ஆடுகள் ஒரு வீட்டிலோ அல்லது வண்ணம் தீட்டப்பட்ட அலங்காரம் செய்யப்பட்ட மருத்துவமனை அறையிலோ பிறப்பதில்லை. புரிகிறதா? அவை களஞ்சியத்திலும் வயல்வெளிகளிலும் பிறக்கின்றன. அந்த காரணத்தினால்தான் அவர் அடிக்கப்படும்படிக்கு கல்வாரிக்கு கொண்டு போகப்பட்டார். ஆடு தானாகவே வழியில் நடந்து அடிக்கப்படும் இடத்தை அடைய நீங்கள் செய்ய முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? ஆடுகளை அடிக்கப்படும் இடத்துக்கு நடத்தி செல்ல அவர்களோ வெள்ளாட்டை வைத்திருக்கிறார்கள். அடிக்கப்படும் இடத்தை அடைந்தவுடனே வெள்ளாடு குதித்து ஓடி செம்மறியாடுகளை உள்ளே விடுகின்றது. செம்மறியாடு அங்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அது தானாகவே அங்கு செல்லாது. எனவே இந்த செய்தி மேய்ப்பர்களிடம் வர வேண்டும். அவர்கள் செய்தியாளன் சொன்ன இடத்திலே குழந்தை தேவனை கண்டனர். செய்தியாளன் அளித்த செய்தியின்படியே அவர்கள் அவரை முன்னணியில் கண்டனர். அவர் எங்கே இருப்பார் என்று தேவதூதர்கள் கூறினார்களோ அதே இடத்தில் கண்டனர். நான் ஒரு தேவதூதன் என்னோடு பேசி இன்னென்ன காரியத்தை உரைத்தார் என்று ஜனங்கள் கூறுவதை கேட்டதுண்டு. அது சில சமயங்களில் எவ்வளவு கேலித்தனமாய் உள்ளது. தேவதூதன் பேசி இன்னென்னதை உரைத்ததாக ஜனங்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுவோ வார்த்தைக்கு முற்றிலும் மாறாக அமைந்துள்ளது. இப்பொழுது தேவதூதனால் எப்படி வார்த்தைக்கு முரணானவைகளை கூற முடியும்? அப்படி கூறவே முடியாது. இன்னென்ன காரியம் நடக்கும் என்று தேவன் உன்னுடன் கூறியிருப்பாரேயானால் அவர் உன்னிடத்தில் அதை கூறினதாக நீ சொல்லுகிறாய். அது நிறைவேறாமல் போனால் அப்பொழுது தேவன் உன்னிடத்தில் பேசினதில்லை என்பதை நினைவில் கொள். அது உண்மை. தேவன் பொய் சொல்லுகிறதில்லை. அவர் ஒரு பொய்யில் காணப்படுவதில்லை. அவர்கள் குழந்தையை கண்டபோது அது அவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதன் அவர்களுக்கு அளித்த செய்தியின்படியே அது இருக்க கண்டனர். தேவ தூதன் அது எங்கே இருக்கும் என்று சொன்ன இடத்திலேயே அதை கண்டனர். அது அவர்களுக்கு என்ன ஒரு காரியமாக இருந்திருக்க வேண்டும்? ஒரு முன்னணியில். ஏன் தொழுவம் இந்த மேய்ப்பர்களுக்கு எவ்வளவு பழக்கமாக இருந்தது என்று பார்த்தீர்களா? அங்கு ஒரு வேதசாஸ்திரி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் தன்னுடைய மூக்கை பிடித்துக் கொண்டு என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லியிருப்பார். புரிகிறதா? அவன் அந்த இடத்திலிருந்து வெளியேறும்படிக்கு அவன் கஷ்டப்பட்டிருந்திருப்பான். ஆனால் நீங்கள் பாருங்கள், மேய்ப்பர்களுக்கோ அது அப்படியே வீடு போன்றதா இருந்தது. தேவனுக்கு தமது செய்தியை எங்கு அனுப்ப வேண்டும் என்று தெரியும். புரிகிறதா? அது முற்றிலும் உண்மை. அப்பொழுது மேய்ப்பர்கள் தங்களுடைய தொழுவத்தில் தங்களுடைய ஆட்டுக்குட்டியோடு இருந்தனர். அவர்கள் ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை கேட்டிருந்தனர். எவ்வளவு அழகாய் உள்ளது! மேசியாவின் முன்னிலையில் அவர்களுடைய செய்தியானது ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தது. மேசியா பூமியின் மேல் இருந்தார் என்னும் செய்தியை மேய்ப்பர்கள் கேட்டு அவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்து அவர்களுடைய சொந்த சூழ்நிலையிலேயே அவர் இருப்பதைக் கண்டு அவர்கள் கேட்ட செய்தி உண்மை என்று அங்கு ரூபகாரப்படுத்தப்படுவதை அறிந்து கொண்டனர். தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை அவர்களுக்கு செய்தார் என்பது எப்படிப்பட்ட உற்சாகத்தை அவர்களுக்கு அளித்திருக்க வேண்டும்! ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அறிவாளிகளுக்கு பொருந்தும் ஒரு இடமாக இல்லாதபடியால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போயிருப்பார்கள். ஏன் செய்தியாளர்கள் சாதாரண மேய்ப்பர்களிடம் வருவது? ஒருகால் அந்த மேய்ப்பர்களில் சிலருக்கு தங்கள் பெயரை கையெடுத்து போடவும் கூட தெரிந்திருக்காது. அது மிகவும் சந்தேகம்தான். உலகில் இருந்தபோது தமது ஆடுகளை மேய்க்க தெரிந்து கொண்ட மேய்ப்பனை நோக்கி அவர், பேதுருவே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவரோ, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீரே அறிவீர் என்றார். அப்பொழுது அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பேதுரு படிப்பறியாதவனும் பேதமை உள்ளவனுமாய் இருந்தான் என்று வேதம் கூறியுள்ளது. இருந்த போதிலும் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை தெரிந்து கொள்ளுதல். அக்காலத்திலிருந்த சபை அங்கத்தினர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நன்கு வேதசாஸ்திர பயிற்சி பெற்ற சமுதாயத்தினருக்கும் முன்னரை பொருந்தாத ஒரு இடமாக இருந்திருக்கும். உங்களில் அநேகருக்கு ஒருகால் நகரவாசிகளுக்கு யூதேயாவின் தொழுவத்தில் எப்படி துர்நாற்றம் வீசியிருக்கும், அது எப்படி இருந்திருக்கும், தொழுவத்தில் மிருகங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று தெரியுமா என்று எனக்கு நிச்சயமாகவே தெரியவில்லை. ஆனால் இன்றைய உயர் வகுப்பினர் சிலருக்கோ அந்த இடம் பிடிக்காமல் அதன் வாசலுக்குள் நுழைந்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் தேவனுக்கு தமது அளவற்ற ஞானத்தினால் அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வெளிப்படுத்துவது பிரியமாயிருந்தது. அக்காலத்தில் இருந்த அறிவாளிகளும் ஞானிகளும் அதை நிச்சயம் ஏற்றுக் கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர்கள் காணப்படுவது அவர்களுக்கு பெருத்த அவமானமாக இருந்திருக்கும். ஏன் முதலாவதாக அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்று அங்கு படிப்பில்லாத மேய்ப்பர்கள் ஒரு அற்புத சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினதை கேட்டு விசுவாசித்ததாக அவர்களுடைய சபையில் சாட்சி கூறியிருந்தால் அவர்கள் சபையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டிருப்பார்கள். இந்த படிப்பில்லாத மேய்ப்பர்கள் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்த அவர்கள் பிடிபட்டிருந்தால் பெத்லகேமின் சமுதாயத்தை விட்டு துரத்தப்பட்டிருப்பார்கள்.
If they had been associated with such common people.
அது நிச்சயமாகவே அவர்களுக்கு பெருத்த அவமானமாக இருந்திருக்கும். அவர்கள் இப்படிப்பட்ட சாதாரண ஜனங்களுடன் சம்பந்தப்பட்டு, அதாவது அவர்கள் அதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்திருக்கும் போது தேவன் தமது செய்தியை படிப்பில்லாத மேய்ப்பர் கூட்டத்துக்கு அளித்தார் என்னும் மத துரோகமான கருத்துக்களை விசுவாசித்திருந்தால் அவர்களுடைய ஐக்கியத்தை இழந்து அக்காலத்தில் இருந்த சங்கங்களின் உறுப்பினர்களில் ஒருவராக கருதப்பட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் உயரிய சிந்தை கொண்டவர்களுடன் சம்பந்தம் கொள்ளாமல் அப்படிப்பட்டவர்களுடன் சம்பந்தம் கொண்ட காரணத்தால் அவ்வாறு
கருதப்பட்டிருப்பார்கள்.
குருவானவரோ இப்படிப்பட்ட மத துரோகமான கருத்துடன், மூடத்தனமான கருத்துடன், ஆரம்ப பள்ளியிலும் கூட படிக்காத காட்டில் வாழும் மனிதன் கூறின கருத்துடன் என் பிரகாரத்துக்குள் நுழைய உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? ஒரு தேவ தூதன் வந்து அவர்களுடன் பேசினான் என்னும் செய்தியை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டிருப்பார். ஆனால் அந்த மனிதன் அந்த செய்தி ரூபகாரப்படுத்தப்பட்டதை நான் கண்டேன் என்று கூறியிருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? அவரோ உன் தொடர்பு தாளை உடனடியாக கொடுத்து விடட்டும், இந்த சங்கத்தை விட்டு வெளியே போய்விடு என்று கூறியிருப்பார். காலங்கள் மாறுகின்றன, ஆனால் ஜனங்கள் மாறுவதில்லை. இன்றைக்கு அதே விதமாக நடந்தால் அவர்கள் தங்களுடைய சபைகளை விட்டு துரத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் மேய்ப்பர்களுக்கோ தேவாட்டுக்குட்டியை கொண்டிருந்த அந்த இடம் அவர்களுக்கு முற்றிலும் பழக்கப்பட்ட இடம் போல் அமைந்திருந்ததை உணர்ந்தனர். எந்த நல்ல மேய்ப்பனுக்குமே அது அப்படித்தான் இருந்திருக்கும். ஆடுகளை கண்காணிக்கும் நல்ல மேய்ப்பன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாய் நிறைவேற்றி ரூபகாரப்படுத்துவதை காணும் போது அவனுக்கு அது தன் சொந்த இடம் போல் அமைந்துவிடுகிறது. யார் என்ன கூறிய போதிலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று கூறி தேவன் அதை வாக்குத்தம் செய்தார், அதை அவர் நிறைவேற்றினார் என்பான். அவர்களோ அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, அது அப்போஸ்தலருக்கு மாத்திரமே என்கின்றனர். ஆனால் வார்த்தையின் உண்மையான மெய்ப்பன் உயிர் தேடுதலின் வல்லமையோடு இயேசு கிறிஸ்து ஏற்ற வேண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று பிரசங்கம் செய்யட்டும். பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவநாயகத்தை வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். அவர் எந்த இடத்தில் அழைத்தாலும் அந்த வாக்குத்தமும் ஆசீர்வாதமும் உண்மையாய் உள்ளது. அது ரூபகாரப்படுத்தப்படுவதை உண்மையான வார்த்தையை போஷிக்கும் மெய்ப்பன் காணும் போது உலகில் உள்ள வேத சாஸ்திரிகள் அனைவரும் அதை அவரிலிருந்து எடுத்து போட முடியாது. ஏனெனில் தேவர் அவ்வாறு கூறினார், அது நிறைவேறுகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவ்வளவுதான், அது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அவருடைய வார்த்தை மாம்சமாகி அவர் நடுவே வாசம் பண்ணிக் கொண்டிருந்தது, அவர்களோ அதை அறியவில்லை. இந்நாளிலும் அவர் அதையே வாக்களித்துள்ளார். அதை நாம் அடையாளம் கண்டுகொள்வோமா என்று நான் வியப்புறுகிறேன். பெருமையுள்ளவர்களும் ஞானிகளும் அப்படிப்பட்ட ஒன்றை ஒருகாலம் ஏற்றுக்கொண்டது. மேசியா பூமியில் தோன்றுவாரானால் அவர் நிச்சயம் அவர்களுடைய ஸ்தாபனங்களில் தோன்ற வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அவர்கள் கூடுதான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது சரியல்ல என்பது அவர்கள் கொண்டிருந்த கருத்து. இப்பொழுது இதை ஆழமாக யோசித்து பாருங்கள். அது அவர்கள் குழுக்களில் ஒன்றாக இல்லாமல் போனால் அப்பொழுது அப்படியானால் நீங்கள் அதை கவனித்தீர்களா? இல்லாமல் போனால் அது தேவன் அவர்களுடைய குழுக்களில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அதனுடன் தொடர்பு கொள்ளாத ஒன்றையே அவர் தெரிந்து கொண்டார். ஏனெனில் அந்த குழு நாங்கள் என்ன செய்தோம் நீங்கள் பார்த்தீர்களா என்று கூற விரும்பினது. இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்வார்கள். ஆனால் தேவனோ ஒன்றுமற்றவர்களை தெரிந்து கொள்கிறார். அந்த காரணத்தினால் தான் அவர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். மேய்ப்பர்கள் தங்கள் மத்தியில் வார்த்தை மாம்சமான தேவாட்டுக்குட்டியை கொண்டவர்களாய் முழுமையான நல்லுணர்வை பெற்றிருந்தனர். பெருமை கொண்டவர்களும் ஞானிகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அவர்களை கடந்து போய்விட்டது. இன்றும் அல்லது வேற எந்த காலத்திலும் அவ்வாறு இருந்து வருகிறது என்று நாம் சொல்லலாம். அது மார்ட்டின் லூத்தரின் நாட்களில் அதே காரியமாக இருந்தது, ஜான் வெஸ்லியின் நாட்களிலும் அதே காரியமாக இருந்தது, பெந்தேகோஸ்தேக்கார நாட்களிலும் அதே காரியமாக இருந்தது. ஆனால் தேவன் எந்த மனிதனுடைய ஸ்தாபனத்தின் காரணமாகவும் நிறுத்தி விடுவதில்லை. அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்த அவர் தமது ஆவியை வேறிடத்துக்கு நகர்த்திக் கொண்டே சென்றார். அது அவர்களுடைய சொந்த ஆலோசனை சங்கத்தின் தரத்திலேயே வர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு சபைகள் அனைத்தும் தலைகரம் உள்ளதால் நாங்கள் இந்த காரியத்தை செய்து எல்லா சபைகளையும் ஒன்றாக இணைக்கப் போகிறோம் என்கின்றனர். அவர்களோ இப்பொழுது புராட்டஸ்டன்ட்கள், கத்தோலிக்கர்கள், வைதிக சபைகள் அனைத்தையும் ஒன்றாக ஒரு பெரிய சபையாக இணைக்கக்கூடிய ஒரு செய்தியாளனை அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது சகோதரர்களே, வெவ்வேறு மார்க்கங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்களுக்கு நான் பிரசங்கம் செய்யும் ஸ்லாகியத்தை பெற்றிருந்தேன். அவை ஒவ்வொன்றிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஸ்தாபனமும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது ஸ்தாபனமாக இருக்க முடியாது. அது உங்களை பலவந்தப்படுத்தும். இன்றைக்கு நீங்கள் டூசான் செய்தித்தாளை படித்தீர்களா? கத்தோலிக்க பாதிரிமார்கள் குரு பட்டாபிஷேகத்தில் உதவி செய்தார்களா? அதாவது மிசௌரியில் ஒரு புராட்டஸ்டன்ட் குருவானவருக்கு குரு பட்டாபிஷேகம் கொடுக்க அவர்கள் உதவி செய்தார்களாம். இதை ஆதரிப்பவர் யார்? பிரசுத்தேரியன்கள், பாப்டிஸ்டுகள், லூத்தரன்கள், அசம்பிளிஸ் ஆஃப் காடை சேர்ந்தவர்கள். அது டூசான் செய்தித்தாளில் உள்ளது. ஓ, அது அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அதில் உள்ள மனிதர்கள் அல்ல, அதில் உள்ள மத தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள் இதை திரிக்கின்றனர். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த முறைமை உங்களை அதற்குள் நுழைத்து விடுகிறது. நீங்கள் ஸ்தாபனமாக இருந்து கொண்டு பூமியின் மேல் வரவிருக்கும் கோபாக்கிற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அது உண்மையா என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அது சம்பவிக்கும் போது ஒரு கால் நான் இவ்வுலகை விட்டே போய்விட்டிருப்பேன். இந்த ஒளிநாடாக்களில் ஒன்றை அப்போது கேட்டு பாருங்கள். அது உண்மையில்லை என்றால் நான் ஒரு கள்ள சாட்சி. அது உண்மையானால் நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன். அது அவர்களுடைய திட்டவட்டமான யோசனைக்கு விரோதமாக செயல்படும் ஏதோ ஒரு வகையான பொல்லாத ஆவி என்று அவர்கள் அழைத்திருப்பார்கள். இன்றைக்கு உறுதியான யோசனையை குறித்து நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது உங்கள் மனதை ஒன்றன் மேல் செலுத்தி அது ரட்சகம் நடக்கும் என்று நினைப்பது. பிசாசும் கூட அப்படி செய்ய முடியும். ஒன்றே ஒன்று மாத்திரமே எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வார்த்தைக்கு முன்னாக சிந்திப்பில்லையானால் உங்கள் யோசனையை கைவிட்டு விடுங்கள். வார்த்தையின் மேல் சிந்தனை செய்யுங்கள். மேசியா அப்படிப்பட்ட அசுத்தமான இடத்தில் காணப்பட மாட்டார் என்று அவர்கள்
எண்ணியிருந்தனர்.
வேத சாஸ்திரத்தை நன்கு கற்றறிந்த ஒரு பிரதான ஆசாரியர் அல்லது குருவானவர் சாணம் நிறைந்த தொழுவத்துக்கு வருவார் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஒரு ஏழ்மையான, தாழ்மையான, படிப்பில்லாத மெய்ப்பன் அங்கு வந்து பாருங்கள், இதுதான் அந்த குழந்தை, அந்த செய்தியாளர் என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூறினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த மனிதன் நேர்மையும் முத்தமாக இதை கூறுகிறார். ஆனால் அவன் கூறுவது முற்றிலும் தவறு என்று கூறியிருப்பார்கள். ஜனங்கள் மிக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மற்ற ஜனங்கள் அவர்களை நம்பாததையும் நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் இந்த மனிதன் உத்தமமாக தவறாயிருக்கிறார். அவர் என்ன பேசுகிறார் என்று அவருக்கே தெரியவில்லை. தேவனே, அவர் அப்படி செய்யாதிருப்பாராக என்கின்றனர். ஆனால் இங்கோ அவர்களுக்கு அத்தாட்சி இருந்தது. நீங்கள் முன்னணிக்கு சென்று குழந்தை எங்கு கிடைத்திருக்கிறதா என்று பாருங்கள் என்பதே அந்த அத்தாட்சி. அவர்கள் நீங்கள் ஏதோ ஒரு அசுத்தாவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதுதான் உங்களை இவ்வாறு கூற தூண்டுகிறது என்பார்கள். இருப்பினும் அது தேவனுடைய வார்த்தையின்படி அமைந்திருந்தது. அவர்களோ அதை காண முடியாதபடிக்கு மிகவும் குருடாயிருந்தனர். ஏனென்றால் அவர்களுடைய வேத சாஸ்திரம் அவர்களை குருடாக்கி போட்டிருந்தது. எந்த ஒரு பரிதாபம்! அப்படிப்பட்ட இடத்தில் அகப்பட்டுக் கொண்டாரா? அப்படிப்பட்ட அசுத்தத்திலா? ஒரு முன்னணியிலா? அவர் வருவதற்கென்று அவர்கள் அழகான இடத்தை வைத்திருந்து எல்லாவற்றையும் அவர் வருவதற்கென்று ஒழுங்கு செய்த பிறகு அவர் அப்படிப்பட்ட இடத்துக்கு இறங்கி வந்து அங்கு சென்று இந்த செய்தியை அவர்களுடைய போதனர்களுக்கு அறிவிக்கவில்லை என்று நினைத்து பார்க்கும் போது அந்த செய்தியை அவர் படிப்பில்லாத மேய்ப்பர்களுக்கு அறிவித்தாரா? அவருடைய சொந்த குமாரன் முன்னணியில் பிறக்கும்படி செய்தாரா? ஒரு சாதாரண தொழுவத்திலா? வைக்கோல் வைக்கப்பட்டுள்ள முன்னணியிலா? ஏன், அது அவண்ணமாக இருக்க முடியாது. அது மிகவும் எளிமையாக இருந்த காரணத்தால் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அது மிகவும் எளிமையாக உள்ளது. ஆகையால் தான் ஞானிகள் எப்பொழுதும் அதை காண தவறுகிறார்கள். அது மிகவும் எளிமையாக உள்ளதால் அது அவர்களுக்கு மிகுந்த திகைப்பை உண்டாக்கி விடுகிறது. தேவன் அங்கேயே இருந்த போது அவர்களோ அவரை வேறெங்கோ எதிர்நோக்கி இருந்தனர். புரிகிறதா? இப்பொழுதும் நேற்று மிந்துமென்று மாறாத மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து அவர்களோடு இருக்கும் போது அவரை எங்கோ தூரத்தில் அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெரிய காரியங்கள் அனைத்தும் தள்ளப்பட்டு விட்டன. ஆனால் மேசியா தோன்றிவிட்டார் என்பது உண்மையாகவே நிச்சயமானதாக இருந்தது. அதை இன்று நாம் அறிந்திருக்கிறோம். அதை இன்று நாம் விசுவாசிக்கிறோம், அதை இன்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவன் இந்த கிறிஸ்துமஸுக்காக ஏதாவது ஒன்றை வாக்களித்திருந்தால், இந்த நாளுக்கான ஏதோ ஒன்றை வாக்களித்திருந்தால், அதை அவண்டமாகவே நிரூபிக்கிற பிறகும் அதை விட்டு நாம் கடந்து செல்வோமையானால், அக்காலத்தில் அதை உதறித்தள்ளின் அவர்களைப் போலவே நாமும் இருக்கிறோம். ஏனெனில் அது நம்முடைய ஸ்தாபன சுவைக்கு ஏற்றாற்போல் வரவில்லை. அந்த காரணத்தினால் தான் நாம் இந்த கிறிஸ்துமஸின் போது இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். இயேசு மரித்த நிலையில் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் இங்கு இருக்கிறார். அவர் நேற்று என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் உரைத்துள்ளது. அவர் யோவான் 14:12 நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பாவனையாக விசுவாசிக்கிறவன் அல்ல, என்னை விசுவாசிப்பதாக சொல்லுகிறவன் அல்ல, நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவர்களை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்றார். அவர் அக்காலத்தில் செய்த கிரியைகளை காட்டிலும், இந்த வேதத்தின் பக்கங்களில் எழுதி வைக்கப்பட்டதை காட்டிலும், அதே விதமான அதிகமான கிரியைகளை செய்ததை நான் என் சொந்த வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். ஆனால் அதுவோ இன்றைய ஞானிகளின் தலைக்கு மேல் கடந்து சென்று இயேசு ஜெபம் செய்ததை போன்று தன்னை பாலகருக்கு வெளிப்படுத்துகிறது. அது உண்மை. அவர் முன்பை காட்டிலும் அதிகமான கிரியைகளை போல் செய்திருக்கிறார். என் காலத்தில் என்னுடைய 33 ஆண்டுகால ஊழியத்தில் அவர் செய்ததாக நான் வேதத்தில் படித்துள்ளதை காட்டிலும் அதே விதமான அதிகமான கிரியைகளையே செய்ததை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் அவர காலத்தில் என்ன செய்த போதிலும் சனகரிப் சங்கம் அவரை விசுவாசித்தது என்று நினைக்கின்றீர்களா? அவர்கள் நீங்கள் மந்திரத்தால் மயங்கிவிட்டீர்கள் என்றனர். ஆனால் அவர்கள் எங்கே தவறு செய்தார்கள் என்று காண்போமையானால், மேசியா அவர்கள் காலத்தில் என்ன செய்வார் என்று வார்த்தை கூறினதை கவனிக்காமல் அவர்களுடைய கோட்பாடுகள் என்ன கூறுகின்றன என்பதன் பேரில் கவனம் செலுத்திவிட்டனர். இன்றைக்கு நாமும் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காமல் அங்குதான் தவறை செய்கின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு, வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே, நான் யார் என்று அவைகள் உங்களுக்கு அறிவிக்கின்றன என்று கூறினார். கவனியுங்கள், அவர்கள் இப்படி செய்வார்கள் என்பதை தேவன் முன்னறிந்திருந்தார். ஆகையால் தான் ஏன் என்பதற்கு பதிலாக அவர் அதை மேய்ப்பர்களிடம் கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது ஏன் அது மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்று இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏன் மேய்ப்பர்கள் வேத சாஸ்திரிகளோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? ஏன் மீண்டும் மேய்ப்பர்கள்? அது அவருடைய வார்த்தைக்கு முன்னாக இருக்குமா? இல்லை. அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் ஆடுகளை அறிந்திருந்தனர். அதற்காகத்தான் அவர் ஒரு ஆடாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். கவனியுங்கள், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். மேய்ப்பர்கள் என்னும் வகுப்பினர் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். மேய்ப்பர் ஒருவன் மாத்திரமே ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். இன்றைக்கும் நாம் ஆட்டுக்குட்டியின் செய்தியை பெறும்போது அவ்வாறே உள்ளது. இப்பொழுது அது குறிப்பிடத்தக்க செயல். மிகவும் தாழ்வையுள்ள படிப்பில்லாத மனிதர் இம்மானுவேலை தொழுவத்தில் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்கின்றனர். அந்த நாட்களில் தங்கள் வேத சாஸ்திரத்தை போதிக்க ஜனங்கள் இருந்து வந்தனர். திரளான ஜனங்கள் தேசத்தின் எல்லா பாகங்களிலும் இருந்து வந்து பலியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அது அவருடைய நாசிக்கு துர்நாற்றமாய் உள்ளதாக யெகோவா கூறியிருந்தார். இங்கோ தாழ்மையுள்ள மேய்ப்பர்கள் தொழுவத்தில் இம்மானுவேலை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டிருந்தனர். தேவன் தாமே மாம்சத்தில் தோன்றி தொழுவத்தில் கடத்தப்பட்டிருந்தார். பாருங்கள், நாம் மகத்தாய் கல்வி கற்றவர்களாய் நமக்கு ஏதோ ஒன்று தெரியும் என்று எண்ணி பெருமையோடு தலையமிருந்து நடக்கிறோம். ஆனால் தேவனோ அவை அனைத்தையும் தள்ளிவிடுகிறார். புரிகிறதா? அவர் என்ன செய்வதாக வாக்களித்துள்ளாரோ அதை எப்பொழுதுமே செய்து நிறைவேற்றுகிறார். ஆனால் இந்த தாழ்வான மேய்ப்பர்கள் இம்மானுவேலை தொழுவத்தில் சாஷ்டாகமாக பணிந்து கொள்வதை சிந்தித்து பாருங்கள். அது மிகவும் சிறப்பானது. நிச்சயமாகவே அவ்வாறே உள்ளது. அதன் பிறகு அவர்கள் அவரை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டு அவர்கள் பிரசங்கித்து வந்த செய்தி ரூபகாரப்படுத்தப்பட்டது என்பதை உணர்ந்த பிறகு அவர்கள் தேவ தூதனின் நம்பத்தகாத செய்திக்காக தேவனை துதித்தனர். இப்பொழுது அதை இந்நாளோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு நிமிடம் நின்று சிந்தித்து பாருங்கள். மனிதர்கள் தாங்கள் கண்டவைகளுக்காகவும் அவர்கள் கேட்டவைகளுக்காகவும் சத்தியம் என்று அவர்கள் அறிந்தவர்களுக்காகவும் நுண்ணறிவுள்ள சிந்தைக்கு நம்பத்தகாததாய் அமைந்துள்ள செய்தியை கொண்டவர்களாய் தேவனை சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மத சார்புள்ள கருத்துக்கள் அனைத்துக்கும் முரணாயிருந்தது. இருப்பினும் அதுதான் சத்தியம், அதுவே சத்தியம். அவர்கள் அதை விசுவாசித்தனர். மனிதனுடைய ஞானம் எவ்வளவு மூடத்தனமாக இருக்கக்கூடும்? பரமசேனையின் திரள் மேய்ப்பர்களுக்கு அவருடைய பிறப்பை அறிவிக்கும் முதலாம் பாடலை பாடினதாக கூறப்பட்டுள்ளது. அதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? தன் பெயரையும் கூட எழுத தெரியாத ஒரு மேய்ப்பன், ஆட்டு பட்டியைப் போல் துன்னாற்றம் கொண்டவனாய் தெருவில் நடந்து சென்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அவர் பூமியில் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ஆர்ப்பரிக்கிறான். ஆசாரியனோ, அந்த மனிதனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது, அவன் நமது சபை அங்கத்தினா என்று புத்தகத்தில் தேடி பாருங்கள். பிரமாணங்களின் ஆதாரம் இல்லாத அவனுடைய போதங்களினால் அவன் நம்மை நிச்சயம் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிறான். அவனை இங்கிருந்து அகற்றுங்கள், நாம் ஜனங்களின் மத்தியில் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகக்கூடாது என்றான். நீங்கள் ஜனங்களின் மத்தியில் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானால் தேவனுடைய பார்வையில் மகிமையடைவீர்கள். நீங்கள் இவ்விரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்நாளின் மத சம்பந்தமான சுவை தேவனுடைய வார்த்தையுடன் பொருந்துகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு 969 வெவ்வேறு சுவைகள் கிடையாது. அது ஒரே சுவை, ஒரே வார்த்தை, ஒரே தேவன், அவ்வளவுதான். தேவ தூதர்கள் அவர்களுக்கு முதல் பாடலை பாடினர் என்றும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை பெற்றனர் என்றும் மேய்ப்பர்கள் எடுத்துக் கூறினர். ஒரு தேவ தூதன் அவர்களுக்கு தோன்றி ஒரு செய்தியை அளித்தார். அவர்கள் சென்று அந்த செய்தி உண்மை என்று கண்டுகொண்டனர். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் எங்களுக்கு அவருடைய பிறப்பை குறித்த முதல் பாடலை பாடினார்கள் என்று கூறினர். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவர்களோ பாவம் அந்த ஏழை மனிதர் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவர்கள் மத்தியில் ஒருபோதும் நடக்காத காரணத்தால் அதுவோ அவர்களுக்கு ஒரு விரோதமான உபதேசமாக காணப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த காரணத்தினால் தான் அவர்களால் அதை வேத வாக்கியங்களில் கண்டுகொள்ள முடியவில்லை. அது அவர்கள் கண்டறியும்படியானதாயும் இருக்கவில்லை. அது ஞானிகளுக்கோ நம்பத்தகாத ஒன்றாக இருந்தது. ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர்களுக்கு உண்டாகவில்லை. நம்பத்தகாதது இருப்பினும் அது உண்மை. அது உண்மை என்பதை நாம் அறிந்துள்ளோம். யோசித்து பாருங்கள், கிறிஸ்துவின் முதல் மனமாறி நபரும் முதல் சபையோரும் மேய்ப்பர்களே, குருவானவர்கள் அல்ல, மேய்ப்பர்கள், ஆடு மேய்ப்பவர்கள். ஏன் மேய்ப்பர்கள்? கவனியுங்கள், அவர்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் வெளியே பிரசித்தம் பண்ணி தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். முதன் முறையாக தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு பாடுவதை அவர்கள் கேட்டனர். அதற்கு முன்பு தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு பாடினதே கிடையாது. அன்று உலகில் இருந்த பாடற் குழுக்கள் எவ்வளவாக நின்று மேசியாவின் பிறப்பின் போது பாடினர் என்னும் பாடலை பலமுறை பாடி தங்கள் குழுக்களை பழக்கியிருந்தனர். ஆனால் அவை அனைத்தும் தள்ளப்பட்டு விட்டிருந்தன. தேவ தூதர்களோ இறங்கி வந்து சாதாரண எளிய மேய்ப்பர்களிடத்தில் பாடினர். குருவானவரின் உடைகளை தரித்தவர்களிடம் அல்ல, ஆனால் மேய்ப்பர்களின் உடைகளை தரித்தவர்களிடம் பாடினர். செய்தியை முதலில் யார் பெற்றது என்பதை பாருங்கள். அது நம்பத்தகாத ஒன்றாய் உள்ளது. அந்த செய்தி எங்கு அளிக்கப்பட்டது? ஆலயங்களில் அல்ல, வனாந்திரமான இடத்தில். கர்த்தருடைய தூதன் வனாந்திரமான இடத்திற்கு வந்தார், ஆலயத்திற்கு அல்ல, வனாந்திரமான இடத்திற்கே வந்தார். அவர் ஆலயங்களில் வரவேற்கப்படவும் கூட இல்லை. அவர் ஆலயங்களில் இருப்பதாகவும் அவர்களை பெற்றுள்ளதாகவும் எண்ணியிருந்தனர். ஆனால் அது தவறு என்று தேவன் நிரூபித்து விட்டார். தேவன் இந்த கல்லூரினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அது உண்மை. முதன் முறையாக தேவ தூதர்கள் ஒரு கொண்டாட்டத்தின் போது பாடினது பரலோகத்தில் தான். நீங்கள் யோபு 38:7 பார்ப்பீர்களேயானால் உங்களில் சிலர் குறிப்பு எழுதி கொள்வதை காண்கிறேன். தேவன் முதலில் பூமியை சிருஷ்டிக்க திட்டமிட்ட போது யோபு ஒரு சிறந்த அறிவாளி. அவன் எல்லா விதமான ஞானத்தையும் பெற்றிருந்தான். அவன், நான் பட்டண வீதியில் நடந்து செல்லும் போது பிரபுக்களோ எனக்கு முன்பாக வணங்கி ஞானமுள்ள என் சொற்களை கேட்க விரும்பினார்கள் என்றான். அவன் ஏன் அந்த விதமாக நடத்தப்பட வேண்டியதாக இருந்தது என்பதை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆகையால் தேவனோ அவனிடத்தில் இப்போது ஒரு புருஷனை போல இடை கட்டிக்கொள், ஏனென்றால் உன்னிடம் பேச நான் இறங்கி வரப்போகிறேன் என்றார். அவர் ஒரு சுழல் காற்றில் இறங்கி வந்த போது அவர், யோபுவே, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே, யோபு அப்பொழுது எங்கே இருந்தாய் என்று கேட்டார். நீ எங்கே இருந்தாய் என்னும் கேள்விக்கு அவனால் அப்பொழுது பதிலளிக்க முடியவில்லை. பாருங்கள், முதன்முறையாக தேவ தூதர்கள் ஒரு கொண்டாட்டத்தின் போது பாடினது பரலோகத்தில் தான். ஆனால் முதன்முறையாக அவர்கள் பூமியில் பாடினது இம்மானுவேல், தேவன் பூமியில் பிறந்த போது மேய்ப்பர்களிடம். தேவ தூதர்கள் பாடினதை முதன்முறையாக கேட்ட மானிடர்கள் தாழ்மையுள்ள மேய்ப்பர்களாக இருந்தனர். நாமோ முகத்தில் வர்ணம் திட்டிக் கொண்டு, தலைமுடியை கத்தரித்துக் கொண்டு, குட்டையான கால்சட்டையடையும் நமது பெண்களை அழைத்து, ஏதோ ஒரு விதமான சபை அங்கே அவர்கள் சுற்றிக் கொண்டு மேலே அங்கு நின்று அவர்களை பாட வைக்கும் போது தேவன் அதை கேட்க வேண்டும் என்றல்லவா நாம் நினைத்துக் கொள்கிறோம். அவர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பே பாடல்களை பாடி அவரை மகிழ்விக்க தேவ தூதர்கள் உள்ளனர். அருவறுப்பான உடைகளை நீங்கள் அணியும் போது அது தேவனுக்கோ அருவறுப்பானது. அப்படி இருக்க அது தேவனால் உண்டானது என்று நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? நீங்களோ, நான் இதை சேர்ந்தவன் என்று கூறுகிறீர்கள். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அவைகளை எங்கே கட்டின என்பதை சொல். அவை சுழன்று கொண்டிருக்கும் அச்சு எங்கே? அப்பொழுது நீ எங்கே இருந்தாய்? நம்முடைய ஞானத்தில் கொஞ்சத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நமது ஞானமோ அவருக்கு பைத்தியமாக மட்டுமே உள்ளது. அவர் என்ன செய்யப்போவதாக கூறியிருக்கின்றாரோ அதையே அவர் செய்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் மற்றொரு சிருஷ்டிப்பை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் அழிந்து போகக்கூடிய பூமியை சாவுக்கேதுவான ஜீவனை சிருஷ்டித்த போது தேவ தூதர்கள் பரலோகத்தில் பாடினர். ஆனால் இங்கு அவர் மனிதனுக்கு புது ஜீவனை, நித்திய ஜீவனை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கும் போது தேவ தூதர்கள் மூலம் தமது பிரஜைகளிடம் பாடுகிறார். பூமியில், பரலோகத்தில் அல்ல, பரலோகத்தில் நித்திய ஜீவன் இருந்தது. புரிகிறதா? அவர் பாடினார். அழிவுள்ள சிருஷ்டிப்பு உண்டான போது அவர்கள் பரலோகத்தில் பாடினர். இப்பொழுதோ அழிவில்லாத சிருஷ்டிப்பு உண்டாகும் போது அவர்கள் பூமியில் உள்ள மக்களிடம் பாடுகின்றனர். முதன் முறையாக மேய்ப்பர்களிடத்தில் விசேஷமானது இல்லையா? அவர் ஒரு புது சிருஷ்டிப்பை தொடங்கியிருந்தார். அது என்னவா இருந்தது? அவர் தம்மையே சிருஷ்டியாக்கிக் கொண்டார். தேவன் மம்சமாகி நமது மத்தியிலே வாசமானார். வேதம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமானவர் என்று உரைக்கிறது. தேவன் மானிட உருவில் சிருஷ்டிக்கப்பட்டார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் வாசம் செய்தார். அவர் மாம்சமும் எலும்பும் கொண்ட கூடாரம் ஒன்றை கட்டி அந்த கூடாரத்தில் வாசம் செய்தார். தேவன் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுவதற்கென ஒரு வீட்டை கட்டி அதன் மூலம் தமது பிரஜைகளுக்கு தமது வார்த்தையை அவரால் பிரதிபலிக்க முடிந்தது. நீங்கள் கிறிஸ்துவை காணும் போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஞாபகம் இருக்கட்டும், ராஜா பிறக்கும் போது எப்பொழுதும் பாடல் பாடப்படுகிறது. இப்பொழுது எத்தனை பேருக்கு அது தெரியும்? உங்களுக்கு ரட்சகம் தெரிந்திருக்கும். இந்த ராஜா அங்கே பிறக்கவிருக்கும் நேரத்தில் அந்த ஸ்திரீ ஆலயத்திற்கு வேகமாக ஓடி வந்து ஒரு படுக்கையை ஆயத்தம் செய்து மருத்துவர்களை கூப்பிடுங்கள், ஏனெனில் நான் இம்மானுவேலை பூமியில் பிரசவிக்கப் போகிறேன் என்று கூறினாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மிகவும் தாழ்ந்த நகரமாகிய நாசரேத்தை சேர்ந்த ஒரு ஏழை ஸ்திரீ, தூசானையும் மற்ற இடங்களையும் விட தாழ்வானது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒரு ஸ்திரீ பிரதான ஆசாரியிடம் ஓடி வந்து நான் இம்மானுவேலை பிரசவிக்கப் போகிறேன் என்று கூறியிருந்தால் அவர்களோ அவளை சிறையில் அடைத்திருப்பார்கள். அவர்கள் நிச்சயம் அடைத்திருப்பார்கள். அவர்கள் நிச்சயம் அதைத்தான் செய்திருப்பார்கள். அவருடைய ஜனங்களின் மத்தியில் அத்தகைய மத துரோக சொற்கள் கூறப்பட்டிருந்தால் அவன் தாங்கிக் கொண்டிருந்திருக்க மாட்டான். இன்றைக்கும் அவன் தாங்க மாட்டான். இருப்பினும் அது அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது. அதே விதமாகவே உள்ளது. கவனியுங்கள், அங்கு பாடல்கள் பாடப்பட வேண்டும். ராஜாக்கள், அதாவது அவருக்கு பாடல்கள் பாடப்பட்டிருக்காது. ஜனங்கள் எவருமே அவருக்கு பாடல்களை பாடியிருக்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இதோ இது உங்களுக்கு கூறப்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் இன்றைக்கு தேவனை துதிக்க வெட்கப்படுகின்றனர். அவர்கள் கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகின்றார்களே. மத சம்பந்தமான ஆலயங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர்கள் தங்கள் மத சம்பந்தமான முறைகளில் அதிகமாக நிலைத்திருக்கும் காரணத்தால் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். ஆகையால் தேவன் அவரை துதிப்பதற்கென வேறு யாரையாகிலும் கண்டுபிடிப்பார். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று யோவான் கூறினதை மறுபடியும் எடுத்துரைக்கிறேன். கவனியுங்கள், அவருடைய பிரஜைகள் அவருக்கு பாட வேண்டும். தேவ தூதர்களே அவருடைய பிரஜைகள். அவர்கள் அவருடைய செய்தியை கொண்டு செல்ல விருந்த அவருடைய மேய்ப்பர்களிடம் பாடினார்கள். அதை முதலில் யார் கேட்க வேண்டும்? உண்மையாகவே அவருடைய பிரஜைகள். ராஜாவின் பாடல்களை முதலில் கேட்க வேண்டியது அவருடைய பிரஜைகளே. அவருடைய பிரஜைகள் யாராக இருந்தனர் சகோதரரே? அது விசேஷமானது அல்லவா? அது அவருடைய குருவானவர்கள் அல்ல, அது வேத சாஸ்திரிகள் அல்ல, அது உண்மை. அது ஸ்தாபன மக்கள் அல்ல, இல்லை, அது மேய்ப்பர்கள். ஏன்? ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தது, அதுதான் காரணம். பாருங்கள், அவருடைய பிரஜைகள் அதை கேட்டனர். அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று தேவனுக்கு தெரியும். தேவன் தம்முடைய செய்தியை அதை விசுவாசிக்கின்றவர்களிடையே அனுப்பினார். அவர் எல்லா ஞானமாக இருக்கிறார். அவருடைய செய்தியை எங்கு அனுப்புவதென்றும் அதை யார் விசுவாசிப்பார்கள் என்றும் அவருக்கு தெரியும். வானாதி வானம் அதை பூமியில் மிகவும் தாழ்ந்த மனிதனிடத்தில் அனுப்பி வைத்தது. இயேசு மத்தேயு 5 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். மரியாள், அதாவது நீங்கள் வேத வசனங்களை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது மத்தேயு 5 அதிகாரம். நீங்கள் வேத வசனங்களை குறித்துக் கொள்ள விரும்பினால் இங்கு நான் வேத வசனங்களை தான் எழுதி வைத்திருக்கிறேன். மரியாள் லூக்கா 1 அதிகாரம் 52 வசனத்தில் அவள் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போது பரிசுத்த ஆவி அவள் மேல் தங்கியிருந்த போது அவளோ அவர் தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்றாள். மரியாள் அதை கூறினார். இயேசுவின் தாய் அவர் தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று கூறினார். லூக்காவும் கூட சாதாரண ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்றார். உயர் வகுப்பினர், வேத சாஸ்திரிகள், நியாயப்பிரமாணத்திலும் வேத சாஸ்திரத்திலும் பாண்டித்து பட்டம் பெற்றவர்கள் அல்ல, ஆனால் சாதாரண ஜனங்கள், தாழ்வான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் மீட்பின் செய்தி மேய்ப்பர்களாலும் ஆடுகளின் மூலமாகவும் அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இப்பொழுது நான் முடிக்க வேண்டும், ஏனெனில் முடிப்பதற்கு நமக்கு நேரமாய் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை உங்களிடம் கூறுவதற்கு நான் எழுதி வைத்துள்ள அநேக வேத வாக்கியங்களை விட்டுவிடுகிறேன். வேதம் முழுவதிலும் மீட்பு மேய்ப்பர்கள் ஆடுகள் மூலமாகவே காண்பிக்கப்பட்டு வந்துள்ளது. அது உண்மைதான், அதை நாம் எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம். ஏன், அது நிழலாகவும் முன்னடையாளமாகவும் உள்ளது. என் கையை நான் ஒருபோதும் காணாமல் இருந்து அந்த நிழலை இங்கு நான் கண்டு ஐந்து விரல்கள் அதற்கு உண்டு என்று நான் காணும் போது அது பிரதிபலிப்பு என்பதை நான் அறிந்து கொள்வேன். நிழற்படம் ஒரு புகைப்படத்தை பிரதிபலிக்கிறது. ஆகையால் தான் செய்தி எப்பொழுதுமே மீட்பு ஆட்டின் மூலம் வருகிறது. ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அவர் தம்மை ஆடுகள் மேய்ப்பர்களின் மூலம் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். அவை எல்லாமே நிழல்களாகவும் முன்னடையாளங்களாகவும் அமைந்துள்ளன. இப்பொழுதோ நாம் தொடக்கத்தை நோக்கி பார்ப்போமா? ஆதாமும் ஏவாளும் அவர் தங்களுக்கு அளித்த செய்தியை கேட்க தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்த போது அவர்கள் தங்களுடைய அறைகளில் ஆட்டுத்தோலை உடுத்தியிருந்தனர். முதலாவதாக கேட்கப்பட்ட செய்தி மரித்த ஒரு ஆட்டுத்தோலின் மேல் கொடுக்கப்பட்டது. தேவன் ஒரு ஆட்டை கொன்று ஆதாமையும் ஏவாளையும் ஆட்டுத்தோலை கொண்டே போத்தினார். அவர்கள் அத்தி இலைகளினால் தங்கள் சொந்த மார்க்கத்தை உண்டாக்கிக் கொள்ள முயன்றனர். ஆனால் அதுவோ கிரியை செய்யவில்லை. தொடக்கத்திலிருந்தே பாவ நிவாரணத்துக்கென்று ஆடே பலியாக நியமிக்கப்பட்டிருந்தது, ஆட்டு பலியே. இப்பொழுதோ நாங்கள் இங்கே இதை முடித்துக் கொண்டு அது ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்றும் அவர் ஏன் ஆடாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்றும் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர் வரப்போகிறார் என்று உரைத்த அவருடைய வார்த்தையின் மேல் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்துக்கு அறிகுறியாக ஆட்டுத்தோலையே போட்டுக் கொண்டிருந்தனர். நாம் அதை அறிவோம். அந்த காரணத்தினால் தான் தீர்க்கதரிசிகள் அவ்வாறு செய்தனர். தேவனுடைய வார்த்தையோ ஒரு வேதசாஸ்திரிக்கு வருகிறதே இல்லை, யாருக்குமே வருகிறது இல்லை. அதை குழப்பி விடுகிறவன் அவரே. அது உண்மை. இவன் ஒரு வேதசாஸ்திரி என்று நீங்கள் கூறுகின்றீர்களே, அப்படி ஒன்றுமே கிடையாது. அது எனக்கு தெரிந்த எல்லாவற்றை காட்டிலும் அவரை வார்த்தையிலிருந்து அதிக தூரம் அகற்றி விடுகிறது. புரிகிறதா? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையும் மாறாத தேவனும் ஒருபோதும் மாறுகிறதில்லை. வேதாகமத்தில் எங்கு நோக்கினாலும் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசிகளிடத்தில் வந்தது. அது வேதசாஸ்திரிகள் அல்லது பாண்டித்யம் பெற்றவர்களிடத்தில் வரவில்லை, தீர்க்கதரிசிகளிடத்தில் மாத்திரமே வந்தது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டனர். தீர்க்கதரிசிகளோ வழக்கமாகவே ஆடுமேய்ப்பவர்களாகவே இருந்து வந்தனர். அவர்கள் தங்களை ஆட்டுத்தோலால் உடுத்திக் கொள்ள காரணம் அவர்கள் மேய்த்த ஆடுகளின் தோலை போர்த்திக் கொண்டனர். ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட சந்ததிக்கு அளிக்கப்பட்ட முதல் செய்தியே ஆட்டுத்தோலின் மேல்தான். நான் மறுபடியும் கூறுகிறேன், தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலினால் தங்களை சுற்றிக் கொண்டிருந்தனர். அதன் மூலம் அந்த பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் வரப்போகிறார் என்று அவர்கள் விசுவாசித்ததாக சாட்சி பகிர்ந்தனர். அந்த ஆட்டுத்தோலின் மேல்தான் அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை வந்தது. இந்த ஆடுமைப்பவர்கள், இந்த தீர்க்கதரிசிகள் வழக்கமாக ஆடுமைப்பவர்களாக இருந்தனர். ஆபிரகாம் ஆடுமைப்பவன், ஈசாக்கு ஆடுமைப்பவன், யாக்கோபு ஆடுமைப்பவன், மோசே ஆடுமைப்பவன், தாவீது ஆடுமைப்பவன், தேவனுடைய பிரதிநிதிகள் அனைவருமே வழக்கமாக ஆடுமைப்பவர்களாகவே இருந்து வந்தனர். இப்பொழுது அது ஏன் மேய்ப்பனிடத்தில் வந்தது என்று நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். மேய்ப்பனானவன் அவைகளை வழிநடத்தாமற் போனால் ஆடோ உதவியற்றதாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆட்டுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அது தானாக செல்ல முடியாது. அந்த காரணத்தினால் தான் தேவன் தமது விசுவாசிகளான பிள்ளைகளை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். அவை வழிநடத்தப்பட வேண்டும். ஆனாலும் எது உங்களை வழிநடத்துகிறது என்பதை குறித்து கவனமாயிருங்கள். உங்களை வழிநடத்த ஒரு வெள்ளாட்டை தெரிந்து கொள்ளாதிருங்கள், அது உங்களை அடிக்கப்படும் இடத்திற்கு நடத்தி சென்றுவிடும். நம்மை வழிநடத்த தேவன் நமக்கு ஒரு வெள்ளாட்டை கொடுக்கவில்லை, அவர் தமது குமாரனை பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவரே நமது வழிகாட்டி. மனிதனால் ஏற்படுத்தின ஏதோ ஒரு மேய்ப்பன் அல்ல, ஆனால் ஆடுகளுக்கு ஆடுகளின் ஆகாரம் அளிக்கும் தேவனால் அளிக்கப்பட்ட மேய்ப்பன். நீங்கள் ஒரு பன்றியை கொண்டு வந்து அதனிடத்தில் நான் உன்னை ஆட்டுக்குட்டியாக்கப் போகிறேன் என்று கூறி நீங்கள் அதை கழுவி அதன் கால் நகங்களுக்கு வர்ணம் தீட்டி ஆடுகளுக்கு தரும் ஆகாரத்தை போன்ற நல்ல ஆகாரத்தை அதற்கு கொடுக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை தரையிலோ அல்லது ஆட்டு மந்தை இருக்கும் ஆல்பா புல்வெளியிலோ விட்டுவிட்டால் அங்கு சேற்று பள்ளம் எங்காயிலும் இருந்தால் அந்த பன்றி உடனே விரைவாக அந்த சேற்று பள்ளத்துக்கு போய்விடும். புரிகிறதா? ஏன்? அதன் சுவாபம் பன்றியின் சுவாபமாய் உள்ளதே அதற்கு காரணமாய் உள்ளது. ஆகையால் தான் இன்றைய சபை அங்கத்தினர்களும் உலகத்தின் காரியங்களில் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் அவர்களுடைய சுவாபமோ இன்னும் மாறவே இல்லை. பாருங்கள், அவர்கள் எந்த விதமான மத சம்பந்தமான வேத சாஸ்திர அசுத்தத்தையும் தின்பார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவர்களால் சகிக்க முடியாது. அவர்கள் போய் வார்த்தையை கேட்டு, உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே மிகவும் மாய்மாலம் உள்ளது காகம்தான். பேழையிலிருந்து இரண்டு பறவைகள் வெளியே விடப்பட்டதாக வேதத்தில் உள்ளது. காகமோ வெளியே சென்று திரும்பி வரவே இல்லை, ஏனென்றால் அது ஒரு பருந்தை போன்றது, ஒரு தோட்டியாகும். அது செத்த பிடங்களின் மேல் உட்கார்ந்து கொண்டு வயிறு புடைக்க புசித்தது. ஆனால் நோவா புறாவை வெளியே அனுப்பின போது அதனால் துர்நாற்றத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அது பிதாவின் வீட்டுக்கு திரும்பி வந்து நோவா அதை உள்ளே விடும் வரைக்கும் கதவை தட்டிக்கொண்டே இருந்தது. காகம் செத்த குதிரையின் மாம்சத்தை நாள் முழுக்க தின்றுவிட்டு அதன் பிறகு வயல்வெளிக்கு சென்று புறாவோடு தானியத்தையும் புசிக்கும். ஆனால் புறா அங்கு பறந்து சென்று செத்த குதிரையின் மாம்சத்தை தின்று அதன் பிறகு தானியத்தையும் புசிக்குமே, ஆனால் அது அதை கொன்று போட்டுவிடும். பாருங்கள், புறாவுக்கோ பித்தனீர் பையே கிடையாது, ஆகையால் அதனால் செத்த மாம்சத்தை ஜீரணிக்க முடியாது. தேவனுடைய எந்த புறாவும், வார்த்தையை புசிக்கும் எந்த புறாவும், ஆடும் சுத்தமான மிருகமும், அவைகளுக்கு நீங்கள் உலகத்தின் காரியங்களை கொடுப்பீர்களையானால், ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூர்ந்தார், அவனிடத்தில் பிதாவின் அன்பு சிறிதளவு கூட இல்லை என்று அவைகளின் எஜமான் கூறியுள்ளார் என்பதை அறிந்துள்ளன. நீங்களோ அவருக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக ஒன்றை கொடுப்பீர்களையானால் அவனால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. ஆனால் பிசாசும் உலகமும் கூட அதை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் தேவன் என்று கூறிவிடும். நீங்கள் தண்ணீரையும் எண்ணெயும் கலக்க முடியாது, அவை ஒன்றுக்கொன்று கலவாது. அவர்கள், இந்த மேய்ப்பர்கள் அனைவரும், மேய்ப்பன் இல்லாமல் ஆடு ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் மேய்ப்பர்கள், எனவே ஆடு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இன்றைக்கு அவர்கள் ஆடுகளுக்கு அசுத்தமான உணவை போஷிக்க முயற்சிப்பது என்ன ஒரு பரிதாபமான செயல். ஆனால் ஒரு ஆடு அதை புசிக்காது, இல்லையா? பாருங்கள், முன்காலத்திலும் கூட அவர்கள் ஆடுகளுக்கு அசுத்தமான உணவை போஷிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். வார்த்தை வரும்போது ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் அசுத்தமான உணவை தின்று பழக்கப்பட்ட காரணத்தால் அவர்களால் வார்த்தையை அறிந்து கொள்ளவே முடியவில்லை. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. தேவர் ஒன்றை செய்வார் என்று நிரூபிக்கப்பட்டு உறுதிப்பட்ட போதிலும் அவர்கள் அசுத்த உணவை புசித்து பழக்கப்பட்டதால் அவர்களிடம் பேசி பயனே கிடையாது. அவர்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள், அவ்வளவுதான். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று வேதம் கூறுவது போல அவர்கள் செய்கின்றனர். வார்த்தையை கேட்டுவிட்டு நேராக அதே சேற்றில் மறுபடியும் புரள செல்லுதல். ஆம், அது மூடபக்தி வைராக்கியம். அதை போன்ற காரியங்களை விசுவாசிக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். தேவன், அதாவது ஆடுகள், இன்றைக்கும் அதையே செய்கின்றன. அவர்கள் வார்த்தையின் ஆகாரத்தில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவைகள் மற்ற எந்த ஆகாரத்தையும் புசிக்காது. ஒரு உண்மையான ஆற்றுக்கு நீங்கள் மத சம்பந்தமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது, முடியாது, முடியாது. நீங்களோ அவர்களிடத்துக்கு சென்று, இப்பொழுது பாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாகி விடுவோம், இப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபம் செய்தார் என்று சொல்லி பாருங்கள். அண்மையில் சில நாட்களுக்கு முன்பு அதை நீங்கள் டூசானில் கேட்டீர்கள். ஆனால் அதுவோ போய், இயேசு அப்படி ஜெபம் செய்யவே இல்லை. உலகம் எப்படி தன்னை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்துக் கொள்ளும்படி நீங்கள் செய்ய முடியும்? அதை தனக்கே எதிரான விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும்படி உங்களால் செய்ய முடியுமா? அப்போது தேவன் மற்ற மனிதரை போலாகி விடுவார். இயேசு இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று கூறினார். நீங்கள் எப்படி மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் மற்றும் கத்தோலிக்கர் எடுத்து ஒன்றாக இணைக்க முடியும்? நீங்கள் ஒருகால் ஒரு மனிதனின் தலைமையின் கீழ் இருக்கலாம், ஆனால் இயேசுவோ நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு என்று ஜெபம் செய்தார். நாம் எல்லோரும் வார்த்தையாகி அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அதோது பிதாவுடன் ஒன்றாயிருக்கிறது போல பிதாவும் குமாரனும் ஒருவரே. அது அதே வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. நீங்கள் ஒன்றாயிருக்கும்படிக்கு மற்ற நாளில் அது செய்தது போல இந்த நாளிலும் அது தன்னை வெளிப்படுத்துகிறது. கவனியுங்கள், அவர் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அவரை அனுப்பின பிதா அவருக்குள் சென்று வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அதே இயேசு தமது ஜனங்களை அனுப்பும் போது அவர் அனுப்பும் ஜனங்களுக்குள் சென்று நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்கிறார். நிச்சயமாகவே நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அவருடன் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று, ஸ்தாபனத்துடன் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அல்ல, முறைமையோடு ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அல்ல, தேவனுடன் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். ஏனெனில் தேவன் அவருடைய வார்த்தையில் ஒன்றாயிருந்தார். இயேசுவும் தேவனும் ஒன்றே. நீங்களும் நானும் வார்த்தையும் ஒன்றாயிருக்க வேண்டும், அது உண்மை. நாம் வார்த்தையோடு இணக்கமாக இருக்க வேண்டும். வேறு யாரோ கூறினதன் பேரில் அல்ல, இதற்கு சுயமாக யாக்கானவே கிடையாது. வார்த்தை கூறுவதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை விசுவாசியுங்கள். அப்பொழுது தேவன் அதை உறுதிப்படுத்தி அது உண்மை என்று நிரூபிப்பார். அது சீஷர்களுக்கு மாத்திரம் என்று நினைக்கின்றீர்களா? அவருடைய வார்த்தை கூறுவதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை ஒருமுறை முயற்சித்து பாருங்கள். அவர் வாக்களித்துள்ளபடியே அது உங்களுக்கு கிரியை செய்யும் என்பதை கண்டுகொள்வீர்கள். ஆமையா, அவர்கள் அசுத்தமான உணவை உண்பதில்லை. அவர்களுக்கு ஆட்டின் ஆகாரமே தேவை. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று பரிசுத்த யோவான் 10 உரைக்கிறது. அவர் வார்த்தையாயிருந்தால் எப்படிப்பட்ட சத்தத்தை கொண்டவராயிருக்கிறார்? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகளோ அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. புரிகிறதா? இயேசு அந்நியரின் சத்தத்துக்கு அவைகள் பின் செல்வதில்லை என்று கூறினார். எனவே அவருடைய ஆடுகள் அந்நியரின் சத்தத்துக்கு பின் செல்வதில்லை, அவைகள் அவர்களுக்கு பின் செல்வதில்லை. தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், ஆடுகள் யாவருமே அவருடைய வருகையை குறித்து சாட்சி பகர்கின்றனர். இப்பொழுது என்றென்றும் மாறாத தேவரை இந்நாளில் தமது வார்த்தையில் தமது மாறாத திட்டங்களில் காணுங்கள். இப்பொழுது மாறாத வார்த்தையை குறித்து சில நிமிடங்கள் சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது கவனியுங்கள், மோசே நோவாவின் செய்தியை கொண்டவனாய் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. யோவான் ஸ்நானகன் மோசேயின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. இயேசு மோசேயின் செய்தி அல்லது நோவாவின் செய்தியுடன் வந்திருந்தால் அதுவும் கிரியை செய்திருக்காது. வெஸ்லி லூத்தரின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. பெந்தேகோஸ்தேக்காரர் வெஸ்லியின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. அதை குறித்து கூறப்பட்ட சாட்சியை கேட்டோம். இப்பொழுது தேவன் தொடர்ந்து அசைவாடிக்கொண்டே செல்கிறார். வார்த்தையை கவனியுங்கள், அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி என்றால் ஏன் இந்த மேய்ப்பர்களின் முதல் அறிக்கை, அதாவது இந்த தீர்க்கதரிசிகள், இந்த பெரிய மனிதர் அனைவருமே மேய்ப்பர்களாக இருக்கும் போது மாறாத தேவன் தம்முடைய முறையை மாற்றி அதை வேதசாஸ்திரம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அது மேய்ப்பர்களாக இருந்தது. பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டிய பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் வருகை குறித்த அறிக்கை மேய்ப்பர்களிடமே வர வேண்டும். மேய்ப்பன் மற்ற எவரை காட்டிலும் தன் ஆடுகளை நன்றாக அறிந்திருக்கிறான். மேய்ப்பனை போல் ஆடுகளை அறிந்திருக்கிறவன் வேறு எவரும் இல்லை. அதற்கென்றே அவன் பயிற்சி பெற்றுள்ளான். அவன் எந்த விதமான ஆகாரத்தை புசிக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆடுகள் என்ன உண்ணும் என்பது அவனுக்கு தெரியும். அவை உண்ணும் ஆகாரத்திலிருந்து அவன் ஆடுகளை அவன் அறிந்திருக்கிறான். ஒரு செமரியாடு பன்றியின் பட்டிக்கு சென்று அழுக்கான ஆகாரத்தை உண்ண தொடங்குவதை நீங்கள் கண்டால் நீங்களோ அந்த தோட்டியை அகற்றுங்கள் என்பீர்கள். பாருங்கள், எனவே அவைகளை எங்கு அனுப்புவது என்று தேவன் அறிந்துள்ளார். இப்பொழுது யெகோவாவின் மகத்தான மேய்ப்பர் தீர்க்கதரிசிகளை ஒருவரை நாம் அழைத்து ஆட்டுத்தோலை உடுத்தியிருந்த இந்த தீர்க்கதரிசிகளில் தேவன் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவோம். இப்பொழுது கவனியுங்கள், நாம் முதலில் மோசேயை அழைப்போம், அவனை பார்ப்போம். அவருடைய ஊழியம் யெகோவா அவருடைய மேய்ப்பன் தீர்க்கதரிசியில் இருந்ததை நமக்கு காண்பிக்கும். இப்பொழுது நமக்கு நேரம் இருந்தால் நாம் ஏறக்குறைய அடுத்த 10 நிமிடங்களுக்கு இந்த ஒன்றையே பார்ப்போம். நாம் 2 பேர்களை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். ஆனால் இந்த ஒன்றே ஒரு கால் போதுமானதாயிருக்கும். மோசே யெகோவா இந்த மேய்ப்பன் தீர்க்கதரிசியில் தம்மை வெளிப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தையும் அழைப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பரிடத்திலும் பார்வோரிடத்திலும் ரூபகாரப்படுத்துவதற்கு அவனுக்கு 3 வரங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது இந்த தீர்க்கதரிசி மேய்ப்பனை கவனியுங்கள், தேவன் அவர்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்த தேவன் எப்பொழுதுமே தமது தீர்க்கதரிசிகளுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளத்தை அளிக்கிறார். தேவனுடைய சமூகம் இருக்குமானால் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்கள் நிகழாமல் இருக்கவே முடியாது. இயற்கைக்கு மேம்பட்டவை தொடராமல் யெகோவா பிரத்யட்சமானதே கிடையாது, அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். எனவே தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்தவை வார்த்தையின்படி அமைந்திருந்தார். அவைகளை தேவன் உறுதிப்படுத்தி அவர் இந்த தீர்க்கதரிசிகளோடு கூட இருந்ததை எப்பொழுதும் நிரூபித்து வந்துள்ளார். இப்பொழுது முதலாவது அவர் அளித்த முதலாம் அடையாளம் இந்த தீர்க்கதரிசி மேய்ப்பன். பாருங்கள், அவனுடைய கோலை ஒரு சர்பமாக மாற்றினார். இரண்டாவதாக அவனுடைய கையானது குஷ்டரோக கையாக மாறினது. மூன்றாவதாக எகிப்திலுள்ள நீல நதியின் தண்ணீரை எடுத்து அதை ரத்தமாக மாற்றுதல். இப்பொழுது அவன் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தான் என்பதை எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ரூபகாரப்படுத்த அவர் அவனுக்கு 3 அடையாளங்களை கொடுத்தார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், மோசே சிருஷ்டிக்க அழைக்கப்பட்டான், அது உண்மை. அவன் தரையிலிருந்த புழுதியை எடுத்து ஆகாயத்தில் இருந்து பெண்கள் வரக்கடவது என்றான், அப்பொழுது பெண்கள் வந்தன. அவன் வண்டுகள் வரக்கடவது என்றான், அப்பொழுது வண்டுகள் வந்தன. தவளைகள் வரக்கடவது என்றான், தவளைகள் வந்தன. இவைகளை அவன் சிருஷ்டித்தான். மனிதனால் சிருஷ்டிக்க முடியாது, ஆனால் அது முதலாவதாக மனிதனே கிடையாது, அது அவருடைய தீர்க்கதரிசி மேய்ப்பனுக்குள் இருந்த யெகோவா. ஆமென். கவனியுங்கள், அவர் அவனுக்கு அளித்த 3ஆம் அடையாளம் அவனுடைய தொழிலோடு அல்லது அவனோடு சம்பந்தப்பட்டதல்ல. அவனுடைய 3ஆம் அடையாளம், கவனியுங்கள், முதல் 2 அடையாளங்கள் அவனுடனும் அவனுடைய தொழிலுடனும் சம்பந்தப்பட்டவை. அந்த 2 அடையாளங்களுக்கு மாத்திரமே ஒரு சத்தம் இருந்ததாக வேதம் உரைக்கிறது. மற்ற அடையாளத்துக்கோ ஒரு சத்தம் இல்லை. ஆனால் அவனுடைய சொந்த சரீரத்திலிருந்து ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 அடையாளங்களுக்கு சத்தம் இருந்தது. ஆனால் 3ஆம் அடையாளம், இப்பொழுது கவனியுங்கள், கொடுக்கப்பட்ட 3ஆம் அடையாளம் 3ஆம் அடையாளம் மரணத்தின் அடையாளம், அதாவது தண்ணீர் ரத்தமாக மாறுதல். உங்கள் ரத்தம் தண்ணீராக மாறினால் அப்பொழுது நீங்கள் மரித்து போவீர்கள். ரத்தம் எங்கே உள்ளதோ, சிந்தப்பட்ட ரத்தம், அது ஒரு மரணத்தின் அடையாளம். அது அப்படித்தான் பார்வோனுக்கும் இருந்தது. நீல நதியின் தண்ணீரை ரத்தமாக மாற்றும் அடையாளம். நமது தேவன் நீல நதியின் மேல் தேவனாயிருக்கிறார். அவர் நீல நதியின் தேவனுக்கு தேவனாயிருக்கிறார் எனும் செய்தியை பார்வோனுக்கு காண்பிப்பதாய் அமைந்திருந்தது. அவர் எல்லாவற்றின் மேலும் தேவனாயிருக்கிறார். அவர் அந்த தேசத்துக்கு மரணத்தை கொண்டு வரப்போகிறார். அதை குறிப்பதாகத்தான் ரத்த அடையாளம் அமைந்திருந்தது. ஓ என்ன நேரடியான மரணத்தின் அடையாளம், ரத்தமே. ஆனால் மற்ற இரண்டு அடையாளங்களுக்கும் தீர்க்க தரிசன சத்தங்கள் உண்டாயிருந்தன. நீங்களோ நான் கூறிக்கொண்டிருக்கிற மறைபொருளை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் எதிர்காலத்தை குறித்துதான் அந்த இரண்டு அடையாளங்களுக்கும் தீர்க்க தரிசன சத்தங்கள் உண்டாயிருந்தன. இப்பொழுது அண்மையில் கற்பாறை வெடித்து மேலே எரியப்பட்ட போது மலையின் மேல் இருந்த உங்களுக்கு, இப்பொழுது அவர் அவர்களுக்கு உதவி செய்ய அவர் இயற்கையை மாற்றப் போகிறார். கோலை கவனியுங்கள், சர்பத்தை கவனியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை கவனியுங்கள். அவர் எதையெல்லாம் செய்தாரோ அவற்றையெல்லாம், அந்த மேய்ப்பரின் கோல், அவர்கள் செல்வதற்கான வழியை உண்டு பண்ணுவதை பாருங்கள். மேய்ப்பரின் கையில் இருந்த அந்த கோல் வேதசாஸ்திரம் அனைத்தையும், ஆசாரியர்கள் சொன்ன அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு மனிதனுக்கு கூடாத காரியமாக தோன்றின அதன் வழியாக அவர்களை நடத்தி சென்றது. மலைகளில் எரிமலைகள் வெடித்து அதன் குழம்பு நீர்வீழ்ச்சியோடு கலந்து, அந்த தண்ணீர் நீலநதியுடன் கலந்து அதை ரத்தமாக மாற்றுவதாக பார்வோன் எண்ணிக் கொண்டான். அதன் பின்பு தேவன் வானத்திலிருந்து அக்னியை பொடிந்தார். அவர் வானத்திலிருந்து கல்மழையை பொடிந்தார். அவர் பூமியை பெண்களால் நிரப்பினார். இவை அனைத்தையுமே செய்தார். அவர் என்ன செய்தார்? அது மேய்ப்பரின் கோலினால், பாட புத்தகத்தினால் அல்ல, ஒரு வேத சாஸ்திரியின் கருத்தல்ல, ஆனால் ஒரு மேய்ப்பரின் கோல். அதற்கு இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நாம் வரப்போகிறோம். மேய்ப்பரின் கோலுக்கு அவர் அதை செய்தார். ஸ்தாபன ஜப புத்தகத்தை கொண்டு அல்ல, ஆனால் ஒரு மேய்ப்பரின் கோல். மேய்ப்பரின் கோல் தன் ஆடுகளை வழிநடத்திக் கொண்டிருந்தது. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படியாக உள்ள தேசத்தை நோக்கி செல்லுகையில் வழியை தெளிவுபடுத்தியது. இன்றைக்கு மேய்ப்பரின் கோல் தம்முடைய ஆடுகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழிநடத்துவது என்ன ஒரு அழகான காரியமாய் உள்ளது! அது எல்லா வேத சாஸ்திரத்தையும், இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும், உலக காரியங்களையும், ஸ்தாபனங்களையும், ஒவ்வொன்றையும் புறக்கணிக்கிறது. அவருடைய வார்த்தையே சத்தியம் என்பதற்கு வழியை திறந்து கொடுக்கிறது. ஏனென்றால் மேய்ப்பரின் கோல் முன்னோக்கி செல்கிறது. கவனியுங்கள், ஆடுகளை நடத்தி சென்ற அந்த மேய்ப்பரின் கோல், நீங்கள் அதை நம்புகிறீர்களா? அவர் நிச்சயமாகவே ஆடுகளை நடத்தி சென்ற அதே கோலை கையில் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தான். நாமும் அதை குறித்து இன்னும் அதிகம் கூறலாம், ஆனால் முக்கியமானதை வலியுறுத்துகிறேன். அவன் ஆடுகளை நடத்தி சென்று அதை புறக்கணித்தவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பை அனுப்பினான். ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருந்த அதே கோல் மற்றவருக்கு சாபமாக முடிந்தது. நோவா பிரசங்கித்த போது அவனை காப்பாற்றின அதே தண்ணீர் உலகத்தை ஆக்கிரைக்குட்படுத்தினது. இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் அளித்த தேசத்துக்கு வழிநடத்தின அதே கோல் தீர்க்கதரிசி வைப்பதை பின்பற்ற மறுத்தவர்களை ஆக்கிரைக்குட்படுத்தினது. அது உண்மை, அது நியாயத்தீர்ப்பின் கோலாக மாறினது. இயற்கை, தேவன் எவ்வாறு தம்முடைய இயற்கையின் வாயிலாக பேசுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். நமக்கோ நேரம் இருந்தால் இங்கு நானோ ஒரு குறிப்பை எழுதி வைத்துள்ளேன். அது தேவன் தமது இயற்கையின் வாயிலாக பேசுகிறார் என்பதாகும். ஆனால் அதை நிரூபிக்க இப்பொழுது நமக்கோ நேரம் இல்லை. ஆனால் சற்று பின்பு மேய்ப்பரின் கோலின் மேல் வைக்கப்பட்ட வெண்கல சர்பமானது அதை நிரூபித்து விட்டது. வனாந்திரத்தில் அவன் சர்பத்தை அந்த கோலின் மேல் சுற்றினான். அது வியாதிக்கும் பாவத்துக்கும் வரவிருந்த உண்மையான பாவ நிவாரணத்தை குறித்து எடுத்துரைத்தது. பார்வோனுக்கு முன்னால் அந்த கோலே சர்பமாக மாறினது. அதே பார்வோன் மந்திரவாதிகளைக் கொண்டு அதை பாவனை செய்து காண்பித்தான். இன்றைய நவீன பார்வோன்களும் பாவனை விசுவாசிகளும் செய்தியின் மாம்ச பிரகாரமான போலியாட்களும் அது எங்கிருந்து வருகிறது என்பதை அறியாமல் அதை பாவனை செய்ய முயன்று காற்றை அடைத்து வைக்க முடியாதது போன்றே அது போன்ற ஒன்றை ஸ்தாபன பிரகாரமாக செய்து விடுகின்றனர். நிச்சயமாக, ஆனால் பாவனை செய்ய முயற்சிக்கின்றனர், பாவனை செய்து காட்டுகின்றனர். ஆனால் கவனியுங்கள், மேய்ப்பரின் இந்த கோல் மற்ற சர்பங்களை விழுங்கினது. அந்த சர்பங்கள் எங்கே போயின? அவை தரையில் கோல்களாக போடப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு கோல் மாத்திரமே தரையிலிருந்து எடுக்கப்பட்டது. இயேசு வானமும் பூமியும் ஒடிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒடிந்து போவதில்லை என்றார். பாவத்துக்காக வரவிருந்த உண்மையான பாவ நிவாரணத்தை குறித்து பேசினது. மேலும் இஸ்ரவேல் ஜனங்களின் வருங்காலத்தில் அவர்கள் தீர்க்கதரிசி மேய்ப்பன் ஒருவனால் மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தீர்க்கதரிசி மேய்ப்பனால் ஒரு கோலை கொண்டு அடிமைத்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். புரிகிறதா? மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் இஸ்ரவேலரை விடுவிக்க வருங்காலத்தில் வரப்போகும் மேய்ப்பர் தீர்க்கதரிசிக்கு அது முன்னடையாளமாக இருந்தது. அதை குறித்து இப்பொழுது நாம் பேசுவோம். இப்பொழுது எல்லோருக்கும் தீர்க்கதரிசி மேய்ப்பரின் வார்த்தையை இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் குறை கூறி கொண்டிருந்தனர். அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த போது, ஓ அவர் பெரியவர் என்று கூறினார்கள். ஆனால் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் அது வித்தியாசமானதாகிவிட்டது. வரப்போகும் ஒரு புதிய செய்தியை எல்லா பெரிய அடையாளங்களுமே பின்தொடர்கின்றன. அது நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வராந்திரத்தில் முறுமுறுத்து ஆயிரக்கணக்கானோர் மரித்து போயினர். வெளிப்படையாக கூறினால், அந்த 25 லட்சம் பேர்களில் 2 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு உள்ளே சென்றார்கள். 25 லட்சம் பேர்களில் 2 பேர். நீங்களோ அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்கலாம். அவர்கள் நித்தியமாக அழிந்து போய்விட்டனர். நீங்களோ சகோதரன் பிரணாமே, அவர்கள் எல்லோருமா என்று கேட்கலாம். இயேசு அவனுமா கூறினார். அவர்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள், கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்றனர். இயேசுவோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். நித்தியமாக பிரிக்கப்பட்டனர். பாருங்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் கவனியுங்கள், தேவன் அளித்திருந்த வழியை குறித்து அவர்கள் முறுமுறுத்த காரணத்தால் மடிந்து போயினர். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், நான் குறிப்பிட்ட இந்த கடைசி சில கருத்துரைகளை தவறவிட்டு விடாதீர்கள். அவர்களோ முறுமுறுத்தனர். அவர்கள் வனாந்திரத்தில் மாண்டதற்கு காரணம் தேவன் அளித்த வழியை குறித்து முறுமுறுத்திருந்தனர். அதாவது ஒரு மனிதரின் செய்தி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனிதரின் வழி நடத்துதல். தேவன் எப்பொழுதாவது ஒரு கூட்டம் ஜனங்களின் மூலம் வழிநடத்தினதை எனக்கு கூறுங்கள். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் வேதத்தில் கண்டறிய மாட்டீர்கள். ஒரு மனிதன், அதாவது அவர்கள் வார்த்தை மோசேக்கு உண்டானது. கோரா, அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு ஒரு மனிதருக்கு செய்தியை அளிப்பதனால் தேவன் நீதி உள்ளவர் அல்ல என்று முறுமுறுத்தார் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். அவனோ, நாங்கள் அனைவருமே பரிசுத்தர், நாம் ஏன் சாபத்தை உண்டாக்கிக் கொள்ளக்கூடாது, நாம் ஏன் இதை இதை அதை உண்டாக்கிக் கொள்ளக் கூடாது என்று கூறினான். தேவனோ மோசையிடம், அவரை விட்டு பிரிந்து வா, எனக்கு போதும் என்றாகிவிட்டது என்றார். நினைவில் கொள்ளுங்கள், கடைசி நாட்களில் அதுவே சம்பவிக்கும் என்று யூதா கூறுகிறான். அது உண்மை. அவர்கள் போரா எழுத்து பேசுகிற பாவத்துக்குள்ளாகி அழிந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் ஒரு மனிதரின் தலைமைக்கும் விரோதமாய் பேசின கோராவுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன சம்பவித்தது என்று நாமும் கூட அறிந்துள்ளோம். அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து போனார்கள். இப்பொழுது தேவன் மேய்ப்பன் தீர்க்கதரிசியில் இருந்து கொண்டு அடுத்த அடையாள சட்டத்தில் தமது எதிர்கால திட்டங்களை காண்பிப்பதை நாம் கவனிப்போம். இப்பொழுது கவனியுங்கள், அதை அங்கு காண்கிறோம். அதை அடுத்த அடையாளத்தில் நாம் கவனிப்போமாக. இப்பொழுது கவனியுங்கள், மோசே தன் சகோதரர் அடிமைத்தரத்தில் இருந்தபோது ஒரு மீட்பின் செய்தியுடன் தான் உரிமை கோருவதை நிரூபிப்பதற்கென தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு அடையாளத்துடனும் அவர்களிடம் அனுப்பப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும், ஆனால் சாயங்கால நேரத்திலோ அவன் செய்த அற்புதங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சாயங்கால நேரத்தில் அவர்கள், அதாவது அவன் தன்னுடைய செய்தியை அளித்த போது அது வித்தியாசமான ஒன்றாயிருந்தது. செய்தியை விசுவாசிக்காத அனைவரும் மறித்து போயினர். அது உண்மை. அந்த செய்தி என்ன? அது வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்ததா இருந்தது. சாயங்கால நேரத்தில் ஜனங்கள் அவருடைய மேய்ப்பன் தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசித்தனரா என்று அறிய அவர் இஸ்ரவேலரின் பாளையத்தினூடாக கடந்து சென்றார். அதை விசுவாசிக்காத அனைவரும் அடிந்து போயினர். இப்பொழுது கவனியுங்கள், இன்னும் சில நிமிடங்களில் நாம் மகத்தான மேய்ப்பருக்கு வரப்போகிறோம். பாருங்கள், இந்த மகத்தான மேய்ப்பர் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை கவனியுங்கள். அவர் அற்புதங்களை செய்த போது ஒவ்வொரு சபையும் வாசலை திறந்து அவரை ஏற்றுக்கொண்டது. அவர்களுடைய வியாதியஸ்த குணமடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் மகத்தான கிரியைகள் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அவருடைய புகழோ மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் சாயங்கால நேரம் வந்தபோது அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கி ஆயிரக்கணக்கானவர்களை அப்பத்தினால் போஷித்து அற்புதங்களை செய்த பிறகு அவர் உட்கார்ந்து அவர்களிடத்தில் பேசினார். அவரோ அவர்களிடத்தில், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டார். ஓஹோ சகோதரனே, இந்த மனிதன் தேவனுக்கு தன்னை சமமாக்கிக் கொள்கிறான். அது அவர்களுடைய மத சம்பந்தமான கருத்துக்களுக்கு மிகவும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் அது உண்மையாயிருந்தது. அவர் அப்படித்தான் இருந்தார், புரிகிறதா? ஆனால் அவர் அப்படி சொன்ன போது அநேகர் அவரை பின்பற்றவில்லை. அதன் பிறகு அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பிசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். இப்பொழுது நுண்ணறிவு படைத்த அறிவாளி ஒருவன் அதை குறித்து என்ன நினைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவரை தேவாலயத்தில் அனுமதித்த ஆசாரியர்கள் அவரை அங்கு அனுமதித்ததை குறித்து மிகவும் வெக்கப்பட்டிருப்பார்கள் என்று யூகிக்கிறேன். அந்த மனிதன் அங்கு எழுந்து நின்று, ஜனங்களே, நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாவிடு என்று கூறின போது அவர்களோ, பாருங்கள், இது ஒரு மனித ரத்தத்தை குடிக்கும் ஒரு பிசாசு என்றும், அவன் ஒரு நரமாமிசம் திம்பவன், நல்ல சிந்தையுடைய நீங்களோ அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை விட்டு விலகுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அவரோ அதை ஒருபோதும் விளக்கி கூறவே இல்லை. அவர் அதை சொன்னார். அவர்களை இடரப்பண்ணி அவருடைய செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளில் இருந்து பிரிப்பதற்கே அவர் அப்படி செய்தார். அவர்களை வெளியே தள்ள அவர் அப்படி செய்தார். யாருமே அவருடன் ஒத்துழைக்க விரும்பவில்லை. அன்று முதல் அவருக்கு எந்த ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை. புரிகிறதா? கவனியுங்கள், சாயங்கால நேரத்தில் தேவன் பாளையத்தின் வழியாக சென்று யார் விசுவாசித்தார்கள் என்பதை கண்டார். மகத்தான மேய்ப்பனி நாட்களிலும் அவர் அதே காரியத்தை செய்தார். அந்த மகத்தான மேய்ப்பர் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை கவனியுங்கள். ஆனால் இதை கவனியுங்கள், அவருடைய செய்தியை விசுவாசித்தவர்களுக்கு இந்த சாயங்கால செய்தியை அவர்கள் அதை விசுவாசிக்க மறுத்தனர். அவர் தேவன் என்று அவர்கள் விசுவாசிக்க மனதில்லாதிருந்தனர். அவரை ஒரு அருமையான மனிதராக பாவிக்கவே அவர்கள் விரும்பினார்கள். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக்க அவர்கள் விரும்பினர். அவர் ஒரு அருமையான மனிதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவரோ அதை காட்டிலும் மேலானவர். அவர் ஒரு நல்ல மனிதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்னும் போதகம் இன்று பொதுவாக நிலவி வருகின்றது. அவர் இம்மானுவேலை அன்றி வேறு யாரும் அல்ல. அவர் தேவன் வெளிப்பட்ட அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து. அது அவரையும் பிதாவையும் ஒன்றாக ஆக்கினது. அப்படித்தான் அவர் இருக்க முடியும். நான் இதை கூற விரும்புகிறேன். சகரியா 14:7 முடிவு காலத்தில் மறுபடியும் சாயங்கால வெளிச்சமும் செய்தியும் உண்டாகும் என்று உரைக்கிறது. அதை கவனித்தீர்களா? மோசேயை பின்பற்றினவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அக்னிஸ்தம்பம் சீனாய் மலையில் அவனை அடையாளம் காண்பித்ததை கண்டனர். அதுவே அவனுக்கு இந்த செய்தியை அறிவித்தது என்று சாட்சி பகிர்ந்த போது அவர்களில் அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவரை பின்பற்றி எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள் உலகத்தை விட்டு வெளிவந்து பிரிக்கும் சமுத்திரத்தை கடந்து வனாந்திரத்துக்குள் பிரவேசித்தவர்கள் அவன் குறிப்பிட்ட அதே அக்னிஸ்தம்பம் அந்த மேய்ப்பன் தீர்க்கதரிசி ஆடுகளின் மேய்ப்பராக உறுதிப்படுத்துவதை கண்டனர். அவர்கள் அதை கண்டனர். அவர்களின் அநேகர் அதை கண்ட பிறகும் அவர்களில் அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை. எப்படி எந்தென்றும் மாறாத தேவன், மகத்தான மேய்ப்பர், தீர்க்கதரிசி, தம்முடனும் தம்முடைய ஊழியத்திலும் நிலைத்திருந்தவர்களை ஒலிவ மலையின் மேல் கொண்டு சென்றார் என்பதை கவனியுங்கள். நான் பேசிக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான மேய்ப்பர் தீர்க்கதரிசியாகிய இயேசு, மோசேயை ரூபகாரப்படுத்தின பிதா, அதே அக்னிஸ்தம்பம் அவரை உறுதிப்படுத்துவதை கண்டார், கேட்டார். மோசே கூறியிருந்த அதே தேவன் மோசேயின் மேல் அக்னிஸ்தம்பமாக தோன்றி அவர் அவரை வழிநடத்தும் யெகோவா என்பதை நிரூபித்தார். தேவன் தமது மேய்ப்பர் தீர்க்கதரிசிக்குள் இருந்தார். இங்கு அவர் மற்ற மேய்ப்பர் தீர்க்கதரிசியை, அந்த மகத்தான தீர்க்கதரிசியை, உண்மையான ஆடாகிய இயேசுவையும் அவருடன் மூன்று பேரையும் தெரிந்து கொண்டு ஒலிவ மலையின் மேல் கொண்டு சென்று அங்கே இயேசுவை ரூபகாரப்படுத்தினார். எல்லா மனிதர்களிடமிருந்தும் அவரை தனியே ஒதுக்கி, இவர் என்னுடைய இயேசுக்குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அவர்கள் ஏறெடுத்து பார்த்தபோது அவர்கள் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அது உண்மை. அவர் ஒருவரே அங்கிருந்தார். இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் அது அதை முடிவுபடுத்துகிறது. புரிகிறதா? சீராய் மலையின் மேல் மோசே ஷெக்கினாவின் சமூகத்தில் இருந்தான். அது அவன் முகத்தை மாற்றினது. அவன் கீழே இறங்கி வந்த போது அவனுடைய முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. அந்த மேய்ப்பர் தீர்க்கதரிசியாகிய மோசே அவருக்குள் யெகோவா ஒரு பாகமாக, ஒரு பாகம் மாத்திரமாக இருந்தார். அவனுடைய முகம், அவனுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஆனால் கவனியுங்கள், இந்த மகத்தான மேய்ப்பர் ஷெக்கினாவின் சமூகத்தில் இருந்தபோது அது என்ன செய்தது? அவருடைய முழு ரூபமே மாறிவிட்டது. அவர் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கவில்லை. அவர் தேவனின் பரிபூர்ணமாக இருந்தார். இவர் இம்மானுவேலாக இருந்தார். அது ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது? பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் சரியாக கூறினார். மேய்ப்பன் தீர்க்கதரிசியாகிய மோசேயில் தம்மை சித்தரிக்கிறார். தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். இதுதான் நான் கடைசியாக கூறும் குறிப்பு. அக்கினி ஸ்தம்பத்தின் பிரசன்னத்தில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக நிற்பதை பாருங்கள். மோசேயையும் யெகோவாவையும் தவிர மலையின் மேல் வேறு யாரும் இல்லை. ஆமேன், ஆமேன் என்றால் அப்படியே ஆக்கடவது என்பதாம். கவனியுங்கள், உன் கையை உன் மடியிலே போடு. ஆனால் சத்தத்துடன் கூடிய இந்த இரண்டாம் அடையாளத்தை இப்போது கவனியுங்கள். உன் கையை உன் மடியிலே போடு. மோசே இடதுகை பழக்கமுள்ளவர் என்று நம்புவதற்கு நமக்கு எந்த காரணமும் இல்லை. எனவே அவன் தனது வலது கையை தான் மடியிலே போட்டிருக்க வேண்டும். ஏனெனில் மனிதரில் பெரும்பாலானோர் வலதுகை பழக்கம் உள்ளவர்களே. அவன் வலது கையை போட்டான். இப்பொழுது கவனியுங்கள், யெகோவா மேய்ப்பன் தீர்க்கதரிசியாகிய மோசேக்குள் இருப்பதை குறித்த என்ன ஒரு அழகான காட்சி. மோசே தேவனின் பிரதிநிதியாக இருந்தான். ஏனெனில் தேவன் மோசேக்குள் இருந்தார். கவனியுங்கள், கையை ஒரு மடியிலே போடு. என்ன ஒரு அடையாளம்! இப்பொழுது அதோ அவன் தன் வலது கையை தன் இதயத்தின் மேல் வைத்தவனாய் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். இப்படி நின்று கொண்டிருக்கிறான். அங்குதான் மீட்பின் ரகசியங்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்பிருந்தே மறைக்கப்பட்டிருந்தன. ஏன் மேய்ப்பர்கள் என்பதற்கு இதோ இயேசு தேவனின் வலதுகரம் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். மோசே அவரை அப்படியே சித்தரிக்கிறார். அவர் பிதாவின் ரகசியங்களை கொண்டவராயிருந்து அவைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கவனியுங்கள், அவன் தன் வலது கையை மார்பிலிருந்து எடுத்தபோது அது பயங்கரமான குஷ்டத்தால் பிடிக்கப்பட்டிருந்ததை கவனியுங்கள். தேவன் அவருடைய வலதுகரமாகிய இயேசுவுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அது காண்பித்தது. கவனியுங்கள், குஷ்டரோகம் குணமாக முடியாது. மறுபடியும் கவனியுங்கள், அது சாதாரண குஷ்டம் அல்ல. அது கடைசி கட்டத்தை அடைந்த உறைந்த மழையை போன்ற வெண்குஷ்டம். அவருடைய கையோ பயங்கரமான வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்தது. மோசே தன் வலதுகரத்தை தன் இருதயத்திலிருந்து தன் மார்பிலிருந்து எடுத்த போது அது குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டதை காண அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? குஷ்டரோகமோ பாவத்துக்கு அடையாளமாய் உள்ளது. முக்கியமாக அது கடைசி கட்டத்தை அடைந்துவிட்ட பிறகு அதை குணப்படுத்தவே முடியாது. சகோதரரே, தேவன் தமது வலதுகரத்தை தமது மார்பிலிருந்து எடுத்த போது உலகம் அந்நிலையில் தான் இருந்தது. உலகம் பயங்கரமான குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பரிகாரம் எதுவுமே இருக்கவில்லை. இன்றளவும் அவ்வாறே உள்ளது. ஏனெனில் அவர்கள் பரிகாரத்தை ஏற்க மறுக்கிறார்கள். கல்வாரியில் பரிகாரம் அளிக்கப்பட்டது. ஆனால் ஜனங்களோ பாவத்துக்கு தேவனுடைய மருந்து சீட்டை பெறுவதற்கு பதிலாக மனிதரால் அளிக்கப்படும் மருந்து சீட்டுள்ள மருந்தை உட்கொள்ள விரும்புகிறார்கள். கவனியுங்கள், குஷ்டம் வழக்கமாக படிப்படியாக அதிகரிப்பது போல் அது இல்லாமல் ஒரேடியாக அதிகமாக தோன்றிவிட்டது. மோசே தன் கையை எடுத்தபோது அது முழுவதும் குஷ்டம் பிடித்ததாகவே இருந்தது. தேவன் ஆதாமுக்கு என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். நீ படிப்படியாக பாவத்தில் விழமாட்டாய், ஆனால் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்றார். அது உண்மை. நீ புசிக்கும் நாளில் கவனியுங்கள், தீர்க்கதரிசி மேய்ப்பன் தானே தன்னை அடித்துக் கொண்டான். அவன் தேவனுடைய கட்டளை கிடங்கி தன் கையை தன் மார்பில் போட்டு குஷ்டம் பிடித்த கையாக அதை எடுத்தான். தீர்க்கதரிசி மேய்ப்பன் தானே அதை செய்தான். அவ்வாறு அந்த மகத்தான தீர்க்கதரிசி மேய்ப்பனாகி ஏசுதாமே அதை செய்தான். நானே என் ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். அவர் மகத்தான மேய்ப்பர், மகத்தான தீர்க்கதரிசி மேய்ப்பர், ஒருவரும் அதை இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டார், நானே அதை கொடுக்கிறேன். கவனியுங்கள், அது படிப்படியாக வரவில்லை, அது ஒரே நிமிடத்தில் வந்துவிட்டது. அந்த மகத்தான மேய்ப்பர் தாமாகவே நம்முடைய குற்றங்களை சுமந்து தம்மை எடுத்துக் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களை எடுத்து அவர் மேல் சுமத்திக் கொண்டார். கவிஞரோ இவ்வாறு எழுதினதில் வியப்பொன்றுமில்லையே. பிளவுண்ட பாறைகள் இருளடைந்த வானத்தின் மத்தியில் என் ரட்சகர் தன் தலையை சாத்தி ஜீவனை விட்டார். திறக்கப்பட்ட திரை பரலோக சந்தோஷத்துக்கும் முடிவற்ற நாளுக்கும் வழியை வெளிப்படுத்தி காண்பித்தது. அந்த ரகசியமோ தேவனுடைய மார்பில் இத்தனை ஆண்டுகளாக இருந்து வந்து அவருடைய வலதுகரமாக இயேசுவினால் மூடப்பட்டிருந்தது. அந்த மகத்தான மேய்ப்பர் நம்முடைய குற்றங்களை அவர் மேல் சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:6 உரைத்திருக்கிறது. தேவனுடைய குணமாக்கும் ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் தேவனின் மார்பில் கிடந்திருந்தது. அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்தார். அந்த ஒரு ஆடு மாத்திரமே தன் மார்பில் ரகசியத்தை கொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் அதன் முன்னிழல் எப்பொழுதுமே ஒரு ஆடாக இருந்து கடைசியும் ஆடாக இருந்தது. ஆகையால் தான் அது தன் ஆடுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அறிந்திருந்த வைப்பரிடம் வர வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு புரிகிறதா? கவனியுங்கள், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. கவனியுங்கள், அது வேகமாக வந்தது. வலதுகை இரண்டாம் முறை மார்பிலிருந்து எடுக்கப்பட்ட போது அது வேகமாக மறைந்து விட்டது. அவர் அதை இரண்டாம் முறை எடுத்த போது அந்த மரணத்துக்கு எதுவான வியாதி மறைந்தே போய்விட்டது. அந்த மகத்தான மேய்ப்பர் ஆடு தீர்க்கதரிசி அவர் கூறின போது, அதாவது கல்வாரி சிலுவையில் அவர் நம்ம எல்லோருக்காகவும் பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி தீர்ந்த பிறகு அவர் முடிந்தது என்றார். பாவம் முடிந்து விட்டது, அபராதம் செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று, கடன்களோ செலுத்தப்பட்டு விட்டன. அதற்கு ஓராண்டு பிடிக்கவில்லை, அல்லது ஏதோ ஒரு சீர்திருத்தக்கார நாட்களில் அது நடக்கவில்லை. அது அப்பொழுதே முடிந்து விட்டது. பாவம் தேவனுடைய பிரமாணத்தை மீறினதன் காரணமாக, ஒரு வார்த்தையை முறித்ததன் காரணமாக ஒரு நொடியில் தோன்றினது. இன்றிரவு என் சகோதரரே, உங்கள் ஆத்மாவோ சங்கிலியால் நரகத்தின் மேல் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த சங்கிலி வேதசாஸ்திர பள்ளியின் போதகம் அல்ல. அந்த சங்கிலி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு ஸ்தாபனமோ அல்லது அதன் கோட்பாடோ அல்ல. அந்த சங்கிலி தேவனுடைய வார்த்தை. மனித குலம் வாழ்வதற்கென்று இயேசு தமது வார்த்தையை அதற்கு கொடுத்தார். ஏவாள் அதன் ஒரு சிறு இணைப்பை மாத்திரமே முறித்து போட்டு விட்டார். எந்த ஒரு சங்கிலியும் அதன் மிகவும் பலவீனமான இணைப்பை காட்டிலும் பலமுள்ளதல்ல. நீங்களோ அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போடும் போது அது வேதாகமத்தின் முதல் புத்தகம். இயேசு வேதாகமத்தின் மையத்தில் வந்து மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் படைப்பார் என்றார். அது வேதாகமத்தின் நடுபாகம். வேதாகமத்தின் கடைசி புத்தகத்திலும் ஒருவர் இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால், ஒரு வார்த்தைக்கு தவறான அர்த்தம் உரைத்தால், அவன் பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்றார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நரகத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை தவிர வேறு யாரும் வேறொன்றையும் உங்களுக்குள் திணிக்கும்படி அனுமதிக்க வேண்டாம். ஓ அப்படியா? அவர்களோ நிச்சயமாகவே நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டோம், நாங்கள் எல்லாவற்றையுமே செய்துவிட்டோம் என்கின்றார்கள். அப்படித்தான் மகத்தான வைப்பிற நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் நினைத்திருப்பார்கள். ஏவாளும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டார். சாத்தானோ அவரிடத்தில், நிச்சயமாகவே தேவர் அப்படி செய்ய மாட்டார் என்றான். ஆனால் அவர் செய்தார். ஏனெனில் அவர் அப்படி செய்வார் என்று கூறினார். அந்த காரணத்தினால் தான் அவர் இன்றும் அதை மறுபடியும் செய்வார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல அப்பொழுது 8 பேர் மாத்திரமே ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரனுடைய வருகையிலும் அப்படியே இருக்கும். பாருங்கள், வெகு சிலரே, ஏனெனில் சீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அது உண்மை. ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த மகத்தான மேய்ப்பர் அடிக்கப்பட்ட போது, அந்த மகத்தான ஆடு தீர்க்கதரிசி அந்த அடிக்கப்பட்ட போது அவர் முடிந்தது என்றாரே, இந்த மேய்ப்பர் அடிக்கப்பட்ட நிமிடமே எல்லாம் முடிந்து விட்டது. பாவமோ முடிவடைந்து விட்டது. அதன் பிறகு பாவம் இல்லை, அவர்கள் சுத்தர்களாயின, கிரயமோ செலுத்தப்பட்டாயிற்று. உலக தோற்றத்திற்கு முன்னால் முன்குறிக்கப்பட்டு சிவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு இயேசு முடிந்தது என்று சொன்ன அந்த நிமிடமே அது முடிந்து விட்டது. அந்த மகத்தான மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக வந்தார், அது முடிந்து விட்டது. தேவனுடைய வலதுகரம் அடிக்கப்பட்டதாய் அவருடைய மார்பிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈஸ்டர் அன்று அவர் அதை திரும்ப அளித்து, அதை மறுபடியும் தமது மார்புக்கு எழுப்பி, அதை அவருடைய வார்த்தையின் வடிவில் உங்களுக்கும் எனக்கும் அளித்து, பாவம் நம்மை வெளியே துரத்தின அந்த மூல தோட்டத்துக்கு நம்மை மீட்டுக் கொண்டு வந்தார். அவருடைய மகத்தான இருதயத்தில் மறைந்திருந்த ரகசியம் தீர்க்கதரிசி மேய்ப்பரால் வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு மேய்ப்பரால், தீர்க்கதரிசி மேய்ப்பரால் வெளிப்படுத்தப்பட்டது. மலைகள் அந்த நாளில் துள்ளி ஆர்ப்பரித்ததில் வியப்பொன்றுமில்லையே. சூரியன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு சந்தோஷத்தினால் ஆரவாரம் செய்ததில் வியப்பொன்றுமில்லை. இயற்கை அனைத்துமே அவிழ்த்துவிடப்பட்டதில் வியப்பொன்றுமில்லையே. காற்று மரங்களை அசைத்து அசைத்து அவை களிப்பால் துள்ளின. மலையின் மேல் தீர்க்கதரிசி மேய்ப்பர் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த ஒவ்வொருவரையும் மீட்பதை அவை கண்டன. அவை தங்களுடைய சொந்த இயற்கையும் மீட்கப்பட்டன என்பதையும் கண்டன. அவைகளோ ஆர்ப்பரித்து துள்ளின. உலகமோ பூமி அதிர்ச்சிக்கு சென்றது. மலைகள் பிளந்தன, பாறைகள் உருண்டு விழுந்தன, சூரியன் அஸ்தமித்தது, எல்லாமே நடைபெற்றது. எந்த கூட்டத்திலும் நடைபெறுவது போல மேய்ப்பர் முடிந்தது என்று உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நான் குதிக்கும் நேரங்களையும் களிப்பான நேரங்களையும் கண்டிருக்கிறேன். ஆனால் யாருக்குமே காயப்பட்டதில்லை. மலைகள் உருண்டு விழுந்தன, சூரியன் அஸ்தமித்தது, எல்லாமே நடந்தது. ஆனால் யாருமே காயப்படவில்லை. கூட்டங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அவர்கள் உலகத்தின் காரியங்களில் இன்று விடுதலை அடைந்து கர்த்தருடைய மகிழ்ச்சி சபையோர் நினைப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களோ நின்று கூச்சலிட்டு கதறி தேவனுடைய மகிமைக்கு என்று உரக்க சத்தமிடுவதுண்டு. ஆனால் நானோ எதையும் ஒழுங்கீனமாக கண்டதே இல்லை. அவை அனைத்தும் ஒழுங்காகவே இருந்தன. ஏனெனில் அவர்கள் பெயர் உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டனர். மகத்தான தீர்க்கதரிசி மேய்ப்பர் அவர்களுக்கு செய்தியை கொண்டு வந்தார். அவர்கள் அந்த தீர்க்கதரிசி மேய்ப்பரால் விடுவிக்கப்பட்டனர். மற்ற மத சம்பந்தமான ஆதிக்கங்கள் அதை குறித்து என்ன கூறின போதிலும் என்ன சம்பவித்தது என்று அவர்களுக்கு தெரியும். அந்த மேய்ப்பர்கள் என்ன சம்பவித்தது என்று அறிந்து கொண்டது போல இவர்களும் அறிந்து கொண்டனர்.
No man has a right to enter the sacred desk to preach the word until he has done.
மோசேயை போல் ஒருவன் தேவனை எந்த வேதசாஸ்திரியும் விளக்க முடியாத அடிப்படையில் சந்தித்தால் ஒழிய வார்த்தையை பிரசங்கிக்க அந்த புனிதமான பீடத்தில் பிரவேசிக்க எவ்வித உரிமையும் கிடையாது. மோசே அங்கிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர்கள், ஓ அது அர்த்தமற்றது, அதை கண்டதாக நீ கற்பனை செய்திருப்பாய், அது மூடத்தனம் என்று கூறின போதிலும் அதை அவரிடத்திலிருந்து எடுத்து போட முடியவில்லை. அவரோ அதை அறிந்திருந்தான். அவர் அங்கிருந்தான். அவருக்குத்தான் அது சம்பவித்தது. ஒரு வேதசாஸ்திர பட்டம் அல்லது ஒரு பாண்டித்தம் பெற்ற எந்த மனிதருக்குமே அவர் முதலாவதாக தேவனை முகமுகமாய் அக்னிஸ்தபத்தில் சந்திக்காமல் பிரசங்க பீடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் செய்தியின் மேல் உரிமை கோர யாதொரு உரிமையும் கிடையாது. தன்னை செய்தியை கொண்டு வருபவன் என்று அழைத்துக் கொள்ள எந்த உரிமையும் இல்லை. ஏனெனில் அந்த அனுபவத்தை உலகில் உள்ள வேதசாஸ்திரிகள் அனைவருமே விளக்கிக் கொடுத்து உங்களிடமிருந்து அகற்றி போட முடியாது. அது உங்களுக்கு சம்பவித்து விட்டது. நீங்கள் அறிந்தீர்கள். நீங்கள் அதை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் எவ்வளவுதான் அந்த நாட்கள் கடந்து விட்டன, அது அப்படியில்லை என்று சொன்ன போதிலும் நீங்களோ அது உங்களுக்கு சம்பவித்து விட்டது. அது வார்த்தையின்படி அமைந்துள்ளது. ஆகையால் தான் அந்த சத்தம் அவருடன் பேசினது என்று மோசே அறிந்திருந்தார். வார்த்தையின் சத்தமாயிருந்தது. தேவன் ஆபிரகாமிடம், உன் சந்ததியார் 400 வருஷம் சஞ்சரிப்பார்கள், ஆனால் அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கூறினார் என்பதை அவன் அறிந்திருந்தான். 400 வருஷம் முடிந்துவிட்டதையும் அவர் அதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான் என்றும் அறிந்திருந்தான். புருஷர்களே ஸ்திரீகளே, இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றுவதாக தேவன் வாக்களித்துள்ளார். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அனுப்பி கரைதரையற்ற மனவாட்டியை அழைக்கப் போவதாக வாக்களித்துள்ளார். அவர் அப்படி செய்வதாக வாக்களித்துள்ளார். அவர் அதை செய்து நிறைவேற்றுவார். கூலிக்கு அமர்த்தப்பட்ட இந்த மேய்ப்பர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்களோ உங்களை வழிதவர செய்து விடுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கு தமது வார்த்தையில் இருந்து ஆட்டின் ஆகாரத்தை போஷிக்கும் மேய்ப்பராய் இருக்கிறார். அது எப்பொழுதும் மேய்ப்பரின் மூலமாகவே வருகிறது. அவர் நம்முடைய மேய்ப்பர். அவருக்கு செவி கொடுங்கள். நீங்கள் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். மற்றவர்கள் சொல்வதை அல்ல, அவர் என்ன கூறுகிறார் என்பதற்கே செவி கொடுங்கள். அந்நிய சத்தத்து குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓ என்னே, அந்த மகத்தான மேய்ப்பர் தீர்க்கதரிசி அங்கு நின்று கொண்டு வியாக்கியானம் உரைத்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதை கவனியுங்கள். யோவான் யோர்தான் நதியில் நிற்கையில் என்ன கூறினார் என்று பாருங்கள். அவரோ அங்கு நின்று கொண்டு பிரசங்கிக்கும் போது வேலை வருகிறது என்று கூறினான். கவனியுங்கள், யோவான் ஒரு ஆசாரியனின் மகன். அவர்கள் எப்பொழுதுமே தங்கள் தகப்பனின் வழியை பின்பற்றுபவர்கள். அப்படித்தான் நாம் நமது தகப்பனின் பெயர்களை பெற்றுள்ளோம். அவர்கள் என்ன செய்த போதிலும் அவர்களை அந்த பெயரால் தான் அழைத்தார்கள். யோவான் தன் தகப்பனை போலவே ஆசாரியன் ஆவான் என்று கருதப்பட்டான். கர்த்தருடைய தூதன் யோவானின் தகப்பன் சகரியாவை சந்தித்த பிறகு எலிசபெத் கர்ப்பமுற்றாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசுவின் தாய் அவள் வீட்டுக்கு சென்ற போது அவள் ஏற்கனவே 6 கர்ப்பிணியாயிருந்தாள். ஆனால் குழந்தைக்கு ஜீவன் இல்லை. குழந்தை அசையாததனால் அவளுக்கு பயம் உண்டாரது. அது இயல்பு நிலையை கடந்து விட்டதாயிருந்தது. பரிசுத்தாவி கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு தோன்றி அவள் புருஷனை அறியாமலேயே பிள்ளை பெறுவாள் என்று கூறி எலிசபெத்தின் நிலையையும் கூறினான். அவள் எலிசபெத்தினிடம் இதை கூற யூதேயாவின் மலைகளுக்கு சென்றாள். அவள் எலிசபெத்தை சந்தித்த போது அவள் தாயாக போகிறாள் என்பதை கூறினாள். புருஷனை அறியாமல் அது எப்படி முடியும் என்று எலிசபெத்தினால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்பொழுது அவள் பரிசுத்தாவி என்மேல் நிழலிட்டு எனக்கு பிறக்கப் போகும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்றும் அவருக்கு நான் இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும் கூறினார் என்றாள். முதன்முறையாக ஒரு மனித உதடுகளால் இயேசு என்னும் பெயர் உரைக்கப்பட்ட போது தாயின் கர்ப்பத்தில் இறந்து போயிருந்த குழந்தை களிப்பால் துள்ளி சத்தமிட்டது. அது தாயின் வயிற்றில் துள்ளிற்று. அது அதுவரை ஜீவனை பெறாதாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறினது ஒரு மரித்த குழந்தைக்கு ஜீவனை அளித்திருக்குமானால் மறுபடியும் பிறந்துள்ளதாக உரிமை கோரும் சபைக்கு அது என்ன செய்ய வேண்டும்? நாமோ ஊறுகாயைப் போல புளிப்புள்ளவர்களாக அதை கண்டும் காணாமல் விட்டுவிடுகின்றவர்களைப் போல அமர்ந்துள்ளோம். நீங்கள் எழுந்து நின்று உங்கள் அறிக்கையை சாட்சியாக கூறி இந்த அச்சமற்ற காரியங்களை கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று கூற பயப்படுகிறீர்கள். இது கிறிஸ்துமஸ் நேரம். சாண்டா கிளாஸ் போன்றவர்களை அகற்றி வர்த்தகமாக்கியுள்ள வேதத்தையும் புறம்பே தள்ளுங்கள். சாண்டா கிளாஸ் குறித்து நீங்கள் வேதத்தில் எங்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? அது ரோம கட்டுக்கதை. அது ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அர்த்தமற்ற காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தராதீர்கள். ஒரு நாள் நீங்கள் அவர்களிடத்தில் அது கட்டுக்கதை என்றும் அவர்களிடம் பொய் உரைத்தீர்கள் என்றும் கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அது இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கொண்டுள்ள சாட்சியை பாதித்துவிடும். அவன் ஒரு கால் இதுவும் அதே போன்று கட்டுக்கதையாக இருக்கக்கூடும் என்று சொல்லக்கூடும். நீங்கள் மகத்தான மேய்ப்பர் தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை அவருக்குரிய கிறிஸ்துமஸில் மீண்டும் வையுங்கள். கவனியுங்கள், இந்த தீர்க்கதரிசி யோவான் அங்கு நின்று கொண்டு சொல்வதை கேளுங்கள். அவன் ஒரு பெரிய மைப்பன், தீர்க்கதரிசி என்று நாம் அறிவோம். இப்பொழுது அவனிடம் ஒரு செய்தி இருந்தது. அவன் இயேசுவை அறிமுகப்படுத்த போவதாக இருந்தான் என்பதை தூதன் அறிந்திருந்தான். இப்பொழுது அவனால் ஏதோ ஒரு வேதசாஸ்திர பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவ்வாறு சென்றிருந்தால் அவர்கள் உனக்கு தெரியுமா, பண்டிதர் இன்னார் அந்த ஸ்தானத்தை வைக்க வேண்டும், அவரை நீ அறிமுகம் செய்ய வேண்டும், உனக்கு தெரியும் என்றெல்லாம் அவர்கள் கூறியிருப்பார்கள். பாருங்கள், அவன் மனிதருடன் சம்பந்தம் கலக்கவே முடியவில்லை. அவனுக்கு 9 வயதான போது தேவனுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவன் வனாந்தரத்துக்கு சென்றதாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. மேய்ப்பர்களும் அந்த இடத்திலிருந்துதான் வந்தனர். கவனியுங்கள், அவனுடைய செய்தியானது பட்டம் பெற்ற ஒரு வேதசாஸ்திரியின் செய்திகளைப் போன்று கடினமான சொற்கள் கொண்டதாக இருக்கவில்லை. அவர் மார்க்க சம்பந்தமானவர்களை பார்த்து, ஓ விரியன் பாம்பின் சந்ததியரே, பாம்பின் கூட்டமே என்று அழைத்தான். அவனோ வனாந்தரத்தில் பாம்பைத்தான் கண்டிருந்தான். அவன் கண்ட மிகவும் தாழ்வான ஒன்று பாம்பே. அவன் அன்னாளின் ஆசாரியர்களையும் உருவானவர்களையும் வேதசாஸ்திரிகளையும் ஒரு பாம்பின் கூட்டம் என்றுதான் அழைத்தான். அவன் வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வயக்காட்டினவன் யார், நாங்களது சேர்ந்தவர்கள், அதை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல நினையாதிருங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்றான். கற்களைத்தான் அவன் வனாந்தரத்தில் கண்டிருக்கிறான். கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. இவர்களைத்தான் அவன் கண்டிருந்தான். பாம்புகள், மரங்கள், வனாந்தரம், பாருங்கள், இதுதான் அவன் செய்தியாயிருந்தது. அவனுக்கு வேத சாஸ்திரத்தில் பாண்டித்ய பட்டம் பெற்றவர் உபயோகிக்கும் கடினமான சொற்கள் ஒன்றுமே தெரியாது. இதையெல்லாம் இல்லை என்று விவரிக்க அவன் இயற்கையை அனுசரித்து பிரசங்கம் செய்தான். அதைத்தான் நாங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். மேய்ப்பனின் கோல், மேய்ப்பன் ஆடுகள் போன்ற இயற்கையை அனுசரித்தவை. யோவான் என்ன செய்தான்? அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டியதாயிருந்தது. அவன் ஒருவனே மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டியவன். அவன், நான் சொல்லுகிறேன், அவர் இப்பொழுது உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை அறியாதிருக்கிறீர்கள். ஏனெனில் உங்கள் வேதசாஸ்திரம் உங்களை கட்டி போட்டிருக்கிறபடியால் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஒரு நாள் இயேசு நடந்து வந்தான். அவன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். ஆட்டுக்குட்டி, அல்லேலூயா, உண்மையான பாவ நிவாரண பலியாயிற்று. ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு பலி செலுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆடும் நிழலாய் இருந்து வந்த அவர் ஒரு சாதாரண மனிதனாக நதி அண்டையிலே நடந்து வருகிறார். அவர்களோ, யோவானே, நீ எப்படி அறிந்து கொண்டாய்? எனக்கு ஒன்று வித்தியாசம் தெரியவில்லையே என்றனர். அதற்கு அவனோ, நான் சாட்சியாக உரைக்கிறேன், தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வருவதை கண்டேன். அப்பொழுது ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாக இருக்கிறேன் என்று கூறினான். புறாவையும் ஆட்டுக்குட்டியையும் கவனியுங்கள், பாருங்கள். ஆம், அது வேறதாகிலும் இருந்திருந்தால், ஓனாய் அங்கு நின்று கொண்டிருந்திருந்தால், புறாவானது அதன் மேல் உட்கார்ந்திருந்திருக்காது. தேவன் தமக்கு அடையாளமாக மிகவும் சாந்தமுள்ள வானத்தின் பறவையாகிய புறாவையும், தமது குமாரனுக்கு அடையாளமாக பூமியிலே மிகவும் சாந்தமுள்ள பிராணியாகிய ஆட்டுக்குட்டியையும் அளித்தார். பாருங்கள், வானத்தின் சுத்தமான பறவை ஒரு காகம் அல்ல, ஒரு பருந்தல்ல, ஒரு புறா, ஒரு பன்றி அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி, வேறு எந்த சுவாவமும் ஒன்றாக இணைந்திருக்காது. கவனியுங்கள், புறா ஆட்டுக்குட்டியின் மேல் வந்து அதை வழிநடத்தினது. ஆட்டுக்குட்டிக்கு விருப்பமான வழிகள் அல்ல, பிதாவுக்கு விருப்பமான வழிகள். அப்படித்தான் ஒரு உண்மையான ஆட்டுக்குட்டி
இன்று
உள்ளது. ஓ, இது கிறிஸ்துமஸ் காலம். ஆடுகளே, தேவன் தமது வார்த்தையினால் மாத்திரமே நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியுமல்லவா? அதுதான் அவருடைய கோல். கவனியுங்கள், ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் யோவான், மற்றவர்கள் அதை காணவில்லை, ஆனால் நான் சாட்சியாக உரைக்கிறேன், அதை நான் கண்டேன் என்று சொல்லி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினான். நான் முடிக்கும் தருணத்தில் என் கிறிஸ்துமஸ் செய்தியை இப்பொழுது அறிமுகப்படுத்தலாமா? இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். அது அதே ஆட்டுக்குட்டி. அன்று அவர் ஆட்டுக்குட்டியா இருந்த விதமாகவே இன்றும் ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். அன்று அங்கிருந்த விதமாகவே இன்றும் இங்கிருக்கிறார். ஏனெனில் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்றும் அவருடைய வார்த்தை மாறாது. அப்படித்தான் அவர் கூறினார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் வார்த்தையாகிய தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுகிறதில்லை. அவர் இப்பொழுதும் தமது ஆடுகளுக்கு தமது மேய்ப்பன் தீர்க்கதரிசியின் மூலம் முதலில் தமது ஆட்டின் ஆகாரத்தை கொடுக்கிறார். வேத சாஸ்திரிகளுக்கு அல்ல, அவருடைய ஆடுகளுக்கு. மற்றவர்கள் எப்படி அதை புசிக்க முடியும்? ஞானிகள் இதை கவனியுங்கள், ஞானிகளும் கல்விமான்களும் உலகத்தால் நன்கு பயிற்சி பெற்றும் சாண்டா கிளாஸ் என்று ஒன்று உண்டு என்று கூற விரும்புகிறார்கள். அவர்கள் வார்த்தையாக அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து எல்லாவிதமான கட்டுக்கதைகளையும் வழிபடுகின்றனர். ஏனெனில் அவர்களுடைய ஸ்தாபனங்களில் உள்ள கூலிக்கு அமர்த்தப்பட்டுள்ள இன்றைய மேய்ப்பர்களின் கருத்துக்கு அது பொருந்துவதில்லை. கோட்பாடுகளை போஷிக்க அமர்த்தப்பட்ட இந்த கூலி வேலையாட்கள் ஒரு வெள்ளாட்டின் கீழ் உங்களை ஒன்று சேர்க்க முனைவார்கள். அதை நம்பாதீர்கள். அவர்கள் உங்களை அடிக்கப்படும் இடத்திற்கு நடத்தி சென்று விடுவார்கள். 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதத்தில் பிறந்த அந்த மகத்தான மேய்ப்பருக்கு செவி கொடுங்கள். அவருடைய செய்தியில் உண்மையான மேய்ப்பர்கள் தோன்றி தங்கள் ஆடுகளை பாதுகாப்பது எப்படி என்பதை அறிந்திருக்கிறார்கள். கவனித்து பார்ப்போமேயானால் அவர்கள் இன்னும் அதில் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அன்று போலவே இன்றும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அது அவர்களுடைய மத சம்பந்தமான கருத்துக்களின் சுவையோடு பொருந்துவதில்லை. அவர்களோ அந்த வார்த்தையை திரித்து தங்கள் ஸ்தாபனத்துக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையான வார்த்தையை பிரசங்கிக்கவே மாட்டார்கள். அவர்கள் அது அப்போஸ்தலரின் நாட்களுக்குரியது, இதுவல்ல இதன் அர்த்தம் என்கிறார்கள். அது என்ன கூறுகிறதோ அதுதான் அதன் அர்த்தம். அதை வியாக்கியானப்படுத்த அதற்கு யாருமே தேவையில்லை. இப்பொழுது இந்த நேரத்தில் நம்முடைய தலைகளையும் இருதயங்களையும் பூமியின் மண்ணுக்கு நேராக வணங்கி முன்னணிக்கு விரைந்து சென்று மேய்ப்பரால் இந்த வார்த்தையின் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்த ஒளியை கண்டு அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த மகத்தான தீர்க்கதரிசி மேய்ப்பராகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவரை குறித்தோ நீண்ட நேரமாக உங்களிடத்தில் பேசினேன். குருவானவர் பேசுவது போல் என் சொற்களை ஒரு கால் கோர்வையாக பேசியிருக்க மாட்டேன். அப்படி நான் பேச முயற்சிப்பதே இல்லை. அவரது எனக்கு அருளும் விதமாகவே நான் பேச முயல்கிறேன். ஆனால் அது ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்று இப்பொழுது புரிகிறதா? மற்றவர்களோ வேறு விதமான கருத்தில் பயிற்சி பெற்றிருந்ததன் காரணத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தனர். இன்றைக்கு நம்மை நடத்த நமக்கு பலவிதமான மேற்பார்வையாளர்கள், மாகாண அதிகாரிகள், பேராயர்கள், குருவானவர்கள், போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள், போப்பாண்டவர் போன்ற அனைவருமே இவ்வுலகில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு மேய்ப்பரை தந்திருக்கிறார். அந்த மேய்ப்பர் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். இப்பொழுது நான் கூறுவதை கேளுங்கள். அவர் ஓ சிந்தனை அல்ல, அவர் தனிப்பட்ட பிரதிபெயர். பரிசுத்த ஆவியாகி அவர், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் தான் மகத்தான மேய்ப்பர். இந்த மேய்ப்பரை தான் இயேசு விட்டு சென்றார். பரிசுத்த ஆவிதான் வேதாகமத்தை எழுதினார். அப்படித்தான் வேதம் உரைக்கிறது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வார்த்தையை எழுதி வைத்தனர் என்று வேதம் உரைத்துள்ளது. இப்பொழுது அப்படி இருக்க பரிசுத்த ஆவி உங்களை ஒரு கோட்பாட்டுக்கு எழுப்பாரா? வார்த்தை கூறாத ஒன்றுக்கு அவர் உங்களை எழுப்பாரா? அது முற்றிலும் கூடாத காரியம். பரிசுத்த ஆவி இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு மறுபடியும் திரும்பி இல்லை நான் கூறினதோ தவறு, சபை கூறுவதன்படி செய்யுங்கள் என்று சொல்வாரானால் அவர் பொய்யராயிருப்பார். இப்பொழுது நீங்கள் வேற எதற்கோ செவி கொடுத்து அது உங்களை வார்த்தைக்கு நடத்தி உண்மையான மேய்ப்பராகிய பரிசுத்த ஆவியிடமிருந்து விலகச் செய்து உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் சாட்சி இல்லாதிருக்குமானால் தேவன் ஒருவரே, அவர் ஒருவர் மாத்திரமே நித்திய ஜீவனை கொண்டவராக இருக்கிறார். அவரே நித்திய ஜீவன். தொடக்கம் உள்ள எதற்கும் முடிவு உண்டு. நீங்கள் சபையின் அங்கத்தினராக இருப்பீர்களேயானால் அதற்கு ஒரு தொடக்கம் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு தொடக்கம் இல்லை, தேவனுக்கு தொடக்கமே கிடையாது. நீங்கள் தேவனால் பிறந்தவர்களானால் நீங்கள் வார்த்தையினால் பிறந்திருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனாகின்றீர்கள். உங்கள் பெயர் உலக தோற்றத்திற்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. உங்களை, உங்கள் தலைமுடியின் நிறத்தை, உங்கள் கண்களின் நிறத்தை, உங்கள் தோற்றத்தை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை கண்டார். நீங்கள் இப்பொழுது உள்ள மானிட உருவில் அவர் கண்டார். இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகளானாலும் நீங்கள் பரிபூர்ண சாயலுக்கு வர வேண்டும் என்று தேவன் ஆதியில் நியமித்ததை ஒன்றுமே தடை செய்ய முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. நீங்கள் இன்றிரவு அந்த நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ளாமல் முன்னணியில் ஒரு சிறு குழந்தை கிடத்தப்பட்டு அதை சுற்றிலும் சாஸ்திரிகள் இருக்கும் கட்டுக்கதையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களேயானால் அப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிக்காதீர்கள். நான் நல்லவராக இருப்பேன், நான் இதை செய்வேன், நான் சபையை சேர்ந்து கொள்வேன், இவ்வளவுதான் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்க முயற்சிக்காதீர்கள். அப்படியானால் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லாமல் போனால் நீங்கள் எப்படி என்னென்றைக்கும் ஜீவிக்க முடியும்? நீங்கள் ஒரு சோளத்தை எடுத்துக் கொள்ளலாம், காண்பதற்கு அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. விஞ்ஞானம் ஒரு சோளத்தை உற்பத்தி செய்துள்ளது. அதை நீங்கள் வெட்டி திறந்து பார்த்தால் அதற்கு அதே விதமான இறப்பசை, அதே விதமான உட்பாகம், வயலை விளைந்த தானியத்திற்கு உள்ள எல்லாமே உள்ளது. நீங்கள் சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்து பார்த்தால் இவ்விரண்டிற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இரண்டையும் சோழ ரொட்டி செய்வதற்கு உபயோகப்படுத்தலாம். இரண்டுமே சோழ சீவல் செய்ய உதவும். ஆனால் அவை இரண்டிற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அவைகளை நிலத்தில் விதைக்க வேண்டும். மனிதனால் உண்டாக்கப்பட்ட சோளம் அங்கேயே தங்கி அழுகி போய் மேலே வளர்வதில்லை. ஆனால் தேவன் உண்டாக்கிற சோளமோ ஜீவனை பெற்றதாய் மறுபடியும் பிழைக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல பாவனை செய்யலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல ஒரு சபைக்கு செல்லலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல உங்கள் பெயரை ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அதெல்லாம் சரிதான். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுத்ததனால் கிடைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள் இல்லாமற் போகுமேயானால், தேவன் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த போது சீனாய் மலையின் மேல் இருந்த முதல் மேய்ப்பனாகிய மோசேயிடம் அவர் வந்தது போலவே ஒரு அக்கினிப்பந்தில் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தபோது அக்கினிமயமான நாவுகளாக தம்மை பிரித்துக் கொண்டு ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தார். தேவன் தம்மை பிரித்துக் கொண்டு தமது ஜனங்களுக்குள் வருதல், அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் போனால் பேதுருவோ அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் என்றான். நண்பர்களே, வேத சாஸ்திர கட்டுக்களை எதற்கும் செவி கொடுக்காதீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் ஆவியானது தேவனுடைய ஒரு பாகமாயிருந்து தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் சத்தியம் என்று சாட்சி பகர்கிறது. அந்த அனுபவத்தை நீங்கள் பெறாமல் இருந்தால் நாம் விரைந்து முன்னணியில் உள்ள வார்த்தைக்கு செல்வோம். நாம் வேத சாஸ்திர சொற்களால் அலங்கரிக்கப்பட்ட சபைகளை விட்டு தூர விலகி வேதாகமத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, மேசியா அறியப்படுகின்ற அந்த உண்மையான முன்னணிக்கு விரைந்து செல்வோம். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள தேவரே, இந்நேரத்தில் இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். நாங்கள் கிறிஸ்துமஸை அணுகிக் கொண்டிருக்கிறோம். தெருக்கள் மனிதராலும் ஸ்திரீகளாலும் பையன்களாலும் பெண்களாலும் நிறைந்து ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு அவர்களுக்கு வெகுமதி கொடுப்பவர்களுக்கு வெகுமதி வாங்கி கொடுப்பதற்கென சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் அநேகர் கிறிஸ்துமஸ் வெகுமதிகளாக சிகரெட்டுகளையும் மதுவையும் வாங்குவதற்கு தெருக்களில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். தேவரே, அதுவே அவர்களுடைய முகத்தில்
எரிந்துவிட்டு
தங்கள் பிள்ளைகளுக்கு சில கட்டுக்கதைகளை பரிசுத்த நிக்கோலஸ் என்னும் ரோம அஞ்ஞான பழக்க வழக்கத்தை உலகத்தாரால் எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படும் சில கட்டுக்கதைகளை கற்றுத்தந்து கிறிஸ்துமஸின் உண்மையான கிறிஸ்துவை, உண்மையான ஆட்டுக்குட்டியை புறக்கணிப்பது போல் தோன்றுகிறது. எங்களை நீர் உண்டாக்கிய பூமியின் மண்ணை நோக்கி எங்கள் தலைகள் வணங்கப்பட்டிருக்கும் இந்த இரவு வேளையில் நீரோ ஒருமுறை அந்த பெரிய தீர்க்கதரிசி மெய்ப்பனாகிய ஆபிரகாமிடம், ஆபிரகாமே நீ சென்று கடற்கரையில் உள்ள மணலை எண்ணி என்று அவனோ மாற்றுதரமாக அவை திரளானவை என்னால் எண்ண இயலாது என்றான். அதன் பிறகு நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை கணக்கிடு என்றீர். அது கூடாத காரியம் என்று அவன் அறிந்து கொண்டான். அப்பொழுது நீ அவனிடத்தில் உன் சந்ததி அவ்வாறே திரளாயிருக்கும்
என்றீர்.
நீர் அந்த மேய்ப்பன் தீர்க்கதரிசிக்கு அருளின பூமியின் வண்டிலிருந்து வானத்து நட்சத்திரத்துக்கு என்னும் செய்தியை நினைத்து பார்த்து சாவுக்கேதுவான எங்கள் சரீரத்துக்கு மரணம் உண்டாகி அது மண்ணுக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் எங்களை நட்சத்திரங்களுக்கு எழுப்ப வல்ல ஜீவன் ஒன்று உண்டு என்பதை அறிகிறோம். உம்முடைய பெரிய தீர்க்கதரிசியாகிய தானியேலிடம் நீர் கூறினது போன்று தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் கடைசி நாட்களில் பிரபலமான காரியங்களை செய்வார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்னிடத்தில் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தேவனாகிய கர்த்தாவே, மகத்தான சிருஷ்டிகரே, தேவன் யார் என்று மனிதன் அறிந்து கொள்வதற்கென இயேசு என்னும் உருவில் பூமிக்கு வர மிகவும் சித்தம் கொண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே மரணம் என்னும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியும். தேவ தூதனோ அல்லது வேறு யாருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. நீரே தண்டனையை விதித்தவர். நீர் மாத்திரமே நீதியாய் அதை எடுத்து போட முடியும். நீர் ஆவியாய் இருக்கிறபடியினால் மறிக்க முடியாது.
And become a lamb.
ஆகவே மறிப்பதற்கென்று நீர் மாம்சமாகி உம்மால் மீட்கப்பட்டவர்களின் பாபத்தை சுமந்தித்திருக்க எண்ணி ஆட்டுக்குட்டியானவராகி உம்முடைய சொந்த ரத்தத்தால் மீட்கப்பட வேண்டியவர்களை மீட்டுக் கொண்டீர். ஓ, அந்த வரலாறு மிகப்பெரியது கர்த்தாவே. அது அநேகருடைய தலைக்குள் நுழையாமல் கடந்து சென்று விடுகிறது. சிறு யெகோவா முன்னணியில் கிடக்கிறார். அவர் ஒரு குழந்தையாக வாழ வேண்டியதாக இருந்தது. சிறு யெகோவா தொழுவத்தில் பிறந்தார். சிறு யெகோவா தெருவில் பிள்ளைகளோடு விளையாடினார். இளைஞனான சிறு யெகோவா, பள்ளிக்கூட சிறுவனான சிறு யெகோவா, மகத்தான யெகோவா என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது, நீர் இந்த ஸ்தலத்தை எல்லாம் வகித்து அதன் பிறகு ஆட்டுக்குட்டியானவரான யெகோவா, தீர்க்கதரிசியாகிய யெகோவா, நீர் பாவத்திற்கான தண்டனை அனுபவித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே இவை யாவுமானீர். ஓ தேவரே, இவ்வுலகின் ஏழை அபாத்திர சிருஷ்டிகளாகிய எங்களை மன்னித்தருளும். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்களோ அதற்கு பதிலாக மிக குறைவாகவே செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்றிரவு வெட்கப்படுகிறோம். நீர் எவ்வாறு பெரிய மார்க்க தலைவர்களின் காலத்தில் வந்தீர். நீர் எவ்வாறு உறுதியாக நின்று பிதாவின் வார்த்தையை பிரதிபலிக்க சித்தம் கொண்டீர். அவர்களுடைய கருத்துக்களுடன் நீர் எவ்வாறு ஒத்துப்போகாமல் இருந்தீர். ஆனால் இன்றைக்கு உறுதியாய் நின்று ஒப்புரவாகாமல் வார்த்தையை வார்த்தை என்று அழைக்க ஒருவருமே இல்லை என்பது போல் தோன்றுகிறது.
We pray God you forgive us for these things that we have so neglected.
தேவனே, நாங்கள் இவைகளை இவ்வளவாக அசட்டை செய்ததற்காக எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் இருதயங்களை உமக்கு ஒரு முன்னடையாக அளிக்க செய்யும்.
We know that every time that the crucified Christ is accepted, there is a
ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அறையுண்ட இயேசு ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு புது பிறப்பு உண்டாகிறது. ஒரு ஆடு புதிதாய் பிறக்கிறது. அப்பொழுது பரலோகத்தில் தேவ தூதர்கள் பாடுகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவ தூதர்கள் பரலோகத்தில்
பாடுகின்றனர்.
இன்றிரவு இங்குள்ள யாராகிலும் உம்மை தேவனுடைய உண்மையான ஈவாக சொந்த இரட்சகராக அறியாமல் இருந்தால், ஏதோ அறிவில் விளைந்த கருத்தல்ல, ஆனால் மறுபடியும் பிறத்தல், உம்முடைய ஆவியினால் பிறத்தல். கர்த்தாவே, எங்கள் தலைகள் வணங்கியுள்ள இந்நேரத்தில் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, அப்படி செய்யாதவர் யாராகிலும் இருப்பார்களானால் அவர்கள் தங்கள் இருதயங்களில் இப்பொழுது சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டு அன்றைய மேய்ப்பர்களைப் போல் தங்கள் இருதயமாகிய முன்னணியில் வார்த்தையாகிய மேசியாவை கண்டுகொள்வார்களாக. அது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியாக இந்நாளின் மகத்தான மேய்ப்பராக ரூபகாரப்படுத்தப்படுவதாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கும் போது நமது இருதயங்களும் வணங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்நேரத்தில் என் அருமை சகோதரனே, நீ சபையின் அங்கத்தினாக இருந்த போதிலும் நான் இப்படி கூறினதினால் உன்னை புண்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். ஒரு சபையை சேர்ந்திருப்பதனால் பரவாயில்லை, நாம் அதை செய்ய வேண்டும். ஆனால் ஓ சகோதரனே, அதை ஏற்றுக்கொள்ளாதே. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அந்த மகத்தான தீர்க்கதரிசி வைப்பர் கூறினார். அவர் ஒரு வேத சாஸ்திரியிடம் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறினார். நீ விசுவாசிப்பதனால் மறுபடியும் பிறக்கவில்லை. அவர்கள் நீ விசுவாசிக்கும் போது மறுபடியும் பிறந்து விடுகிறாய் என்கின்றனர். ஆனால் வேதமோ பிசாசுகளும் கூட விசுவாசிக்கின்றன என்று உரைத்துள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அது அதுவல்ல, அது ஒரு அனுபவம். நீங்கள் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்று கூறலாம். அப்போஸ்தலரும் கூட அப்படித்தான் இருந்து வந்தனர். ஆனால் அவர்கள் பரிசுத்தாவிய பெரும்பறைக்கும் மறுபடியும் பிறக்கவே இல்லை. அவர்கள் பரிசுத்தாவிய பெரும்பறைக்கும் கூடப்படவில்லை. காட்டிக் கொடுப்பதற்கு முந்தைய இரவு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அல்லது காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று, காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு சற்று முன்பு இயேசு சீமோன் பேதுருவிடம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். பேதுரு அவரை 3.5 வருடங்களாக பின்பற்றி பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கித்த போதிலும் தேவனுடைய வார்த்தையின்படியாயும் கூட அவன் குணப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தூதனை இன்றிரவு உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? நீங்கள் உண்மையில் அதை விரும்பினால், மற்றவர்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை, அது உண்மை சகோதரனே, சகோதரியே. அது உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். எல்லாருடைய தலைகளும் வணங்கி எல்லாருடைய கண்களும் முடப்பட்டிருக்கும் இந்நேரத்தில் நீங்கள் என்னிடமல்ல, நான் சாதாரண மனிதன், உங்கள் சகோதரன். கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த கிறிஸ்துவை, கிறிஸ்துமஸின் உண்மையான கிறிஸ்துவை என் இருதயத்தில் கொண்டிருக்க விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. தேவன் உங்களையும் கூட ஆசீர்வதிப்பாராக. என்னே, எல்லாவிடங்களிலும் கரங்கள். அது நடப்பதாக சகோதரனே, அது நடப்பதாக சகோதரியே, அது நடப்பதாக நண்பனே. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதனால் என்ன, நினைவில் கொள்ளுங்கள், அது உங்கள் ஜீவன். நாளை காலை நாம் ஒரு காலி உலகில் இருக்கவும் கூட மாட்டோம். இப்பொழுது நாசியில் உள்ள சுவாசம் நாளை இருக்கும் என்னும் நிச்சயம் நமக்கு இல்லை. ஒரு கால நாம் அடுத்த மூச்சை விடாமல் போய்விடக்கூடும். தேவனுடைய கிருபை மாத்திரமே. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் ஒரு காலம் உள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கூறியுள்ளார். இப்பொழுது மறுபடியும் பிறத்தல் என்னும் சொல் எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர்கள் மறுபடியும் பிறந்த போது என்ன சம்பவித்தது என்று நாம் வேதத்தில் காண்போம். பேதுரு ஒரு விசுவாசி, அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளே, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்தாவி அவர்கள் மேல் விழும் வரைக்கும் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று ஜனங்கள் வியந்து கொண்டிருந்த போது பேதுரு மற்றவருடன் கூட நின்று, இஸ்ரவேலரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாக இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவனோ அவரை எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். அது வேத வாக்கியங்களின் படி உள்ளது என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, மனிதரே, சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, மனம் திரும்புங்கள் என்றான். இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் கத்தோலிக்க நண்பனே, நீங்கள் நான்கு இல்லை ஐந்து பேராக இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இதை குறித்து உங்கள் குருவானவரிடம் நான் விவாதித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் குருவானவர் அல்ல, கத்தோலிக்க குருவானவரான ஒருவரிடம். அப்பொழுது அவரோ, பாவத்தை மன்னிக்க இயேசு தமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் என்றார். அது உண்மைதான். ஆனால் அவர் அதை எப்படி செய்தார் என்று கவனிப்போம். அப்போஸ்தலர் எவ்வாறு அவருடைய கட்டளையை பின்பற்றினார்கள்? இன்று கத்தோலிக்க குருவானவர் செய்யும் விதத்தின்படி அல்ல. ஆனால் முதலாம் குருவானவரான பேதுரு, அவனை நீங்கள் அப்படி அடைக்க விரும்பினால், ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொண்டிருந்தவன், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறினான். அவன், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அரசாணம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தினுடைய யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். தேவன் இன்னமும் அழைத்துக் கொண்டிருப்பாரானால் நீங்கள் மருந்து சீட்டில் உள்ள அதையே பின்பற்றினால் உங்களுக்கும் அதே அனுபவம் உண்டாயிருக்கும். இந்த சபையோர் அதை விசுவாசித்தால் உங்கள் தலை வணங்கியவாறே ஆமே என்று சொல்லுங்கள். அப்படியானால் அதற்கு மாறான எதுவும் வார்த்தைக்கு முரணானது. அது மேய்ப்பன் கூறினபடி இருக்காது. கர்த்தராகிய இயேசுவே, இவர்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவாகிய மேசியாவை இன்றிரவு பெற்றிராத திறவுண்ட இருதயம் ஒவ்வொன்றிற்கும் நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவே வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. இன்றிரவு அந்த மேசியாவை, உண்மையான கிறிஸ்துமஸ் ஈவை, தேவன் உலகிற்கு அருளின ஒரே உண்மையான கிறிஸ்துமஸ் ஈவை, அதை பாவ நிவாரண ஆட்டுக்குட்டியாக மேய்ப்பர்களின் மூலம் உலகிற்கு பிரகடனம் செய்து அவரை ஏற்றுக்கொள்ளாத திறவுண்ட இருதயங்கள் ஏதாகிலும் இருக்குமானால், கர்த்தாவே, வார்த்தையாகிய மேசியாவை இன்று அந்த திறந்த இருதயத்திற்குள் வைப்பீராக. அவர்களை உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நண்பர்களே, நாம் கலைந்து செல்வதற்கு முன்பு இதை கூற விரும்புகிறேன். அநேக சமயங்களில் நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னிடம் தேவனிடமிருந்து வந்த ஒரு செய்தி உண்டு. அதை நான் என்னவானாலும் பிரகடனம் செய்ய வேண்டும். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியும். அப்படி இல்லாமற் போனால் அது தேவனுடைய செய்தியாக இருக்காது. அது இருக்க முடியாது. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட இன்று எத்தனையோ குழப்பங்கள்
இருக்கின்றன.
தேவனுக்கு உலகில் உள்ள ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் மனிதர் உண்டு என்று நான் நம்புகிறேன். நான் என் சகோதரர்களுக்கு விரோதம் அல்ல. மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு டூசானுக்கு வந்து சகோதரன் கில்மோர் சபையில் போதவர்களாகி உங்களை சந்தித்து பேசினேன். அப்போது நான் ஒரு சபையை தொடங்கவே இங்கு வந்தேனா என்னும் கேள்வி கேட்கப்பட்டது. நான் இல்லை ஐயா, உங்களுக்கு உதவி செய்யவே இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறினேன். ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் யாருமே உதவி செய்யனிடம் கேட்கவில்லை. இருப்பினும் உங்களுக்கு உதவி செய்யவே இங்கு நான் இருக்கிறேன். நான் உங்களோடு கைகோர்க்கவே இங்கு இருக்கிறேன். உங்களுடன் ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்ள அல்ல, தேவனுடைய வார்த்தையின் பேரில் உங்களுடன் கைகோர்த்து இருதயங்களை ஒன்றாக்கி நம்முடைய குரலின் கீழ் வரும் இழந்து போன ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையுள்ள நபருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம் என்பதற்காகவே இங்கு இருக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் எனக்குள்ள எல்லாவற்றோடும் நான் என்னை இன்றிரவு தேவனுக்கு அளிக்கிறேன். என்னிடம் கொடுப்பதற்கோ ஒன்றும் அதிகமில்லை. என்னால் வெள்ளைப்போடத்தையும் தூபவர்க்கத்தையும் பொன்னையும் கொண்டு வர முடியாது. ஏனெனில் என்னிடம் அவை ஒன்றுமில்லை. ஆனால் தேவனிடம் கழித்த எனக்குள்ள யாவற்றையும் இந்த ஜீவனையும் அவருடைய வார்த்தையை என் இருதயத்தில் கொண்டு முன்னணியில் புதிதாக இன்றிரவு அர்ப்பணிக்கிறேன். நான் இன்னும் ஓராண்டு காலம் வாழ அவர் என்னை அனுமதிப்பாரானால் என்னால் முடிந்த வரைக்கும் விசுவாசத்துடன் அந்த வார்த்தையில் உறுதியாய் நிற்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கிறேன். அவை எல்லாவற்றையும் பிரசங்கம் செய்வேன், அதை எல்லாம் விசுவாசிப்பேன். ஆகையால் தேவனே எனக்கு உதவி செய்யும். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அதையே செய்வீர்களா? கர்த்தாவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமது கிறிஸ்துமஸ் வெகுமதியாகிய மேசியாவை எங்கள் மத்தியில் உள்ள உமது சமூகத்தை ரூபகாரப்படுத்துகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை கோட்பாடுகள் அல்லது சபை பாகுபாடின்றி ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் விழுந்து போகிறதையும் அந்த மகத்தான மேசியா இங்கு நீட்டப்பட்ட தமது கரங்களுடன் நின்று கொண்டிருப்பதையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதையும் அவர் இந்த கடைசி நாளுக்கு செய்த வாக்குத்தத்தங்களையும் சபையானது அவ்வளவாய் ஸ்தாபனமாக்கப்பட்டு அது லவோதிக்கேயாவிற்குள் செல்லும் என்பதையும் நாங்கள் கண்டறிகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதை இன்றைக்கு காண்கிறோம். அன்புள்ள தேவனே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தாவே, அடுத்த ஆண்டில் வார்த்தையை பிரகடனம் செய்ய எனக்கும் உலகில் உள்ள மற்ற வார்த்தையின் மேய்ப்பர்களுக்கும் கர்த்தாவே உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உமது அன்பையும் உமது ஆவியையும் உமது வெளிச்சத்தையும் தந்தருவீராக. இன்றிரவு எங்களை உமது வார்த்தைக்கும் உமது அழைப்புக்கும் பிரதிஷ்டி செய்கிறோம். எங்களுக்குள் மாம்சமான தேவனுடைய வார்த்தையாகி உமது கிறிஸ்துமஸ் வெகுமதியை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். எனக்கோ சபையின் பாடல்கள் பிடிக்கும். வேதாகமத்தில் பவுல், நான் பாடின போது ஆவியில் பாடினேன், நான் பிரசங்கம் பண்ணின போது ஆவியில் பிரசங்கம் பண்ணினேன், நான் என்ன செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்தேன் என்றான். இப்பொழுது இதுவோ உங்கள் மீது கடினமாய் இருந்ததால் நான் உங்களை பாராட்டுகிறேன். நான் இந்த செய்தியுடன் வருகிறேன். சில சமயங்களிலோ எனக்கு அதை கூற விருப்பமில்லை. இருப்பினும் சகோதரரே, அதை கூற நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் அதை எப்படி செய்யாமல் போனால் அப்பொழுது நான் மாய்மாலக்காரனாயிருப்பேன். நான் அதை எப்படி செய்யாமல் போனால் என் மனசாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள என்னுடைய சொந்த விசுவாசத்திற்கும் துரோகியாகி விடுவேன். எனவே நான் அதை செய்ய வேண்டும். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, என் அழைப்புக்கு உண்மையுள்ள நான் இருக்கும் பொருட்டு அதை செய்ய வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்ய விரும்புகிறேன். இப்பொழுதோ நாம் காலங்கள் தோறும் சிறந்து விளங்கிய பாடல்களில் ஒன்றான நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் பாடலை பாடுவோம். அதுவோ எனக்கு மிகவும் பிடிக்கும். நாம் மாத்திரம் அவரை நேசிப்போமேயானால் உங்களுக்கு தெரியும், அவர் நம்மிடம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை நாம் செய்வோம் என்று நான் நம்புகிறேன். என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? கூலிக்கு அமர்த்தப்பட்ட மெய்ப்பன், உன் பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு சேர்ந்து கொள், இந்த ராபோஜனத்தில் பங்கு கொண்டு இதை சொல், அவ்வளவுதான் என்று கூறுவதற்கு செவி கொடுப்பீர்களா? அல்லது மகத்தான மெய்ப்பர் தாமே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டான் என்று கூறியுள்ளதற்கு செவி கொடுப்பீர்களா? அக்காலத்து பயிற்சி பெற்ற வேத சாஸ்திரிகளை பாருங்கள், அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா, தூய வாழ்க்கை வாழ்ந்தனரா? அவர்கள் வாழ்ந்த விதத்துடன் இன்று ஒப்பிட எதுவுமே இல்லை. இருப்பினும் மகத்தான மெய்ப்பரோ அவர்களை என்னவென்று அழைத்தார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏனெனில் அவர்கள் வார்த்தையை அடையாளம் கண்டுகொண்டனர். ஆனால் வேறொரு நாளுக்கான வார்த்தையை, அந்நாளுக்கான வார்த்தையை அல்ல. அவர்கள் நோவாவின் காலத்தை அறிந்திருந்தால் பரவாயில்லை, அது நோவாவின் காலம். ஆனால் அது மோசேயின் காலத்தில் கிரியை செய்திருக்காது. மோசேயின் காலம் கிறிஸ்துவின் காலத்தில் கிரியை செய்திருக்காது. பாருங்கள், லூத்தரின் காலம் வெஸ்லியின் காலத்தில் கிரியை செய்திருக்காது. வெஸ்லியின் காலம் பெந்தேகோஸ்தியினரின் காலத்தில் கிரியை செய்திருக்காது. பெந்தேகோஸ்தியினரும் மற்றவர்கள் செய்த அதே காரியத்தையே செய்தனர். இப்பொழுது கடந்த நாட்களில் எனக்கு உதவி அளித்தது யார்? உங்களை கேட்கிறேன், ஒரு புல்லானது மேலே வளர்ந்து வரும்போது அது என்ன? கோதுமை கதிர் மேலே வரும்போது கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்று இயேசு கூறினார். கோதுமை மணி கோதுமை நிலத்தில் விழும்போது என்ன நடக்கிறது? முதலாவதாக மேலே வருவது ஒரு சிறு இலை. அது பூமிக்கடியில் சென்ற கோதுமையை போல் இருக்கவில்லை. இயற்கையை கவனித்து பாருங்கள், அது பூமிக்கடியில் சென்ற கோதுமை மணியை போல் இல்லை, ஆனால் அது அந்த மணியின் ஜீவனை சுமக்கும் ஒன்றாய் உள்ளது. அமைதியான தேவனும் அந்த பிரபலமான புத்தகத்தை எழுதிய நாத்திகனோ சிவந்த சமுத்திரத்தை பிளக்க வல்ல தேவன் எவ்வாறு ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த இருளின் காலங்களில் சிறு பிள்ளைகள் சிங்கங்களால் தின்னப்படுவதையும் ஜனங்கள் சிலுவைகளில் அறையப்படுவதையும் அரங்கத்தில் கொல்லப்படுவதையும் பார்த்துக் கொண்டு ஒருபோதும் தம்முடைய வாயை கூட திறவாமல் இருந்திருக்க முடியும் என்று எழுதியுள்ளார். பாருங்கள், வார்த்தை என்பதோ வெளிப்பாடாயிருக்கிறது. அந்த கோதுமை, அந்த உண்மையான கோதுமை முதலில் தொடங்கின போது அது தேவனுக்கு தவறிழைத்தது. முடிவில் ஒரு கோதுமை, தேவனை முழுவதுமாக பிரதிபலிப்பவர் தோன்றி அவருடைய முழு வார்த்தையையும் பிரதிபலித்த அவரே வார்த்தையாயிருந்தார். தேவன் அவருக்கு பெந்தெகோஸ்தேவில் ஒரு மனவாட்டியை கொடுத்தார். ஆனால் அந்த மனவாட்டியோ இருளின் காலங்களில் உண்மையான கோதுமை மணியைப் போல் நிலத்தடியில் சென்றார். ஏன் அதனால் செயல்பட முடியவில்லை? ஏனெனில் அது பூமிக்குள் மறைந்திருந்தது. அது ஜீவனை தோன்ற செய்வதற்கு முன்பு அழுக வேண்டும். ஆனால் ஒரு காலத்தில் மார்ட்டின் லூத்தரனும் பெயருடைய ஒரு குருவானவர் தோன்றினார். அவர் சத்திய வார்த்தைகள் ஒன்றை, அதாவது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார் என்பதை தோன்ற செய்தார். அப்பொழுதோ ஒரு இலை தோன்றியது. அதை தொடர்ந்து வேறொரு இலை ஸ்விங்லி தோன்றினது. அதன் பிறகு கால்வின் நாக்ஸ் என்னும் இலைகள் தோன்றின. முதலாவதாக என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது இலையில் இருந்து பட்டுக்குஞ்சத்துக்குள் சென்றது. அது இன்னும் சற்று கூடுதலாக கோதுமை மணியைப் போல் காணப்பட்டது. இருப்பினும் அது பூமிக்கடியில் சென்ற உண்மையான கோதுமை மணியைப் போல் காணப்படவில்லை. அப்பொழுது வெஸ்ட்லி தோன்றினார். வெஸ்ட்லியிலிருந்து மெத்தோடிஸ்ட் சபை தோன்றினது. மெத்தோடிஸ்ட் சபையிலிருந்து நசரின் சபை, ஐக்கிய சகோதரர்கள் போன்றவர்கள் தோன்றினர். அது என்ன செய்தது? அது மறுபடியும் எழுந்து போய் கோதுமை மணியைப் போலவே காணப்படும் ஒன்றை தோன்றச் செய்தது. பெந்தெகோஸ்தே. இப்பொழுது இயேசு மத்தேயு 24:24 கூறியுள்ளதை கவனியுங்கள். கடைசி நாட்களில் இரண்டு ஆவிகளுமே ஒன்றுக்கொன்று மிகவும் நெருங்கி இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். இப்பொழுது அது தோன்றும் போதோ கோதுமையை பயிரிடுகின்ற எவரும் அது காண்பதற்கு கோதுமை மணியைப் போலவே இருக்கும் என்பதை அறிவர். ஆனால் அதை நீங்கள் திறந்து பார்த்தால் அதில் கோதுமை இருக்காது, அது வெறும் பதர். ஆனால் நீங்கள் அதை நுண்ணோக்கியின் மூலம் பார்த்தால் ஒரு சிறு மொட்டை காணலாம், அதிலிருந்தே கோதுமை தோன்றுகிறது. அப்படியானால் அந்த பதர் என்ன செய்கிறது? சூரிய வெப்பக்கதிரை அதை கொண்டு போடாதபடிக்கு அந்த மணியை பாதுகாக்கிறது. மணியானது முதிர்ச்சி அடையும் வரை அது மணியை பாதுகாக்கிறது. கோதுமை மணியானது முதிர்வடையும் போது பதரானது அதிலிருந்து விலகி செல்கிறது. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா, இப்பொழுது தோன்றுகிற கோதுமை மணி பூமிக்கடியில் சென்ற கோதுமை மணியைப் போல் இருக்க வேண்டும். லூத்தரின் எழுப்புதலுக்கு பிறகு ஒரு ஸ்தாபனம் தோன்றினது. வெஸ்லியின் எழுப்புதலுக்கு பிறகு ஒரு ஸ்தாபனம் தோன்றினது. அலெக்சாண்டர் ஸ்மித் ஜான் இவர்களுக்கு பிறகு, அலெக்சாண்டர் காம்பெல் ஜான் ஸ்மித் இன்னும் மற்றவர்களுக்கு பிறகு ஸ்தாபனம் தோன்றியது. பெந்தெகோஸ்தே உண்மையைப் போல் காட்சியளித்தது, ஆனால் அதுவும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டது. அது என்ன செய்தது? தன்னை விலக்கிக் கொண்டது. இப்பொழுது 15 ஆண்டுகளாக வரலாறு காணாத எழுப்புதல் நம்மிடையே இருந்து வருகிறது. கவனியுங்கள், இந்த 15 ஆண்டு எழுப்புதல் உலகம் பூராவும் பரவின போதிலும் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனமும் தோன்றவில்லை. அது எங்கிருந்தது? அது பின்மாறிய தொடங்கினது. அது மரித்து போய்விட்டது. இதை தொடர்ந்து ஒரு ஸ்தாபனமும் இருக்க முடியாது. ஏன்? அது கோதுமை மணியே. இனிமேல் ஸ்தாபனம் இருக்க முடியாது. இப்பொழுது பதரானது தன்னை விலக்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒத்துழைப்பும் இல்லை. யாருக்கும் நீங்கள் தேவைப்படுகிறதில்லை. ஏன் அப்படி? அது அப்படித்தான் இருக்க வேண்டும். சபை ஏன் அங்கிருந்தது? அதை ஆதரிப்பதற்காகவே. யார் ஒத்துழைத்திருப்பார்கள்? பாப்டிஸ்ட் அல்லது பிரெஸ்பிடேரியன் அல்லது லூத்தரன், யாராவது ஒரு தெய்வீக சுகமளிக்கும் கூட்டத்தை ஆதரித்திருப்பார்களா? ஆனால் உண்மையானது வெளிவரும் போது என்ன சம்பவிக்கிறது? பதறல்ல, ஆனால் ஜீவன் பதறிலிருந்து வெளிவந்து கோதுமை மணிக்குள் பிரவேசிக்கிறது. உண்மையான ஜீவன் அங்குள்ள சாபனமோ மறித்து போகிறது. ஒவ்வொரு காலத்திலும் சம்பவித்தது போலவே எப்பொழுதும் சம்பவிக்கிறது. நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அதை விட்டு வெளிவந்து மறுபடியும் அதற்குள் சென்று விட்டீர்கள். ஆனால் உண்மையான ஜீவனோ கோதுமை மணியை தொடர்கிறது. சகோதரரே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். பதரானது எதற்காக விலகிச் செல்கிறது? கோதுமை மணியை குமாரனின் சமூகத்திற்கு கொண்டு வந்து அதை எஜமானுக்கென்று பொன்னிறமுள்ள மணியாய் முதிர்வடைய செய்வதற்காகவே ஆகும். அது ஏன் தன்னை விலக்கிக் கொண்டது? அது இருதயத்தில் வேதனைகளும் கண்ணீரும் உண்டாக காரணமாயிருக்கவும், அது சூரியனுக்கு முன்பாக அல்ல குமாரனுக்கு முன்பாக கிடந்திருந்து உண்மையான முழு சுவிசேஷத்துக்கு முதிர்வடையவும், வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து வாக்களித்துள்ள அறிவையும் வெளிப்படுத்தவும், ஜனங்கள் மத்தியில் ஒரு சரீரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இணை ஸ்தாபனங்கள் ஒருபோதும் இருக்காது. அது ஐஸ்வர்யமுள்ள லவோதிக்கேயாவுக்குள் சென்றுவிட்டது. ஸ்தாபனம் எதனால் செழிப்படைந்தது? கோடிக்கணக்கான டாலர்கள், கோடிக்கணக்கான
ஆத்துமாக்கள்.
மேய்ப்பர் எதற்காக வந்தார்? தமது சகோதரர்களை அடிமைத்தரத்தினின்று விடுவிக்கவே. நான் அறியே, தேவரே எங்களோடு கூட இரும், எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை படியுங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே. பாருங்கள், தேவன் தமது வார்த்தைகளை ஒவ்வொரு காலத்துக்கும் பகிர்ந்தளித்துள்ளார். இந்த காலமோ எப்பொழுதுமே இயேசு வந்தபோது என்ன கூறினார்? அவர் ஜனங்களை நோக்கி, மாயக்காரரே, நீங்கள் சுவர்களுக்கு வெள்ளையடித்து தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். உங்கள் பிதாக்கள் அவர்களை கொன்று அங்கு அடக்கம் செய்தார்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களின் புத்திரராயிருக்கிறீர்கள். அவர்கள் செய்த கிரியைகளையே நீங்களும் செய்வீர்கள் என்றார். என் சகோதரரே, அது எக்காலத்தும் மாறாமல் அதே விதமாகவே இருந்து வருகிறது. ஆனால் இயேசு ஒரு நாளில் வரும்போது, காலங்கள் தோறும் வழிவழியாக லூத்தர் பெந்தேகோஸ்தே போன்ற சுமப்பவர்களின் வழியாக வந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்ட மகத்தான மேய்ப்பரின் ஆடுகள் சுமப்பாவிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. பாருங்கள், அதன் வழியாக வந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை மீட்க அவர் வருவார். அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று நான் அறிந்திருப்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓ, அவருடைய கூட்டத்தாரோடு நீங்கள் எண்ணப்படுவீர்களா? நீங்கள் எண்ணப்படுவீர்களா? அதற்கு ஒரே ஒரு வழிவுண்டு, ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் அல்ல, அவருக்குள் பிறப்பதன் மூலமே ஆகும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என் பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பாருங்கள், அவ்வளவுதான் அதில் உள்ளது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரே கிறிஸ்துமஸ் வெகுமதி, அவர் உலகத்துக்கு அருளின தேவ ஈவாகி அவருடைய ஒரே பேரான குமாரன். அவர் வார்த்தையாக நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். புரிகிறதா? அவரை இந்நாளில் வேதாகமத்தின் முழுமையில் விசுவாசியுங்கள். அந்த ஏழு ரகசியங்கள், ஏழு சபை காலங்களில் மறைக்கப்பட்ட ஏழு ரகசியங்கள் இருந்தன. அதை குறித்து ஒரு புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அண்டையில் ஒரு சிறந்த வேத பண்டிதர் இடத்தில் சகோதரன் பிரணாமே என்று கூறி, மேலும் அவர் எவ்வாறு சாத்தான் உங்களை வழிவிலக செய்ய முயல்கிறான் என்று புரிகிறதா என்று கேட்டார். மேலும் தொடர்ந்து அவர், சகோதரன் பிரணாமே, என்ன தெரியுமா, அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று நினைக்கிறேன். அது இந்த ஏழு முத்திரைகளின் கீழ் மறைக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய ரகசியமாக இருக்கும் என்று கூறினார். அதற்கு நானோ, இல்லை, அப்படி இல்லை சகோதரனே என்று கூறினேன். மேலும் அவர், அது வேதாகமத்தில் எழுதி வைக்கப்படாத ஒன்றாக இருக்கும் என்றார். அதற்கு நானோ, இல்லை இல்லை, இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டுகிறவன் அல்லது ஒரு வார்த்தை எடுத்து போடுகிறவன் எவனோ என்பதை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் என்று பாருங்கள். அது ஏற்கனவே அதில் உள்ளது. ஆனால் அதை காண சீர்திருத்தக்காரர்கள் தவறி போகிறார். அதை காண அவர்களோ போதிய காலம் உயிர் வாழவில்லை. அந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து இப்பொழுது நாம் லவோதிக்கே அசபையின் காலத்தில் இருக்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், லவோதிக்கே அசபையின் காலத்தில் அவர் சபைக்கு வெளியே இருந்து கொண்டு தட்டிக்கொண்டு உள்ளே செல்ல முயன்று கொண்டிருக்கிறார். ஏவாழ்த்தன் ஆதாமை வெளியே துரத்தி விட்டாள். தேவரே எங்களுக்கு உதவி செய்யும். அவரை கண்டடைய நாம் பாளையத்துக்கு புறம்பே செல்வோம். நாம் அவரோடு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபடுவோம். நாம் அவருடைய மரணத்தில், அவருடைய அடக்கத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரண்டை செல்வோம். ஏனென்றால் அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் புறப்பட்டு செல்வதற்கு முன்பு ஒரு பாடலை பாடுவோம். நீங்கள் பாடுவீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன். சகோதரி, நீங்கள் சுருதி கொடுப்பீர்களா? எத்தனை பேருக்கு அந்த பழைய பாடல் தெரியும்? நீங்கள் எப்பொழுதாவது கூட்டங்களுக்கு வந்திருந்தால் எனக்கோ அந்த பாடல் மிகவும் பிடிக்கும். இப்பொழுது நாம் நம்முடைய கண்களை அப்படியே மூடி யெகோவாவை குறித்து சிந்திப்போம். யாருமே பாத்திரமானாக காணப்படவில்லை. அவரை தவிர வேறு யாருமே அதை செய்ய முடியவில்லை. அவர் இறங்கி வந்து ஒரு சிறு குழந்தையானார். அவர் இளைஞனானார். அவர் ஒரு தச்சராக, ஒரு தொழிலாளியானார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானார். அவர் ஒரு பலியானார். அவர் வெற்றி சிறந்து உயிரோடு எழுந்தார். அந்த யெகோவா. மோசே தன் இருதயத்தின் மேலுள்ள மார்பிலிருந்து தன் கையை எடுத்தது போல தேவன் தமது மார்பிலிருந்து அவருடைய ரகசியம், தன் கரமாகிய குமாரனை பாவம் என்னும் குணப்படுத்த முடியாத வியாதியினால் பிடிக்கப்பட்டவராய் வெளியே எடுத்தார். அதை மறுபடியும் தமது மார்பின் மேல் போட்டு வெளியே எடுத்து அவரை நேற்று மின்றும் என்று மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக உங்களுக்கும் எனக்கும் அளித்தார். இப்பொழுது அவரையே நோக்கி பார்ப்போம். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்த காரணத்தால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தில் அது ஒரு மெய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஆமென் என்று சொல்லுங்கள். அவ்வாறு இருக்க வேண்டும். ஏன் ஒரு மெய்ப்பன்? அது மெய்ப்பனாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சரணத்தை நாம் மறுபடியும் பாடும்போது மேஜைக்கு மறுபுறம் கையிட்டுங்கள். இன்றிரவு இங்கு மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூத்தரன், பிரஸ்பிடேரியன், கத்தோலிக்கர் எல்லோருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கரங்குலுக்கி உடன் யாத்திரிகரே, இன்றிரவு உங்களோடு இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுங்கள். அவர்களிடம் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் ஒருவரோடு ஒருவர் கரம் குலுக்கும் போது சொல்லுங்கள். நாம் அதை இப்பொழுது மறுபடியும் பாடுவோம். என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தில். இப்பொழுது நாம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரண்டை பாடுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். முதலில் நீர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தீர் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தில். இப்பொழுது தேவன் உருவில்லாதவர், எனவே நாம் நம்முடைய தலைகளை வணங்கி சிறு பிள்ளைகளைப் போல இதை மௌனமாக வாய்த்திரவாமல் பாடுவோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உலகம் என்ன நினைக்கும் என்பதை நோக்கி பார்க்காதீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய தலைகளை வணங்கி அதை மௌனமாக பாடுங்கள். நீங்கள் தேய்த்து கழுவப்பட்டது போன்று உணர்கின்றீர்களா? ஒருவிதமான ஏதோ ஒன்று எல்லா சந்தேகங்களையும் உலகம் அனைத்தையும் உங்களிடத்திலிருந்து தேய்த்து கழுவினது போன்று உணர்வா? அந்த விதமாக உணர்கின்றீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்தி, நான் தேய்த்து கழுவப்பட்டதை உணர்கிறேன், நான் வித்தியாசமாக உள்ளதை உணர்கிறேன், அவருடைய கரங்களில் இருந்து புசித்துக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு எனக்கு உள்ளது நான் என்று கூறுங்கள். இங்கு சாட்சி கூறின சகோதரன் கூறினது போன்று ஆகாரம், மேய்ப்பரின் ஆகாரம், ஆடுகளின் ஆகாரம், அது வார்த்தையாய் உள்ளது. தேவனுடைய ஆடுகள் அவருடைய ஆகாரத்தினால் போஷிக்கப்படுகின்றன. மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுதான் இது, இந்த வேதாகமும். நாம் ஒவ்வொரு வார்த்தையையும் புசிக்கிறோம். ஏதோ சில வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும். ஓ, அது உங்களை அவரை நேசிக்க செய்கிறதல்லவா? இப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கும் போது, நாம் இனிமேல் அல்ல, இப்பொழுதே தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறோம். இனிமேல் அல்ல, இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி பெட்டியோ ஒரு ஏழுலக மின்காந்த ஒளியலை உள்ளதை நிரூபிக்கிறது. அது பூமியை சுற்றி பயணிக்கிற நபரை தொலைக்காட்சி திரையில் காண்பிக்கிறது. அவ்வாறே மகத்தான தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தையை எடுத்து உன்னதங்களில் உள்ள அவருடைய ஆடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பித்து அவர் நேற்று மிந்தும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. அவர் அற்புதமானவர் அல்லவா? அவர் அற்புதமானவர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் சற்று நேரம் எழுமி நிற்போம். ஆசீர்வாதம் கூற நீங்கள் யாரையாகிலும் நியமித்திருக்கிறீர்களா? இப்பொழுது கிறிஸ்துமஸின் போது கர்த்தராகிய இயேசுவை ஆராதிக்க கவனமாயிருங்கள். அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் ஆராதியுங்கள். இருளில் மிகுந்த அந்தகாரமானாலும் கடுமழை பொழிவானாலும் உங்களுக்கு நான் எப்பொழுதாவது உதவியாயிருக்க முடியுமானால் உங்களுக்கு, உங்கள் போதகருக்கு, உங்கள் சபைக்கு, வேறு யாருக்காகிலும் உதவியாயிருப்பேன். அன்றொரு இரவு இப்பொழுதோ ஒரு ஸ்திரீ இங்கு நின்று கொண்டிருக்கிறார். நான் கடுமையான ஊழிய பணியில் இருந்தபடியால் சுகவீனம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது புத்தி சுவாதீனம் இழந்த 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அம்மாள் இருந்தாள். புத்தி சுவாதீனம் இழந்த காரணத்தால் அவள் ஒரு குழந்தையை பெறப்போவதாக எண்ணிக்கொண்டாள். அலுவலகத்தில் இருந்து பில்லி என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, அப்பா உங்களால் முடியுமா என்று கேட்டான். அதற்கு நானோ, இப்பொழுது என்னால் முடியாது, இங்கு ஜனங்கள், அதாவது என்னால் முடியாது என்றேன். அதற்கு அவனோ, அப்பா நீங்கள் அவளுக்காக ஜெபம் செய்யக்கூடாதா? நீங்கள் ஜெபிப்பதாக அவர்களிடம் கூறிவிடுகிறேன் என்றான். அதற்கு நானோ சரி என்றேன். அந்த நேரத்திலேயே அவள் குணமடைந்தாள். அவள் நன்றாக உறங்கி சாதாரண நிலையில் உறக்கத்தினின்று எழுந்து புத்தி சுவாதினத்துடன் இரவு உணவின் போது கோடி இறைச்சியை புசித்தாள். இங்கு நின்று கொண்டிருந்த நபர் சற்று நேரத்துக்கு முன்பு அதை குறித்து சாட்சி கொடுத்தார். சகோதரன் மார்க் அவரை சற்று முன்பு இங்கு பார்த்தேன். சபையில் எங்கோ ஒரு இடத்தில் கண்டேன். அவர் இங்கு இருக்கிறார். போதகர்களில் ஒருவர், உள்ளூர் போதகர், மிகவும் அருமையான ஒரு சகோதரன். என் ஊழியம் தொடங்கப்பட்டது முதற்கொண்டு நான் சகோதரன் மார்க் அவர்களை எப்பொழுதும் நேசித்து வருகிறேன். பின்னர் நான் அவரை சந்தித்த போதோ நான் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு சென்றிருந்தேன். தேவன் எல்லாவற்றையும் எவ்வாறு நன்மையாக செய்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கலை கூறுகிறேன். நான் குதிரையின் மேல் ஏறி வனாந்திரத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். அங்கு நான் தேவனிடம் வழிநடத்தில ஒரு கூட்ட சிகப்பு இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே மனமாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக் கொண்டிருந்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் குதிரையை இழந்த அந்த சிகப்பு இந்திய பையனிடம் அவன் எங்கு அதை கண்டுபிடிப்பான் என்றும், அது எவ்வளவு தூரம் இருக்கும் என்றும், அந்த குதிரை எங்கு நின்று கொண்டிருக்கும் என்றும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அவருடைய தாய் மாரடைப்பால் மரண தருவாயில் இருந்தாள். அவ்வளவு சுகமடைந்து ரட்சிக்கப்பட்டாள். அந்த பையன் அங்கு வந்து அதை பார்த்து அதை அறிந்தவனால் அவரிடம் கூறப்பட்ட அதே விதமாகவே அவருடைய குதிரை கண்டுபிடிக்கப்பட்டது. கர்த்தர் இதுவரை உரைத்த ஒரு வார்த்தையாவது உங்களில் எவரிடத்திலாவது நான் கேட்கிறேன். அவர் உங்களிடம் கூற எனக்கு கட்டளையிட்டது இதுவரையிலும் அவர் உரைத்தபடி நிறைவேறாமல் இருந்ததுண்டா? அப்படி நிறைவேறி இருந்தால் ஆமே என்று கூறுங்கள். பாருங்கள், புரிகிறதா? அப்படியே அது ஒரு முறை கூட தவறினதே இல்லை. சகோதரன் மார்க் அவர்கள் மரணத்தருவாயில் இருந்தார். அவருடைய மனைவியோ பில்லியை தொலைபேசியில் அழைத்து பில்லியின் மனைவியை கூப்பிட்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டாள். அந்த அருமையான ஸ்திரீ அவருடைய மனைவி. என் மருமகளோ அவர் வேட்டை பயணம் மேற்கொண்டு வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு சென்றிருக்கிறார் என்று கூறினாள். அன்று காலை என்னவோ என்னால் குதிரையின் மேல் சவாரி செய்து வெளியே செல்லவே முடியவில்லை. அப்பொழுது பில்லி, நான் எதற்கும் இன்னும் ஒருமுறை வீட்டிற்கு தொலைபேசி அழைப்பினை செய்கிறேன் என்று கூறினான். எனவே அவன் தொலைபேசி இருந்த இடத்துக்கு சென்றான். இதோ அவர்கள் ஓடி வந்தனர். அப்பொழுது குதிரை கிடைக்கப்பட்ட அந்த சிகப்பு இந்தியன் அங்கு நின்று கொண்டிருந்தான். பில்லி, சகோதரன் மார்க் மரணத்தருவாயில் இருக்கிறார், அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் என்றான். அப்பொழுது நான் இறங்கி காற்றுக்குள் சென்று முழங்கார் படிவிட்டேன். அப்பொழுது நான், அன்புள்ள தேவனே, 3000 மைல் தொலைவில் சூரிய வெளிச்சமுள்ள அரிசோனா நாட்டு டூசானில் என் சகோதரன் மரணத்தருவாயில் கிடக்கிறார், நீர் அவருக்கு உதவி செய்வீரா என்று ஜெபித்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில் எல்லாம் நன்றாய் உள்ளது என்று கூறினது. அன்றொரு நாள் நான் சகோதரன் மார்க்கிடம் பேசிக் கொண்டிருந்த போது அது எந்த மணி நேரத்தில் சம்பவித்தது என்று கேட்டேன். அது நாங்கள் ஜெபிக்க சென்ற அதே மணி நேரத்தில். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? அவர் நேற்று மிந்து என்றும் மாறாதவராயிருக்கிறார். நான் ராஜாவின் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அறிந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருப்போம். விலையேறப்பட்ட ஒரு சகோதரன், ஒரு மிஷனரி சகோதரன், என் நண்பர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற சபையின் அங்கத்தினர், விலையேறப்பட்ட சகோதரன் இங்கிருக்கிறார். அவரை நான் கிரீச் என்று அழைப்பது வழக்கம். அவர் மிகவும் அருமையான காரியங்களை பேசினார். சகோதரன் கிரீச், அப்படித்தான் உங்களை நான் அழைக்கிறேன். எனக்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் என் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவுக்காகப்படும் உபத்திரவங்களில் என் உடன் ஊழியனுமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நீங்கள் ஜபம் செய்து கூட்டத்தை முடிக்கப் போவதாக சகோதரன் டோனி கூறினார் என்று நான் நினைக்கிறேன். சரி, வாருங்கள்.